நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
Lord, as we gather here this fine Easter morning, see the little birds pressing in.
கர்த்தாவே, இந்த அருமையான உயிர்த்தெழுதலின் காலையில் நாங்கள் இங்கே கூடி வரும் வேளையில் சிறிய அரும்புகள் துளிர்விடுவதையும், தேனீக்கள் பறந்து கொண்டு தங்கள் ஆகாரத்தை பெறுவதையும், பறவைகள் தங்களுடைய இதயம் சந்தோஷத்தினால் வெடித்து விடுவதைப் போல பாடுவதையும் காண்கிறோம். ஏனெனில் உயிர்த்தெழுதல் என்ற ஒன்று உண்டு. நீர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினீர் என்று நாங்கள் விசுவாசித்து இந்த ஞாபகத்த தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். இன்று எங்கள் எல்லோர் மத்தியிலும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகட்டும். அப்பொழுது நாங்கள் அவருடன் ஐக்கியம் கொண்டவர்களாய் அவரோடு கூட உயிர்த்தெழுந்து இப்பொழுதோ அவரோடு கூட உன்னதங்களிலே வெற்றிருக்கிறோம் என்கிற அவருடைய வார்த்தையை அவருடைய ஊழியக்காரர்களாகி நாங்கள் புரிந்து கொள்வோமாக. இக்கூடாரத்தில் நடக்கிற ஆராதனையையும் தொலைபேசியின் மூலம் நாடெங்கிலும் இதை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதியும், வியாதியஸ்தர்களையும் வேதனைப்படுகிற எல்லோரையும் சுகமாக்கும். அவர்களுக்கும் கூட இது ஒரு உயிர்த்தெழுதலாகவும், சுகவீனத்தில் இருந்து பலனுக்குள்ளாக செல்லுகிற ஒரு யாத்திரையாகவும் இருக்கட்டும். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறிக்கிறவர்கள் என்று கிறிஸ்துவின் மூலமாக ஜீவனை அடையட்டும். நாங்கள் உம்மை துதித்து அவருடைய நாமத்தில் நாங்கள் இதை கேட்கிறோம். ஆமேன். சபையின் உள்ளே உட்கார்ந்து கொண்டும் வெளியே நின்று கொண்டும் மற்றும் சுற்றிலும் எல்லா இடங்களிலும் உள்ள நிலப்பரப்பிலும் நிரம்பி வழிகிற இந்த மகத்தான கூட்டத்தாரோடு மீண்டும் நான் இங்கே இந்தியானாவில் உள்ள ஜெஃபர்சன்வில் பட்டணத்தில் இருப்பதை நிச்சயமாகவே ஒரு அற்புதமான சாட்சியமாகவே கருதுகிறேன். நாடெங்கிலும் தொலைபேசியின் மூலம் இணைக்கப்பட்டுள்ள ஜனங்களே, உங்களுக்கு இது ஒரு அருமையான காலை வேளையாக இருக்கிறது. இன்று காலை 5 மணிக்கே என்னுடைய சிறிய நண்பன் தன்னுடைய சிவந்த மார்போடு ஜன்னல் அருகே பறந்து வந்து என்னை எழுப்பிவிட்டான். அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அதனுடைய சிறிய இருதயமே வெடித்து சொல்லியது போல் காணப்பட்டது. நான் இந்த சிறிய பறவையை என்னுடைய நண்பனாகவே எப்பொழுதும் நினைக்கிறேன். ஏனெனில் நான் அதை நேசிக்கிறேன். ஒரு சிறு பழுப்பு நிற பறவையானது பாவமானது அவர் மீது சுமத்தப்பட்டு சிலுவையில் அவர் வேதனையுற்றுக் கொண்டிருந்ததை கண்டதாம் என்று இதனை குறித்த ஒரு பாரம்பரிய பழங்கதை ஒன்று உண்டு. மெய்யாகவே அச்சிறிய பறவைக்கோ பாவம் என்பதே கிடையாது. அச்சிறிய பறவைக்காக அவர் மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அச்சிறு பறவையோ சிலுவையின் அண்டை பறந்து சென்று தன்னுடைய சிறிய அலகினால் அந்த ஆணிகளை பிடுங்க முயற்சித்ததாம். அப்பொழுது அதனுடைய மார்பு முழுவதுமே சிவந்து விட்டதாம். அவர் மறித்ததற்கான அந்த மகிமையான காரியத்தை கேடயமாக பாதுகாப்பதில் அச்சிறு பறவையானது நடந்து கொண்ட விதமாகவே நானும் இருக்க விரும்புகிறேன். நம்முடைய நேரமானது இங்கே வரம்புக்குட்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அறிகிறோம். விசேஷமாக இதை தொலைபேசி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, கூர்நுனி கோபுர வடிவத்தில் தோன்றிய 7 தூதர்களை நான் சந்திப்பதற்கு இந்தியானாவில் உள்ள இக்கூடாரத்தில் இருந்து அரிசோனாவிற்கு கிளம்ப வேண்டும் என்பதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை குறித்து சில நாட்களுக்கு முன் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்திற்கு விசேஷமாக இன்று காலையில் உங்களுடைய கவனத்தை திருப்ப நான் விரும்புகிறேன். என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை அறியாதவனாக அதுவே என்னுடைய வாழ்க்கையின் முடிவு என்றும், அந்த வெடி சத்தத்தில் எவருமே நிற்க முடியாது என்றும் நான் அங்கே சென்ற பிறகு நினைத்தேன். அந்த சம்பவம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன். இதேபோல் ஒரு நாள் காலையில் நான் சபினோ கான்யானில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய கரத்தில் ஒரு பட்டயம் வந்து விழுந்து இது வார்த்தையாகிய பட்டயம் என்று உரைத்தது. அதன் பின்னரோ தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட விதமாகவே தூதர்கள்
தோன்றினர்.
அதே நேரத்தில் நான் நின்று கொண்டிருந்த இடத்தில் ஒரு மகத்தான ஒளியானது தூதர்களுடைய சிறகுகளைப் போல 30 மைல் உயரமுடையதாய் நகர்ந்து சென்று தூதர்கள் கூட்டம் தோன்றிய அதே இடத்தில் கூர்நுனி கோபுர வடிவத்தில் காட்சியளித்தது. மெக்சிகோவில் இருந்து வடக்கு அரிசோனா வரையிலும் அது நகர்ந்து சென்றதை விஞ்ஞானமானது புகைப்படம் எடுத்தது. அதே இடத்தில் தான் நான் நின்று கொண்டிருப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் கூறினார். டூசானில் இருந்து வடகிழக்கே 40 மைல்கள் அது ஆகாயத்தில் சென்றது. லைஃப் பத்திரிகையானது அப்புகைப்படங்களை வெளியிட்டது. அத்தூதர்கள் தோன்றிய அதே இடத்தில் 30 மைல் உயரமும் 27 மைல் குறுக்களவும் உடைய வான மண்டலத்தில் நீர்த்துளி நீராவி மற்றும் வேறு எதுவுமே இல்லாத இடத்தில் வினோதமான அந்த காரியம் தோன்றியது. இப்பொழுது அவர்கள் அதை தெரிந்து கொள்ளும்படிக்கு கேட்டனர். அதாவது டூசானில் உள்ள விஞ்ஞானிகளில் ஒருவர் அதனுடைய சிறப்பம்சம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தார். ஆனால் நான் அவர்களுக்கு சொல்லவில்லை. அது நிகழ்வதற்கு முன்பே, அது சம்பவிக்கிறதற்கு முன்பே உங்களுக்கு கூறப்பட்டிருந்ததால் அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அது உங்களுக்கே என்று அவர்களுக்கு அல்ல. அவர் அங்கே என்னிடத்தில் பேசி 7 முத்திரைகள் திறக்கப்படும் என்று கூறினார். உலக தோற்றத்திற்கு முன்பே வேதாகமத்தில் மறைக்கப்பட்ட 7 விதமான ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். முழு உலகத்தோடும் ஒப்பிட்டு பார்க்கையில் தாழ்மையுள்ள சிறு கூட்டத்தாராகிய நாமோ அந்த ரகசியங்களை கேட்டு இந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவித்துள்ளோம். விவாகம், விவாகரத்து, சர்பத்தின் வித்து போன்ற இந்த எல்லா வித்தியாசமான கேள்விகளும் முழுமையாக மனிதனால் அல்ல, தேவனால் தாமே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு அந்த 7 ரகசியங்களில் திறக்கப்பட்டுள்ளது. சபை என்னவா இருந்தது என்பதை குறித்தும், அது ஆதியில் கிறிஸ்துக்குள் எப்படி இருந்தது என்பதும், எப்படியாக அது கடைசி நாளில் வெளிப்படுத்தப்படும். இப்பொழுது அது மேலே சென்றபோது எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம் இங்கே நம்மிடம் வெளியே உள்ள அலங்கார அறிவிப்பு பலகையில் தொங்குகிறது. ஆனால் அதன் பின்னர் லைஃப் பத்திரிகையானது வெளியிட்ட அந்த படத்தை இங்கே நான் வைத்திருக்கிறேன். ஆனால் இங்கு காணப்படுகிற என்னுடைய கூட்டத்தாரே, நீங்கள் எப்பொழுதாவது அது இருக்க வேண்டிய விதத்தில் அதை கவனித்திருக்கிறீர்களா என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். பாருங்கள் பாருங்கள், இத்தரிசனம் வந்தபொழுது நான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தக 1 அதிகாரத்தின் பொருளில் அங்கே நாம் கண்டுள்ள இயேசுவை குறித்தும் பண்டைய நீதிபதிகளை குறித்தும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். நாம் 7 முத்திரைகளை திறப்பதற்கு சற்று முன்னதாக சபை காலங்களில் கிறிஸ்து வெண்பஞ்சை போன்ற சிரசின் மயிரை உடையவராய் நின்று கொண்டிருந்தார் என்று பிரசங்கித்தோம். பழங்காலத்தில் ஆங்கிலேய நியாயாதிபதிகளும் நீண்ட காலத்திற்கு முன்பிருந்த நீதிபதிகளையும் நான் உங்களுக்கு விளக்கி காண்பித்தேன். நியாய சங்கத்திற்கு சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டு செல்லும் போது அவர்களுக்கு உன்னதமான அதிகாரம் அளிக்கப்பட்டது. அவர்களுடைய உன்னதமான அதிகாரத்தை காண்பிக்க அவர்கள் தங்களுடைய தலைகளுக்கு மேலே ஒரு வெண்மையான டோப்பாவை அணிந்து கொள்வார்கள். நீங்கள் இப்படத்தை இவ்விதமாக திருப்பி பார்ப்பீர்களேயானால் நீங்கள் கிறிஸ்துவை காணலாம். உங்களுடைய இடத்திலிருந்தே நீங்கள் அநேகமாக அதை பார்க்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் தேவனாகிய அவர் தலையில் வெள்ளை டோப்பாவை அணிந்து கொண்டு பரிபூர்ணமாக அவருடைய கண்கள் கீழ்நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பதை நீங்கள் கவனித்தீர்களா? உங்களால் அவருடைய கண்களையும் மூக்கையும் அவருடைய வாயையும் காண முடிகிறதா? அவர்கள் புகைப்படத்தை எடுத்த விதத்திலிருந்து சற்று இவ்விதமாக திருப்புங்கள். அது இவ்விதமாகத்தான் இருக்க வேண்டும். உங்களால் அதை காண முடிகிறதா? அவரே பிரதம நீதிபதி, அவரை தவிர வேறொருவரும் இல்லை. இந்த செய்தி உண்மை என்பதற்கு இதுவே மீண்டும் ஒரு பரிபூர்ண அடையாளமும் ரூபகாரப்படுத்தலுமாயிருக்கிறது. இது சத்தியம், இது உண்மை. இது அவரை 3வது ஆளாக ஆக்குவதல்ல, ஆனால் அவர்தாம் அந்த ஒரே நபர். அந்த வெண்மையான, பாருங்கள், அந்த படத்தில் உள்ள கருப்பான பகுதியில் நீங்கள் அவருடைய முகத்தையும் அவருடைய தாடியையும் அவருடைய கண்களையும் பார்த்தீர்களாம். அவர் பார்த்துக் கொண்டிருக்கிற வலப்பக்கத்தில் இருந்து இந்த வெளிச்சம் பிரகாசமாய் வருவதை கவனியுங்கள். சிலுவையில் அவர் வலப்பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பி அங்கே ஒரு பாவியை மன்னித்தார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வெளிச்சத்தில் நாம் அவருடைய நாமத்தினால் இன்னும் முன்னேறி செல்கிறோம். நான் இக்காலை இங்கே இச்சபையில் கடந்த 35 வருடங்களாக நிரூபிக்கப்பட்டு எவ்வித சந்தேகத்தின் நிழலுக்கும் இடமில்லாமல் காணப்படுகிற அந்த அதிசயங்களை குறித்து பேசி நேரத்தை செலவழிக்கவே அதிக நேரம் எடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். 1933 இங்கே ஜெஃபர்சன்வில்லில் அந்த ஒளியானது இறங்கி வந்து ஆற்றண்டையிலே யோவான் சானகன் கிறிஸ்துவின் 1வது வருகைக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டது போல உன்னுடைய செய்தியானது 2வது வருகைக்கு முன்னோடியாக இருக்கும் என்று இந்த வார்த்தைகளை உரைத்தது. நாமோ கடைசி நாட்களில் வாழ்கிறோம். நாம் அதை காண்கிறோம். இந்த அதிசயங்கள் எல்லாம் ஏன் உலகம் முழுவதும் பரவவில்லை என்று சில சமயங்களில் நாம் ஆச்சரியப்படுகிறோம். தேவனுக்கு சித்தமானால் ஒருவேளை நாம் அதை விவரித்து சொல்வதற்கு சில நேரங்களில் சந்தர்ப்பம் கிடைக்கும். நாம் எப்பொழுதுமே 1வதாக வார்த்தையை வாசிப்பதிலிருந்து வார்த்தை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை விசுவாசிப்பதால் உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுடையவைதான், அது தவறிவிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒருபோதும் ஒழிந்து போகாது. ஆகவே நான் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையே வாசிக்கிறேன். நாம் இப்பொழுது பரிசுத்த வேத வாக்கியங்களில் இருந்து ஒரு பகுதியை வாசிக்கப் போகிறோம். முதலாவதாக நான் தேர்ந்தெடுத்துள்ள மூன்று பகுதிகளுக்கு நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திருப்பும்படி நாங்கள் விரும்புகிறோம். அவற்றில் ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் 17-18 வசனங்கள். இங்கேதான் அவர் வெண்பஞ்சை போன்ற சிரசின் மயிருடன் வெண்கலத்தை போன்ற பாதங்களுடனும் தோன்றினார். அதற்கடுத்தபடியாக ரோமர் 8:11 வசனம், இன்று காலையில் நான் என்னுடைய செய்திக்காக பரிசுத்த வேத வாக்கியங்களிலிருந்து மூன்று பகுதிகளை வாசிக்க தேர்ந்தெடுத்துள்ளேன். அதைத்தான் கர்த்தர் உயிர்த்தெழுதலின் செய்திக்காக என்னுடைய இருதயத்தில் வைத்தார். அதன் பிறகு மார்க் 16:1-2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதிலிருந்து நான் என்னுடைய செய்தியை பிரசங்கிப்பேன். நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 17:18 உள்ள இந்த வசனங்களை வாசிப்போம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும்
உயிருள்ளவருமாயிருக்கிறேன்.
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். ரோமர் 8:11 வசனம் நாம் இதை வாசிப்போம்.
That raised up Jesus from the dead dwell in you.
அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுமான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்.
And now in Mark, the 16th chapter, the chapter of the resurrection, the 16th
இப்பொழுது மார்க் 16 அதிகாரம் உயிர்த்தெழுதலின் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம்.
And when the Sabbath was passed, Mary Magdalene, the mother, and Mary the mother.
ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலேமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு,
and very early in the morning, the first day of the week, they came.
வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்திற்கு வந்து. இப்பொழுது இக்காலை என்னுடைய பாடப்பொருள் இது சூரிய உதயம் என்கிற தலைப்பில் ஒரு பொருளை எடுத்து நான் பேச விரும்புகிறேன். ஒரு பொருளுக்காக நான் உயிர்ப்பிக்கும் வல்லமை என்று உபயோகப்படுத்த விரும்புகிறேன். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒருவேளை பல்வேறுபட்ட ஊழியர்கள் பேசினதை வானொலியில் கேட்டுக் கொண்டிருந்திருப்பீர்கள். இன்று காலை நம்முடைய அருமையான சகோதரன் நெவில் அவர்களோ உயிர்த்தெழுதலின் பேரிலான தன்னுடைய ஈஸ்டர் பொருளை பற்றி பேசினார். நானோ சற்று வித்தியாசமான வழியில் பிரசங்கிக்க நினைத்தேன். வித்தியாசமாக இருப்பதற்காக அல்ல, ஆனால் சற்று அதிகமான விஷயங்களை சேர்த்து மற்றொரு கோணத்தில் உங்களுக்காக பிரசங்கிக்க விரும்புகிறேன். நீங்கள் வேத வாக்கியங்களை எந்த கோணத்தில் பார்த்தாலும் அது எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவையே அறிவிக்கிறது. அதிலிருந்து எவ்விதத்திலும் நீங்கள் வேறொன்றையும் பெற்றுக் கொள்ள முடியாது. அது எப்பொழுதும் அவரையே அறிவிக்கிறது. மனிதன் ஒருபோதும் அடைந்திராத அந்த மகத்தான வெற்றியின் ஞாபகத்தை உலகத்தில் இன்றுள்ள சபைகள் அதை ஒரு ஞாபகத்தமாக கொண்டாடி கொண்டிருக்கலாம். குறைந்தபட்சம் இன்று காலையில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் பூமியில் இப்பகுதியில் உள்ள சபைகளிலும் கொண்டாடி கொண்டிருக்கலாம். அவர் இரட்சகராக மரித்த பொழுது இல்லை, ஒரு சிறு குழந்தையாக பிறந்த பொழுது அவர் பிறக்காமல் இவ்வுலகில் தோன்ற முடியாது. அவர் மரித்த பொழுது நிச்சயமாகவே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடிவிட்டார். ஆனால் இதுவரை அநேக அருமையான சிறு குழந்தைகள் பிறந்துள்ளன. ஒரு உண்மையான காரணத்திற்காக அநேக மனிதர்கள் உபத்திரவம் அடைந்து மரித்தார்கள். ஆனால் இன்று வரையிலும் ஒருவராகிலும் உயிரோடு மீண்டும் தம்மை எழுப்பிக் கொள்ள முடியவில்லை. அவர் தாம் சொல்லியதை நிரூபிக்க உயிர்த்தெழுதலின் நாளாகிய இந்த வாரம்தான் சரித்திரத்தில் மகத்துவமானதும் எல்லா காலங்களிலும் மிகச் சிறந்த கொண்டாட்டமாகவும் விளங்குகிறது. மனிதன் தான் சொல்லுகிற காரியங்களை அது சத்தியம் என்று நிரூபிக்கிற வரையிலும் அதை நாம் திட்டவட்டமாக விசுவாசிக்க முடியாது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிய தேவனோ தாம் செய்யாத எந்த ஒரு காரியத்தையுமே உங்களை செய்யும்படி சொல்ல மாட்டார். ஆகையால் நம்முடைய பாவங்களுக்காக மரித்த இவர் தாம் யார் என்பதை நிரூபித்தார். இப்பொழுது இதுபோ ஒரு ஞாபகார்த்த தினமாய் மட்டும் இல்லாமல், அதாவது நம்மிடையே உள்ள ஈஸ்டர் புஷ்பங்கள், ஈஸ்டர் குல்லாய்கள், இளஞ்சோப்பு முயல்கள் போன்ற அநேக காரியங்களும் பரிசுத்தமான கொண்டாட்டங்களும் சரிதான். ஆனால் இவைகள் யாவும் உண்மையான அர்த்தத்தை உடையவைகள் அல்ல. இன்றைக்கு ஜனங்களோ நாம் வருடத்திற்கு ஒரு தடவை வியாழக்கிழமையிலோ அல்லது வெள்ளிக்கிழமையிலோ கால்களை கழுவ வேண்டும் என்றும் அல்லது நாம் ராமோஜனம் எடுக்க வேண்டும் என்றும் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் எல்லா விதமான உபதேசங்களை பற்றியெல்லாம் அவர்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள். அதாவது இந்த நாளில் அல்லது அந்த நாளில் இருக்க வேண்டும், அல்லது இது ஓய்வு நாளில் அல்லது வாரத்தின் முதல் நாளில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இவைகள் எல்லாம் வெறும் பாரம்பரியங்களாயிருக்கின்றன. உங்களில் ஜீவன் இல்லாவிடில், உங்களுக்கு லெந்து நாட்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மற்றும் இப்படிப்பட்ட எந்த காரியமானாலும் அது உங்களுக்கு என்ன நன்மையை செய்யும்? அது வெறும் ஞாபகத்தம் தான், அதற்கு எதிராக ஒன்றுமில்லை. ஆனால் உண்மையான அர்த்தத்தை எடுத்துவிட்டு நிச்சயமாகவே அவர்களுடைய பாரம்பரியத்தை கொண்டு வந்துவிட்டனர். நீங்கள் எவ்வளவுதான் பக்தி வைராக்கியம் உடையவராக இருந்தாலும் அல்லது நீங்கள் உங்களுடைய உபதேசத்தில் எவ்வளவுதான் சரியாக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் சாத்தான் கவலைப்படுகிறதில்லை. நீங்கள் அந்த ஜீவனை இழந்துவிட்டால் நீங்கள் எவ்விதத்திலும் மேலே வர முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் பக்தி வைராக்கியம் உடையவராக இருந்தாலும், எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும், நீங்கள் எத்தனை சபையை உடையவராக இருந்தாலும், எத்தனையோ சபைகளை உருவாக்க போகிறவராக இருந்தாலும், அது ஒரு பொருட்டல்ல. நீங்கள் மறுபடியும் பிறந்தால் ஒழிய அது ஒரு காரியத்தையும் முக்கியத்துவப்படுத்துகிறதில்லை. ஆகையால் தேவன் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பியது அவர் ஒரு ஞாபகத்திற்காக அவரை எழுப்பினாரா? இந்த உயிர்த்தெழுதலின் காலை வருடத்தின் ஒரே ஒரு காலையாய் மட்டும் அது உள்ளதா, அல்லது நாம் இதை கொண்டாடுகிற ஒரு குறிப்பிட்ட நாளாயிருக்கிறதா? இல்லை என்றால் நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் நன்மையை அடைபவர்களாயிருக்கிறோமா? அது எனக்கு எதை பொருட்படுத்துகிறது? அது உங்களுக்கு எதை பொருட்படுத்துகிறது? அவரை தேவன் உயிருடன் எழுப்பினார் என்பதை நாம் விசுவாசத்தினால் நம்புகிறோம். ஆனால் அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நிகழ்ந்து விட்டது. இப்பொழுதோ இப்பொருளை கண்டறிவோம். மருத்துவச்சியோ எனக்கு தடுப்பூசி போட்டபடியால் நான் களைப்படைந்து விட்ட காரணத்தால் என்னுடைய கை வலிக்கிறது. நான் இன்னும் சில தினங்களில் வெளிநாடுகளுக்கு செல்ல இருப்பது உங்களுக்கே தெரியும். நானும் என் மகனும் இந்த தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ள வேண்டியதாயிற்று. வாந்தி பேதி, மஞ்சள் காமாலை, தொத்து வியாதி மற்றும் உள்ள ஒவ்வொன்றிலிருந்தும் தடுக்க அதை போட்டுக் கொள்ள வேண்டியதால் நான் மிகவும் களைப்படைந்து விட்டேன். அது என்னை சுகவீனமாக்கிவிட்டது. நீங்கள் மற்ற தேசத்திற்கு செல்லும் முன்னர் இந்த தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று ராயனாகிய அரசாங்கம் வலியுறுத்துகிறது. அவர் ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரியது தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று கூறினார். நான் என்ன கூறப்போகிறேன் என்பதை கேட்பதற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஆண்களும் பெண்களுமாக இங்கே காத்திருக்கும் கூட்டத்தாராகிய உங்களுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். இன்று காலையில் என்ன பேசவிருக்கிறேன் என்று அங்கு நான் உட்கார்ந்து கொண்டிருந்த போது வியப்புற்றிருந்தேன். நான் அதை எப்படி செய்ய வேண்டும்? நான் ஒரு பொருளுக்காக எதை எடுக்க வேண்டும்? நான் அங்கு அமர்ந்து கிட்டத்தட்ட தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் முன்னால் உள்ள கதவானது ஓசை எழுப்பியது. எனக்கு தெரிந்த வரையில் என்னை தவிர அங்கு வேறு யாருமே இல்லை. நான் கவனித்து பார்த்தேன், எனக்கோ ஒன்றுமே சரியாக புரியவில்லை. அதற்கு பின்னர் நான் படிக்கும் தனியறை கதவண்டை சென்று படிக்க துவங்கினேன். அப்பொழுது யாரோ ஒருவர் கதவை அசைத்துக் கொண்டிருந்த சத்தம் வந்தது. நான் கதவருகில் சென்று திறந்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஒரு சிறிய அழகிய மஞ்சள் ரோமமும் ஊதா நிற கண்களையும் கொண்ட ஒரு சிறுமி அங்கே ஈஸ்டர் புஷ்பத்தை போல் நின்று கொண்டிருந்தாள். அவள் இப்பொழுது இங்கே உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருக்கிறாள். அவளோ என்னிடத்தில் ஒரு அட்டையை கொடுத்தாள். நிச்சயமாகவே நான் வீட்டுக்கு செல்லுகையில் அங்கே அநேக ஈஸ்டர் அட்டைகள் இருக்கும். ஆனால் எனக்கு கிடைத்த அந்த ஒரே அட்டையை நான் வீட்டில் வைத்துள்ளேன். அவளோ, சகோதரன் பிரணாம் அவர்களே, நானும் என்னுடைய தகப்பனாரும் இதை கொடுக்கிறோம் என்று கூறினாள். அவள் அதில் நான் என்பதை நிச்சயப்படுத்தி சொல்ல விரும்பினாள். சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு மூட்டு வலியினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிற அவளுடைய தகப்பனார் இந்த அட்டையை அனுப்பி வைத்திருந்தார். அப்பொழுது நானோ அதை பெற்றுக்கொண்டு அச்சிறு செல்ல பெண்ணிற்கு நன்றி கூறினேன். அவள் திரும்பி கதவிற்கப்பால் நடக்க தொடங்கினாள். அப்பொழுது நான் அந்த அட்டையை பிரித்தேன். அந்த அட்டையில் இருந்துதான் நான் என்னுடைய இந்த பிரசங்க பொருளை எடுத்தேன். ஏனென்றால் அந்த அட்டையின் மேல் பரிசுத்த மார்க்கு 16:1-2 வசனங்கள் இருந்தன. சூரியனோ மேலே உதித்துக் கொண்டிருந்தது. அதன் பின்னர் நான் அதை குறித்து சிந்தித்து பின்னர் இயேசு கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பக்கூடிய உயிர்ப்பித்தலை குறித்த பாடத்தை நான் என்னுடைய பாடப்பொருளாக எடுத்தேன். இப்பொழுது சூரியனோ உதிக்கிற சூரியன் நல்லது. ஒரு காலத்தில் உலகமானது முழு இருளுக்குள் கிடந்தது. அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அது முற்றிலும் ஜலத்தினால் சூழப்பட்டு இருளும் மப்புமான சீதோஷணத்தை உடையதாயிருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்து வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார். தேவன் அப்படி செய்ததற்கு ஒரு காரணம் இருந்தது. ஏனெனில் ஜலத்தின் அடியில் தேவன் விதைத்த வித்துக்கள் இருந்தன. அவைகள் உயிர் வாழ்வதற்கு சூரிய வெளிச்சமானது தேவைப்பட்டது. தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தையே பூமிக்கு கொடுக்கப்பட்ட முதல் வெளிச்சமாகும். பூமியை வந்தடைந்த முதல் வெளிச்சமே தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தைதான். அவர் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று கூறினார். வெளிச்சம் உண்டாயிற்று. அது பூமியின் மேல் ஜீவனையும் சந்தோஷமிக்க ஒரு சிருஷ்டிப்பையும் உருவாக்குவதற்கு இருளை வெளிச்சமாக மாற்றியது. பூமியின் மேல் சிருஷ்டிப்பானது உதித்த முதல் நாளில், அந்த மகத்தான நாளிலே, தேவ ஆவியானவர் அன்புடனும் மனதுருக்கத்துடனும் அசைவாடி கொண்டிருந்தார். சூரியன் உதித்து தன்னுடைய கதிர்களை பூமியெங்கும் வீசி பூமியிலிருந்து தண்ணீர்களை எல்லாம் வற்றி மேலே எடுப்பி செல்லக்கூடிய ஒரு சீதோஷண நிலையை உண்டாக்கியது. ஒரு வித்தினால் முதல் முறையாக பூமியிலே சந்தோஷமும் ஜீவனும் பிறந்தது. அது ஒரு மகத்தான நேரமாயிருந்தது. ஆனாலோ, அந்த சூரிய உதயம் இயேசு உயிர்த்தெழுந்த காலையில் உதித்த சூரிய உதயத்தை போன்றதல்ல. இந்த சமயம் ஒருபோதும் இருந்திராத அளவு சூரியன் வானங்களில் பாய்ந்தோடி மகத்தான சூரிய உதயத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் ஆதியிலே உதித்த சூரிய உதயத்தை விட இச்சமயம் ஒரு மகத்தான செய்தியுடனே சூரியன் உதயமாயிற்று. இந்த சூரிய உதயமானது அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் வாக்குறுத்த விதமாகவே அவர் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு செய்தியை கொண்டு வந்தது. முதல் தடவையாக ஆதியாகமத்தில் சூரியன் உதித்தது. அது பூமியின் மேல் ஜீவன் உண்டாயிருக்கும் என்ற செய்தியை கொண்டு வந்தது. சாவுக்கேதுவான ஜீவன். ஆனால் இந்த தடவை சூரியன் உதித்த போது இது ஒரு இரட்டிப்பான சூரிய உதயமாக இருந்தது. மற்றொன்று குமாரன் உதயமானதாயிருந்தது. வெறுமன ஒரு சூரிய உதயம் மட்டுமல்ல, முன்னறிவின் மூலம் அவர் பூமியின் மேல் கிடந்ததாய் கண்டிருந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லா வித்துக்களுக்கும் நித்திய ஜீவனை கொண்டு வருவதற்கு குமாரன் உயிர் தெழுந்திருந்ததாயிருந்தது. ஆதியிலே தாவர உயிரினம் ஜீவனை பற்றி உயிர் வாழ்வதற்கு சூரியன் தேவைப்பட்டது. இன்றோ பூமியில் ஜீவிக்கிற தேவனுடைய குமாரர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு குமாரனுடைய வெளிச்சம் தேவைப்படுகிறது. உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அறிந்திருந்தார். அவர் அவர்களை தனக்குள்ளாக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டிருந்தார். ஈஸ்டர் காலையிலோ நம்முடைய சரீரங்களானது இங்கே எங்காவது பூமியில் கிடந்திருக்கும். ஏனெனில் நாம் பூமியின் மண்ணாயிருக்கிறோம். பரலோகத்திலோ ஒரு ஞாபக புஸ்தகம் இருந்தது. அவருடைய தன்மைகள் அவருக்குள்ளாக இருந்தன. ஏனென்றால் இந்த தேவகுமாரன் உயிரோடு எழுந்து இந்த மகத்தான காலத்திற்கென்று முன்னியமிக்கப்பட்ட ஒவ்வொரு குமாரனையும் அவர் ஜீவனோடு எழுப்புவார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்படி சம்பவிக்கும் என்று அவருக்கு தெரியும். முதலாவதாக உதித்த சூரிய உதயத்தை விட இது என்னே ஒரு அதிக மகிமையான சூரிய உதயம். இப்பொழுது இந்த மகத்தான ஈஸ்டர் முத்திரையின் உடைதல் என்பதன் பேரில் இன்றைக்கோ நம்மிடத்தில் ஒரு எலும்புருக்கியான ஈஸ்டர் முத்திரை தான் உள்ளது. ஜனங்கள் ஒருவர் மற்றொருவருக்கு ஒரு செய்தியை அனுப்பி எலும்புருக்கி நோயை கட்டுப்படுத்த எதையாவது செய்வதற்கோ அல்லது அதற்கு உதவி செய்ய மருத்துவ விஞ்ஞானத்தின் பேரில் கிரியை செய்ய மருத்துவர்களை அனுப்புவதற்கு பெருமளவில் பண உதவி செய்கிறார்கள். அவைகள் முத்திரைகள். நாம் ஒருவர் மற்றொருவருக்கு செய்தியை அனுப்பும் பொழுது நாம் ஈஸ்டர் முத்திரையை என்னவென்று அழைப்போம். நாம் அச்செய்தியை பெற்றுக் கொள்ளும் போதுதான் அந்த முத்திரை உடைக்கப்படுகிறது. ஏனெனில் அந்த முத்திரையின் உட்புறத்தில் உள்ள ஒரு செய்தி முத்திரிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த சூரிய உதயத்தின் போது உண்மையான ஈஸ்டர் முத்திரை உடைக்கப்பட்டு மரணத்திற்கு பின்னால் உள்ள ஜீவனின் ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. அச்சமயத்திற்கு முன்னால் அது நமக்கு தெரியாது. உலகமோ இருளுக்குள்ளும் மனிதனுடைய அவநம்பிக்கைக்குள்ளாகவும் மூழ்கி கிடந்தது. மனிதரால் உண்டாக்கப்பட்ட தத்துவங்களும் பாரம்பரியங்களுமே மனிதனுடைய இதயத்தை நிரப்பியிருந்தது. மனிதரோ விக்கிரகங்களை வணங்கினார். அவர்கள் சூரியனை வணங்கினர். அவர்கள் எல்லா விதமான தேவர்களையும் வணங்கி வந்தனர். உரிமை கொண்டாடிய எல்லா விதமான ஜனங்களும் அவர்கள் எல்லோருமே கல்லறைக்குள்ளாக சென்றார்கள். அவர்கள் கல்லறையிலேயே தங்கிவிட்டார்கள். ஆனால் உண்மையான முத்திரை உடைக்கப்பட்டது. நாம் வாழ்வது போல வாழ்ந்தவரும் நாம் மறிப்பது போல மறித்தவருமான ஒருவர் மறித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். என்னே ஒரு காலைவேளை! உலக சரித்திரத்தில் இதுவரை அவரை போல் ஒருவரும் இருந்ததில்லை. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர் என்கிற ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது. நான் பிழைத்திருப்பதால் நீங்களும் பிழைத்திருக்கிறீர்கள் என்று அன்று காலையில் அவர் வந்தபோது கூறினார். உயிர்த்தெழுதலில் அவர் மட்டும் பங்கடையவில்லை. தேவனுடைய மகத்தான வாக்குத்தத்தத்தில் இளைப்பாடி கொண்டிருந்த எல்லா வித்துக்களுமே அந்த உயிர்த்தெழுதலில் ஜீவனுக்கு பங்காளியாகிவிட்டார்கள். ஏனெனில் நான் பிழைத்திருப்பதனால் நீங்களும் பிழைத்திருக்கிறீர்கள் என்று அவர் கூறினார். அதுவே முத்திரையை உடைத்தலாகும். ஏனென்றால் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டதால் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களும் அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்படுவார்கள். இந்த மகிமையான சூரிய உதயத்தின் போது தேவன் தம்முடைய வார்த்தையை நிரூபித்திருந்தார், இல்லை ரூபகாரப்படுத்தியிருந்தார். ஜனங்களின் சிந்தையில் தேங்கி கிடந்த எல்லா இருளும் சந்தேகங்களும் அகற்றப்பட்டு விட்டன. ஏனெனில் புசித்தும் குடித்தும் முன்பு ஒரு முறை மானிட வர்க்கத்துடன் ஐக்கியம் கொண்டு வாழ்ந்து நான் என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை மீண்டும் எடுத்துக் கொள்வதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று கூறின அவரே இங்கே இருந்தார். அவர் அந்த வாக்குறுதியை சொன்னதோடு மட்டுமல்லாமல் அது சத்தியம் என்று அவர் அதை நிரூபித்து விட்டார். ஓ, என்ன ஒரு மகிமையான காரியமாக இருக்கிறது! அதை விசுவாசிக்கிறவர்களாகிய நாமும் அது எவ்வளவு ஒரு மகிமையான காரியமாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியாது என்பதை நான் இந்த காலை வேளையிலே நிச்சயமாக சொல்லுகிறேன். ஏனென்றால் அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததால் அவருக்குள்ளாக இருந்த நாமும் கூட ஏற்கனவே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து விட்டோம். இப்பொழுது கவனியுங்கள், பூமியில் இருள் சூழ்ந்திருந்ததால் சூரிய உதயம் இல்லாமல் வித்துக்கள் உயிர் வாழ முடியவில்லை. பூமியை இருள் கவியிருந்தது. இப்பொழுது குமாரன் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் அங்கே இல்லை, என்கிற செய்தி எல்லா தேசங்களிலும் பரவிய காரணத்தால் இந்த வெளிச்சத்தின் மூலம் எல்லா இருளும் மறைந்துவிட்டது. என்ன ஒரு வாக்கு மூலம்! அவர் தம்முடைய வார்த்தையை நிரூபித்திருந்தார். அவர் அது உண்மை என நிரூபித்து விட்டார். ஏனென்றால் அவர் இப்பொழுது மரணம், நரகம், கல்லறையை ஜெயித்து விட்டார். பிசாசனுடைய திருத்துவம் மரணம், நரகம், கல்லறை. ஏனென்றால் சாத்தான் மரணத்தின் ஆக்கியோ, நரகத்திற்கும் கல்லறைக்கும் கூட சுதந்திரவாளி அவனே. அது சாத்தானின் திருத்துவமாயிருந்தது. மரணமாயிருந்த அந்த ஒரு காரியத்தினால் உண்டாக்கப்பட்ட விளைவாயிருக்கிறது மரணம். அதனால் நீங்கள் கல்லறைக்கு போகிறீர்கள், ஒரு பாவியாய் இருக்கின்றீர்கள், நீங்கள் நரகத்திற்கு போகின்றீர்கள். எல்லாவற்றுக்கும் அந்த ஒரு காரியம்தான் சாத்தானின் திருத்துவம். அது மரணமாயிருந்தது. அதுவே இத்தனை வருடங்களாக மனிதனை சிறையிருப்பில் பிடித்து வைத்திருந்தது. ஆனால் இப்பொழுது தேவனுடைய உண்மையான திருத்துவம் கிறிஸ்துவிலே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே மெய்யான ஜீவ தேவராகிய அவரே ஜீவன். அவரே முத்திரைகளை உடைத்து சத்துருவை ஜெயம் கொண்டு உயிரோடு எழுந்தவர். நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். மனிதனை உண்டாக்கிய ஒன்றான மெய்தேவன் நம்பத்தியில் வாசம் செய்து ஒவ்வொரு சத்துருவையும் ஜெயித்தார். சாத்தானின் திருத்துவம் ஜெயிக்கப்பட்டதையும் தேவனுடைய திருத்துவம் வெளியாக்கப்பட்டதையும் நிரூபித்து விட்டார். ஏனெனில் தேவன் ஒருவர் மாத்திரமே மீண்டும் ஜீவனை திரும்ப அளிக்கும் அதிகாரத்தை உடையவராயிருந்தார். அவரே இம்மானுவேலாயிருந்தார். தேவன் மாம்சத்திலே வெளிப்படுத்தப்பட்டார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு சாட்சியாக உங்களை நான் உலகம் முழுவதும் அனுப்புகிறேன் என்று அவர் மத்திய 27 அதிகாரத்தில் அங்கே அவரால் உரிமை கோர முடிந்ததில் வியப்பொன்றும் இல்லையே. அவர் மரணத்தையும் நரகத்தையும் கல்லறையையும் ஜெயித்தார். அவர் அவைகளை ஜெயித்ததோடு மட்டுமல்லாமல் வெளியே வந்து ஜெயங்கொண்டு வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா அதிகாரமும் உடையவராயிருக்கிறார். பிதாவாயிருந்த யாவும், பரிசுத்த ஆவியாயிருந்த யாவும், எப்போதும் இருந்த எல்லாமே அவருக்குள் இருந்தது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவை எல்லாம் வல்லமையற்றது. அவர் அதை ஜெயங்கொண்டு விட்டார். இப்பொழுதோ அது மாத்திரமல்ல, அவர் தம்மை விசுவாசித்த அவருடைய சீஷர்களுக்கு பயப்படாதிருங்கள், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். நான் ஏற்கனவே ஜெயித்து விட்டேன் என்ற வார்த்தையை அனுப்பினார். ஒருபோதும் பயப்படாதிருங்கள், ஏனெனில் தேவரால் முன்னியமிக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு வித்துக்களுக்கும் மகிமையான சுவிசேஷத்தின் வெளிச்சம் பூமியின் மேல் வீசும் பொழுது அவைகள் ஜீவனை பெற்றுக் கொள்ளும். ஒவ்வொரு காலத்திலும் பிறப்பிக்கும்படி தேவன் நியமித்திருக்கிற விளைச்சலை அது பிறப்பிக்கும். அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து விட்டார். நான் ஜீவிக்கிறேன் அல்லது உயிர்ப்பிக்கப்பட்டேன் என்பது ஓ என்ன ஒரு அற்புதமான காரியமாயிருக்கிறது. அந்த வார்த்தையின் பொருளோ உயிர்ப்பிக்கப்பட்டேன் என்கிற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் மரணத்துக்கு பின்னும் உயிரோடு இருக்கிறேன் என்ற ஒரு காரியமாயிருக்கிறது. அது ஒரு வித்து பூமிக்குள்ளாக சென்று அந்த வித்தினுடைய ஒவ்வொரு பாகமும் மறிக்க வேண்டியதாக இருப்பது போன்றே ஆகும். அந்த வித்தின் ஒவ்வொரு பாகமும் அழுக வேண்டும். அந்த வித்துக்குள் இருந்த அதே ஜீவன் மீண்டும் வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களை உயிர்ப்பிக்க என்னை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்த வல்லமையை, என்னை உயிர்ப்பித்த அதே ஜீவனை நான் உங்கள் மீது அனுப்புவேன். லூக்கா 24 அதிகாரம் 49 வசனம். அவர் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும்பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் அல்லது நீங்கள் காத்திருங்கள் என்று கூறினார். அவர் அதிலிருந்து எல்லா நன்மைகளையும் எடுத்துக் கொண்டார் என்று காட்டும்படியாக மட்டுமின்றி அவர் அந்த நன்மைகளை பகிர்ந்து கொண்டார். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் கண்ட அந்த முன்குறிக்கப்பட்ட வித்துக்களுக்கு ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்டுள்ள அவர்களுக்கு ஜீவனை அளிக்கும்படியாக அல்லது மீட்டுக் கொள்ளவே அவர் வந்தார். அந்த வித்துக்களோ அங்கே பூமியின் மேல் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர் ஆசீர்வாதமாக மட்டுமல்ல, ஒவ்வொரு முன்குறிக்கப்பட்ட வித்திற்கும் அந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளவே அவர் வந்தார். வித்து பூமிக்குள் இல்லாவிடில் அது உயிர் வாழ முடியாது. வித்து ஜீவனை பெற்று பூமிக்குள்ளாக இருந்திருக்க வேண்டும். அது எவ்வளவு காலம் இருளுக்குள் இருந்தது என்பதை பற்றி கவலை இல்லை. குமாரன் அதன் மேல் பிரகாசிக்கும் பொழுது அது ஜீவனை பற்றி வெளிப்படும். இப்பொழுது கவனியுங்கள், அவர் அதை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவே வருகிறார். சுவிசேஷம் நற்செய்தியா இருக்கிறது என்பதில் வியப்பொன்றும் இல்லையே. சுவிசேஷம் என்கிற வார்த்தையின் பொருளோ நற்செய்தி என்பதாகும். நற்செய்தி என்றால் என்ன? நமது நிமித்தமாக ஒரு மனிதன் மரித்திருந்தால் அதுவே நற்செய்தியாகும். கிறிஸ்து பிறந்தார் என்பது நற்செய்தியா இருக்கிறது. ஆனால் அது ஒருபோதும் ஏதோ ஒரு செய்தி அல்ல. இந்த செய்தியை போன்ற ஒரு செய்தி ஒருபோதும் இருந்ததே இல்லை. வாக்குத்தத்தை உண்டு பண்ணினவர் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதாவது அவர் என்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்றும் தம்முடைய கையில் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறார் என்றும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எல்லா இருளும் மறைந்து விட்டது. அங்கே ஒருபோதும் இருள் காணப்படவே இல்லை. ஏனெனில் குமாரனோ கல்லறையில் இருந்து உயிரோடு எழுந்து விட்டார். அவர் வருவார் என்றோ அல்லது அவர் வரலாம் என்றோ இல்லை, அவர் உயிரோடு ஏற்கனவே எழுந்து விட்டார் என்பதே சுவிசேஷ நற்செய்தி. கவனியுங்கள், அவர் உயிர் தெழுந்தார் என்பதை ஜனங்களுக்கு நிரூபிப்பதே அந்த சுவிசேஷத்தின் நற்செய்தியாகும். நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டேன், அவர்களுக்கு இதை உறுதிப்படுத்துவதற்கு நான் அவர்களை சந்திப்பேன் என்று புறப்பட்டு போய் என்னுடைய சிஷியர்களிடத்தில் சொல்லுங்கள். ஓ தேவரே, இந்த கடைசி நாட்களில் எப்படியாக இந்த பூமியின் மேல் மீண்டும் வெளிச்சம் உண்டாகும்? நான் என் சீஷர்களுக்கு நிரூபிப்பேன், நான் மறிக்கவில்லை, நான் ஒரு பாரம்பரியம் அல்ல, ஆனால் நான் ஒரு ஜீவிக்கிற கிறிஸ்து, நான் அவர்களை சந்திப்பேன் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். நான் மறித்தோரிலிருந்து எழுந்து விட்டேன் என்ற செய்தியை என் சீஷர்களுக்கு கொண்டு செல்லுங்கள். அதுதான் சுவிசேஷ அச்செய்தி. இது சரியாக என்று நீங்கள் கேட்கலாம். அவர் நேற்று மென்று மென்று மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 கூறியுள்ளது. இந்த ஜீவனுக்கு பங்குடையவர்களாகிய நாம் அவருடைய ஜீவன் நம்மில் இருக்கிறதையும் நாம் அவருடைய ஜீவனுக்கு பங்காளிகள் என்பதையும் நிரூபிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஜீவியம் அதை போன்ற ஒரு ஜீவியம் எவருமே ஒருபோதும் ஜீவித்ததில்லை. அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தார். அவர் மறித்தார், அது அவருடைய ஜீவனை மறைத்து விட்டது. ஆனால் ஈஸ்டர் காலையில் அவர் மறித்தோரிலிருந்து மீண்டும் உயிரோடு எழுந்த போது அவர் ஜீவிக்கிறார் என்ற இந்த நற்செய்தியை ஒவ்வொரு நபருக்கும் கொண்டு வரும்படியாக அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் உலகமெங்கும் செல்லும்படி அவரால் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். அதை நாம் வார்த்தையினால் மட்டும் எவ்வாறு அறிவிக்க முடியும்? ஏனெனில் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க சுவிசேஷமானது உங்களிடத்திற்கு வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு ரட்சகத்தோடும் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் ஒரு சாராரை பார்த்து, நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்பியதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்லியது போலவே ஆகும். வேறொரு சுவிசேஷம் இருந்தால், வேறொன்று இல்லையே, அப்படி இருந்தால் அது ஒரு பாவனை விசுவாச சுவிசேஷமாய் அந்த நற்செய்தியை விட்டு திரும்புகிற ஒரு ஸ்தாபன சம்பந்தமான கட்டுக்கதையாயிருக்கும். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருக்கிறீர்கள். நான் உங்களில் ஜீவிக்கிறேன், நான் செய்கிற கிரியைகளே நான் உங்களில் இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். ஓ என்ன ஒரு செய்தி! நம்மிடையே உள்ள இரண்டு உலக பிரகாரமான மத சாஸ்திரத்தை குறித்து ஆச்சரியப்படுவதற்கோ ஒன்றுமில்லை. ஆனால் சாயங்காலத்திலோ மீண்டும் வெளிச்சம் உண்டாகும். சாயங்கால நேரத்திலோ ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும். சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாகும். இப்பொழுது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்பதே அனுப்பப்பட்ட செய்தியின் சாராம்சமாக இருக்கிறது. அவர் உயிரோடு இருக்கிறார் என்று உலகத்திற்கு நிரூபிப்பதன் மூலம் அவரோடு உயிர்த்தெழுதலை பகிர்ந்து கொண்டு இதிலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளும் அவருடைய பங்காளிகளாய் நாம் இருக்கிறோம். நாம் அதை வெறும் வார்த்தைகளால் மாத்திரம் செய்ய முடியாது. நாம் அதை ஏதோ ஒரு மனித பாரம்பரியத்தினால் செய்ய முடியாது. நாம் எதை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதை சரியாக பிரதிபலிப்பதன் மூலமே ஆகும். இன்றைக்கோ நம்மில் அநேகர் கிறிஸ்துவிடம் ஜனங்களை கொண்டு வருவதில்லை என்று நான் பயப்படுகிறேன். நாமோ அவர்களை சபைக்கும் ஒரு வேத சாஸ்திரத்துக்குமே கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஜனங்களை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அவர் ஒருவர் மட்டுமே ஜீவனை உடையவர். குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். ஒரு மரித்து போன மனிதனுடைய ஜீவனை உனக்குள்ளாக செலுத்தினால் நீயும் அந்த மரித்த மனிதனுக்குள் இருந்த அதே ஜீவனைத்தான் உடையவனாயிருப்பாய். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதிரியான ரத்தத்தை ஒரு மனிதனிடத்திலிருந்து எடுத்து நீங்கள் அதை மற்றொரு மனிதனுக்கு செலுத்தினால் அவன் முழுவதும் அதே வகையான ரத்தத்தையே உடையவனாயிருப்பான். உங்களுக்குள் இருக்கும் ஆவி மரித்ததாக எண்ணப்பட்டால் கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஜீவனால் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் அது உங்கள் மேல் இருந்தால் நலமாக இருக்குமே. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று ரோமர் 8:11 கூறியுள்ளது. அதே ஜீவன், அதே வல்லமை, அவர் இங்கே பூமியில் இருந்த போது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அதே நன்மைகள், தேவரால் முன்குறிக்கப்பட்டிருந்த ஒரு வித்தாக இருந்த உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பே எவர்களுடைய பெயர்கள் முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதோ அவர்களை அவர் மீட்டுக் கொண்டார். உயிர் தெழுதலின் சுவிசேஷ வெளிச்சமே வார்த்தையின் உறுதிப்பாடு. அவர் கிறிஸ்துதான் என்பதை எப்படி நாம் தெரிந்து கொண்டோம்? ஏனெனில் அவர் எதை குறித்து பேசியிருந்தாரோ அதை அவரே நிரூபித்தார். இந்த மணி வேலைக்குரிய செய்தியை நான் எப்படி தெரிந்து கொள்வேன்? தேவர் அதை வாக்குப்படி இருந்தாரோ அதை அவர் நிரூபிக்கிறார், அவர் அதை குறித்து பேசுகிறார். நாம் அவரோடு உயிர்த்தெழுதலில் பங்குடுவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு அதுவே அடையாளம். அவர் எதை குறித்து பேசியிருக்கிறாரோ அதை நிரூபிக்கிறார். கிறிஸ்துவில் அவர் என்ன செய்வதாக வாக்குத்தத்தம் செய்தாரோ அதை அவர் உயிர்த்தெழுதலில் நிரூபித்தார். மோசேயின் நாட்களில் அவர் தாம் என்ன செய்வதாக வாக்குரைத்தாரோ அதை அவர் நிரூபித்தார். ஏனோக்கின் நாட்களில் அவர் என்ன வாக்குரைத்தாரோ அவர் அதை நிரூபித்தார். அப்போஸ்தலருடைய வாழ்நாள் முழுவதிலும் அவர் அதை நிரூபித்தார். இப்பொழுது இந்நாளில் அவர் என்ன கூறினாரோ அதை நிரூபிக்கின்றார். ஏனெனில் அவர்கள் யாவரும் ஜீவ புஸ்தகத்தில் குறிக்கப்பட்டிருந்த அந்த வித்தின் ஒரு பாகமாக இருக்கிறபடியால் அவர் தேவனுக்கென்று அவர்களை மீட்டுக் கொள்ளும்படி வந்தார். ஓ, என்ன ஒரு செய்தி! ஈஸ்டர் காலையிலே அவர் மட்டும் உயிரோடு எழவில்லை, உயிர்த்தெழுதலில் பங்குள்ள அவருடையவர்களும் அவரோடு எழுந்து விட்டார்கள். அவர்கள் அவருடைய சிலுவை ஏற்றத்தில் கிறிஸ்துவுக்குள் இருந்தனர். அவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலில் அவருக்குள் இருந்தனர். நாம் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்குடுகளாய் இருந்து இருளில் மறித்து பின்னர் உயிர்ப்பிக்கப்பட்டோம். இருளடைந்த உலகத்தில் அவிசுவாசம், அங்கேதான் சபைகள் மற்றும் ஸ்தாபனங்கள் முதலானவை நம்மை இழுத்திருந்தன. ஆனால் நமக்குள் ஏதோ ஒன்று இருந்து கொண்டு, ஓ, எங்களுக்கு தேவன் வேண்டும், நாங்கள் தேவனுக்காக பசித்தாக முடிவுகளாக இருக்கிறோம் என்று கூப்பிடுகிறது. நாமோ மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பெந்தேகோஸ்தே, பிரசுபரியனிலும் சேர்ந்து கொண்டிருந்தோம். இன்னும் எதுவாக இருப்பினும் அவற்றில் ஏதோ தவறு உள்ளது. நம்மால் அதை இன்னமும் கண்டறியவே முடியவில்லை. நாம் இருளில் தடுமாறிக்கொண்டிருக்கையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டில் மகத்தான உயிர்த்தெழுதல் திடீரென்று நம்மிடத்தில் வந்தது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்தலாயிருந்தார். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடு, உங்களுடைய பரிசுத்தர் அழிவை காணப்பட்டீர். அவருக்கென வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் அவர் வெளிப்படுத்தினார். ஈஸ்டர் காலை வேளையிலே அவர் உயிரோடு எழுந்த போது அதை அவர் நிரூபித்து காட்டினார். இப்பொழுது இந்நாளிலா கால்களை கழுவ வேண்டும், அல்லது வேறொரு நாளிலா என்றும், அல்லது ஒரு குறிப்பிட்ட நாளை கடைபிடிக்க வேண்டுமா, அல்லது இப்படிப்பட்ட குறிப்பிட்ட ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமா என்றெல்லாம் இருளில் முன்பு தடுமாறி வியந்து கொண்டிருந்த ஜனங்களுடைய அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போயின. ஏனென்றால் மனிதரால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும், மனிதரால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு நடைமுறையையும் எதிர்த்து நின்ற ஒரு மகத்தான உயிர்த்தெழுதலாயிருந்தது. ஒரு மனிதன் தன் ஜீவனை எடுத்து அதை மீண்டும் உயிரோடு எழுப்பின சம்பவம் ஒருபோதும் நிகழ்ந்ததே இல்லை. அவர் மீண்டும் தம்மை உயிரோடு எழுப்பி அவருடைய விஞ்ஞான நிறுவனத்தை பொய்யாக்கிவிட்டார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மாறாவது அல்ல என்றும், அவருடைய சுவிசேஷம் மாறாவது அல்ல என்றும், இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர் அல்ல என்றும் அவர்கள் சொல்லும் போது ஏதாகமோ அவர் நேற்றும் என்றும் மாறாதவர் என்று கூறுகிறது. தேவன் ஒவ்வொரு சாபனத்தையும் ஒவ்வொரு கோட்பாட்டையும் வீழ்த்திவிட்டார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அசைவாடி தாமா குறைத்தபடியே அவர் ஜீவிக்கிறார் என்பதை நமக்கு நிரூபித்து விட்டார். நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் பங்காளிகளாயிருந்து பாவத்திலும் அக்கிரமங்களிலும் உலகில் மறித்திருந்த நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். அவர் நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்து அவரோடு கூட எழுப்பி இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன்னதங்களிலே உட்கார செய்திருக்கிறார். அவருடைய ஆவியானது அவருடைய அதே ஜீவனை மீண்டும் பூமியின் மேல் கொண்டு வருகிறது. தேவ ஆவியானவர் கிறிஸ்துவை, அந்த சரீரத்தை, அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சரீரத்தை எழுப்பியிருப்பாரேயானால், தேவ ஆவியானவர் அவ்விதமாக அந்த சரீரத்தை அபிஷேகித்திருந்தார், அந்த வித்து பூமிக்குள் சென்றதும் அந்த வித்து அங்கேயே தங்கியிருப்பதற்கு விடமாட்டார். இல்லை, அவர் அவரை உயிர்ப்பித்து அவரை உயிரோடு எழுப்பினார். அதே ஆவியினால், அதே கிரியைகள், அதே வல்லமை, அதே அடையாளங்கள் உங்களிலும் இருக்கும். அது உங்களையும் கூட உயிரோடு மேலே எழுப்பும். நான் உங்களுக்கு இங்கே ஒரு சிறிய வேதபாகத்தை வாசிக்க விரும்புகிறேன். நான் இங்கே உங்களுக்காக எழுதி வைத்துள்ள மற்றொரு வசனத்தை நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது உங்களுக்கு ஒரு உதவியாயிருக்கும். அது லேவியராகமும் 23:9-11 கண்டறியப்பட்டுள்ளது. கூர்ந்து கவனியுங்கள். அது தேவன் மோசையுடன் பேசி நியாயப்பிரமாணத்தில் லேவியருக்காக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தில் உள்ளது. கவனியுங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது வெறுமன மாதிரிகளாக இருக்கின்றன. நாம் நம்முடைய பிரசங்கத்தை சற்று நேரம் இங்கேயே நிறுத்திவிட்டு இந்த மாதிரி என்னவென்று பார்ப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து, நான் உங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்திற்கு நீங்கள் போய் சேரும் போது, நீ இஸ்ரவேல் புத்திரனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தம் செய்த தேசத்தில் நீங்கள் சேரும் பொழுது, இயற்கையான காரியத்தை இங்கே பேசுகிறார். அது ஆவிக்குரிய காரியத்திற்கு சாயலாக உள்ளது. உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய நான் சொன்னதை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள்.
And he shall weigh the sheep before the Lord to be accepted for you.
உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும். ஏதாவது பரிசுத்தமான மத சடங்குகள் இருக்குமானால், அது வாரத்தின் ஓய்வு நாளும் ஏழாவது நாளுமான சனிக்கிழமையில்தான் ஆசரிக்கப்பட வேண்டும். வாரத்தின் முதல் நாளிலே இது அசைவாட்டும்படியாக உள்ள இந்த நினைவு கோருதலை நீங்கள் கவனித்தீர்களா? நீங்கள் பயிரிட்ட உங்களுடைய விதைப்பின் முதற்பலன் வளர்ந்து முதிர்ச்சி அடையும் போது இந்த கதிர்கட்டை அறுவடை செய்து வந்து அதை நீங்கள் ஆசாரியிடம் கொடுக்க வேண்டும். அவர் அதை எடுத்து நீங்கள் அங்கீகரிக்கப்படும்படியான உங்கள் அங்கீகரிப்புக்காக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டுவான். நீங்கள் உங்கள் கதிர்கட்டை ஆசாரியனிடம் கொண்டு வர வேண்டும். அவன் அதை கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்ட வேண்டும். அவரோ அதை ஏழாம் நாளாகிய ஓய்வு நாளில் அல்ல, வாரத்தின் முதல் நாளில் கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்ட வேண்டும். நாம் அதை ஞாயிற்றுக்கிழமை என்று அழைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மெய்யாகவே அது ஒரு ரோம வார்த்தை. ஞாயிற்றுக்கிழமை என்று அவர்கள் அழைக்கும் அந்த நாளை சூரிய தேவனுக்காக உண்டாக்கினார்கள். ஆனால் அது மாற்றப்பட்டுள்ளது. அது ஒருபோதும் ஆங்கிலத்தில் SUN சூரியன் அல்ல. இது ஒரு குமாரனின் கிழமை, SONDAY என்பதாகும். குமாரனின் நாளில் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்த தேவனுடைய முதல் கோதுமை மணியானது சபையாரின் மேல் நாம் அவருடைய வித்துக்கள் என்பதை காட்ட அசைவாட்டப்பட வேண்டும். அதுவே நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனாகும். அது வாரத்தின் முதல் நாளில் அசைவாட்டப்பட்டது. அவர் ஞாயிற்றுக்கிழமையில் உயிர்த்தெழுந்து போய் வருகிறேன் என்று தமது கரங்களை அசைத்து ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவே உன்னதத்துக்கு ஏறி சென்றார். கவனியுங்கள், அதுவே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த தேவனுடைய முதல் கோதுமை மணியாகும். தேவனுடைய முதல் கோதுமை மணி தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையால் தேவன் அவருடைய ஜீவனை உயிர்ப்பித்து மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவரே நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனாவார். அவரே அந்த கதிர்கட்டாயிருந்தார். ஆகையால் தான் அவர்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்ட வேண்டும். ஏனென்றால் அதுவே முதலாவது முதிர்ந்த கோதுமை மணி. நித்திரை அடைந்த மற்றெல்லோரும் உயிர் தெழுவார்கள் என்கிற விசுவாசத்துடன் தேவனுக்கு நன்றி செலுத்தும் ஞாபகமாக அது அசைவாட்டப்பட்டது. அது ஒரு அடையாளம். இப்பொழுது இந்த நாளில் அவரே தேவனுக்குள் முழு முதிர்வை அடைய வேண்டிய முதலாம் குமாரனாய் இருந்தபடியால் அவர் பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு ஜனங்களுக்கு மேலாக அசைவாட்டப்பட்டார். ஓ, என்ன ஒரு மகிமையான பாடம். உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் முதலாம் ஒன்று, அவர் அநேக சமயங்களில் சாயலாகவே இருந்த போதிலும் அவர் மாதிரியாக்கப்பட்டார் என்பதை நாம் பின்னர் பார்க்கலாம். ஆனால் இவரே உண்மையாகவே நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனாவார். வாக்குத்தத்தத்தின் ஜீவனை கொண்டிருந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்திற்கு மேலாக அவர் அசைவாட்டப்பட்டார். பெந்தேகோஸ்தே நாளன்று பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வாரத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி ஆசீர்வாதம் வரும் என்று காத்திருந்த பெந்தேகோஸ்தே ஜனங்களின் மேல் அவர் அசைவாட்டப்பட்டார். குமாரனின் நாளாகிய கடைசி நாளில் லூக்கா 17:30 மனுஷகுமாரன் வெளிப்பட்டு ஜனங்களின் மேல் மீண்டும் அசைவாட்டப்படுவார் என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது இந்த மனுஷகுமாரன் யார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமானார். நமக்கு கிடைத்துள்ள எல்லா போதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய வார்த்தையினாலும் நாம் இப்பொழுது இங்கே குறிப்பிட்ட அந்த லூக்காவின் புத்தகத்தில் உள்ள 17:30 மற்றும் மல்கியா 4:00 படியாயும் மற்றும் நமக்கு தெரிந்த அநேக வேத வாக்கியங்களின் வாயிலாக அதே வார்த்தை ஜனங்களின் மேல் மீண்டும் அசைமாட்டப்பட்டு மனிதனுடைய சத்த பாரம்பரியம் மறுத்துவிட்டது என்றும் தேவனுடைய குமாரன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு நம் மத்தியிலே மீண்டும் வாசம் செய்து நமக்கு ஜீவனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் இன்று காண்கிறோம். எல்லா தீர்க்கதரிசிகளிலும் முதலாவதாக உயிர்த்தெழ வேண்டியவர் கிறிஸ்துவே. அநேக இடங்களில் அவர் சாயலாக இருந்த போதிலும் அவரே அந்த நித்திரையடைந்தவர்களில் முதற்பலனானவர். கடைசி நாட்களில் சபையிலிருந்து வெளியே வரும் கிறிஸ்துவின் மனவாட்டியின் மத்தியில் மீண்டும் ஒரு கதிர்கட்டு அசைவாட்டப்பட வேண்டும். ஓ என்ன கதிர்கட்டை அசைவாட்டுதல்! கதிர்கட்டு என்பது என்ன? முதலாவதாக முதிர்ச்சி அடைந்த ஒன்று, அது கோதுமை மணி என்று நிரூபிக்கப்பட்டது. அது ஒரு கதிர்கட்டாய் இருந்தது என்பதை நிரூபித்தது. அல்லேலூயா! நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். அது ஏற்கனவே ஜனங்களின் மேல் அசைவாட்டப்பட்டு விட்டது. முதல் தடவையாக ஸ்தாபனங்களின் இருளிலிருந்து உயிர்த்தெழும் மனவாட்டியின் யுகம் வரப்போகிறது. அவர் யுகத்தில் முழுவதும் முதிர்ச்சியடைந்த முழு வார்த்தை தன் முழு வல்லமைக்கும் அது மறுபடியும் திரும்பி அங்கு அவர் அங்கே செய்தது போலவே அதே அற்புத அடையாளங்களுடன் ஜனங்களின் மீது அசைவாட்டப்படம் இருக்கின்றது என்ற செய்தி உண்டாயிருக்கும். நான் பிழைத்திருப்பதனால் நீங்களும் பிழைத்திருக்கிறீர்கள் என்று தம்முடைய மனைவியிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் பிழைத்திருப்பதனால் நீங்களும் பிழைத்திருக்கிறீர்கள். இது என்ன ஒரு உயிர்த்தெழுதல்! தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையால் மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவில் ஜீவிப்பது. அவர் அவர்களிடத்தில் அசைவாட்டப்பட்டார். பெந்தேகோஸ்தே நாளில் வார்த்தையாகிய தேவன் அவர்கள் மத்தியில் அசைவாட்டப்பட்டார். வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டது. இப்பொழுதோ நான் சொல்லியது போல மீண்டும் கடைசி நாளில் அது மறுபடியும் அசைவாட்டப்பட வேண்டும். இப்பொழுது உதாரணமாக நீங்களோ, நல்லது, ஒரு நிமிடம் பொறுங்கள் சகோதரன் பிரணாமே, எனக்கு ஒரு சபையை தெரியும் அது என்று கூறலாம். நல்லது, அது எனக்கும் தெரியும். பாருங்கள், ஆனால் இப்பொழுது உதாரணமாக இன்று பிற்பகல் நாங்கள் டூசானுக்கு பெரிய புத்தம் புதிய கெடிலா காரில் பயணம் செய்வதாக வைத்துக் கொள்வோம். அந்த காரில் இருக்கைகள் எல்லாம் மான் தோலில் செய்யப்பட்டுள்ளது. மிகவும் மிருதுவான தோல், உட்காருவதற்கோ வசதியாக இருக்கலாம். கால் வைக்கும் இடமெல்லாம் பளிச்சென்று சுத்தமாயிருக்கிறது. காரின் கைப்பிடியோ வெள்ளியை போல முலாம் பூசி வைரக்கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. மோட்டார் இயந்திரம் சரியானதுதானா என்று இயந்திர நுட்ப முறையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சக்கரங்கள் எல்லாம் தங்குதள இருப்பு தண்டுகள் பொருத்தப்பட்டு மசக்கண்ணை வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. சக்கரத்தின் டயர் எளிதில் ஓட்டை விடாது என்றும் அந்த சக்கரம் லகுவாக சுழல்கிறது என்றும் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. காரில் உள்ள எல்லா பாகங்களும் நல்ல நிலையில் சரிபார்த்து பொருத்தப்பட்டு எரிபொருளும் நிரப்பப்பட்டு விட்டது. எரிபொருள் தான் காரை ஓட்டுவதற்குள்ள சக்தியாகும். ஏனெனில் எரிபொருளில் தான் பற்றி எரியக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நீங்கள் காரை இயக்கும் பொழுது காரின் எல்லா உறுப்புகளுமே சரியாக பொருத்தப்பட்டு எரிபொருளும் தேவையான அளவிற்கு நிரப்பப்பட்டிருந்தாலும் எரிபொருளை எரிய வைக்கும் நெருப்பு அங்கு இல்லை என்றால் அங்கே எந்த ஒரு எரிய வைக்கும் வல்லமையும் கிடையாது. நீங்களோ சகோதரன் பிரணாப் அவர்களே, எரிபொருளில் தான் காரை இயக்கும் சக்தி இருக்கிறது என்று கூறலாம். ஆனால் எரிபொருளில் எவ்வளவு இயங்கு சக்தி உள்ளது என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. நல்லது, எரிபொருளை எரிய வைப்பதற்கு அங்கே நெருப்பு இருந்தால் ஒழிய அது எரிபொருள் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அங்கே ஒரு எரிய வைக்கும் வல்லமை இல்லையாயும் அந்த எரிபொருள் சாதாரண தண்ணீரை போலத்தான் இருக்கும். வேத சாஸ்திரிகள் எவ்வளவுதான் உரிமை கொண்டாடினாலும், நீங்கள் எவ்வளவு நல்லதாக உங்கள் சபையை கட்டியிருந்தாலும், எவ்வளவுதான் வேதத்துக்கு ஒத்த கல்வியறிவை நீங்கள் பெற்றிருந்தாலும், அது முக்கியமல்ல. அந்த அசைவட்டும் கதிர்கட்டு பரிசுத்த ஆவி அந்த ரபர் மேல் வந்திறங்கி வார்த்தையை உயிர்ப்பிக்காவிடில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எரிபொருள் வார்த்தையை குறிப்பிடுகிறது, இதுவே சத்தியம். பரிசுத்த ஆவி இல்லாமல் அது கிரியை செய்யாது, அது அசையாது. நாம் இயங்கு சக்தியான எரிபொருளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் மோட்டார் எந்திரத்துக்கு மிதமிஞ்சி அழுத்தத்தை கொடுக்கிறோம். இதுவே எரிபொருள் என்பதை நிறைவேற்றவும் உறுதிப்படுத்தவும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையாகிய தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை சபையின் மேல் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமை அதற்கு தேவைப்படுகிறது. எரிபொருள் தொட்டியில் எரிபொருள் இருக்கலாம், ஆனால் அது வெறும் தண்ணீர் தான் பாருங்கள். ஆனால் அதனை குறித்த ஒரே நிரூபணம், நெருப்பதில் பட்டால்தான் அது எரிபொருளா அல்லது எரிபொருள் இல்லையா என்பதை நிரூபிக்கும். நீங்கள் பரிசுத்த ஆவியை ஒரு ஸ்தாபனத்தில் வைக்கும் போது நீங்கள் அங்கே கூச்சலிடும் சத்தத்தை மட்டுமே காண முடியும். அதை நீங்கள் உங்கள் மோட்டார் இயந்திரத்தில் முழுவதுமாக கரியை நிரப்பி அதை பாழாக்குவதற்கு சமம். ஆனால் ஓ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலோ அல்லது ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலோ அல்லது ஒரு சபைக்குள்ளாகவோ உயிர்த்தெழும்படியான தேவனுடைய வல்லமையை பற்றி எரிய செய்ய பரிசுத்த ஆவியான தேவனுடைய வார்த்தை என்னும் 10,000 மடங்கு அதிக சக்தி வாய்ந்த வல்லமை ஒன்று உண்டு என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது பெந்தேகோஸ்தே நாளில் ஜனங்கள் மேல் அசைவாட்டப்பட்ட பரிசுத்த ஆவியாரின் வல்லமை மீண்டும் திரும்ப வந்து கெடிலக்கார் எரிபொருள் சக்தியினால் வீதியிலே விரைந்து ஓடுவதைப் போல அவரை ஏற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக்குகிறது. தீர்க்கதரிசிகள் அனைவரின் மத்தியில் இருந்தும் முதல் கதிர்கட்டாக தேவனுடைய குமாரன் தோன்றினார். அவரே எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ராஜா. அநேக சபைகள் தாங்கள் தான் சபைகள், தாங்கள் தான் மனவாட்டிகள், மனவாட்டிகள் சபைகள் என்று சொல்லிக்கொள்ளும் மனவாட்டிகள், மனவாட்டிகள் என்று கூறிக்கொள்கின்றவர்களாக இருந்து வருகிறார்கள். ஆனால் ஒருவர் தோன்றியே ஆக வேண்டும். அல்லேலூயா! ஒரு உண்மையான மனவாட்டி தோன்றியே ஆக வேண்டும். ஒரு உண்மையான மனவாட்டி எந்திர அமைப்பு நுட்ப முறையை மட்டும் பெற்றிராமல் அதனுடைய இயங்கு வல்லமையும் பெற்று அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு நடைபோட்டு ஜீவனுடைய சபையாக ஒரு மனவாட்டி தோன்றியே ஆக வேண்டும். அந்த ஸ்தானத்தை நாம் கண்டுகொள்ளும் வரையிலும் நாம் சக்கரத்தின் குடங்களை மெருகேற்றுவதனால் அது என்ன நன்மை செய்கிறது? அதில் இயங்கு சக்தியே இல்லாமல் இருக்கும் போது அதை சுத்தப்படுத்தி காட்டும் தோற்றத்தையோ அல்லது பொருட்களையோ விற்பனை செய்து பரபரத்தை பெருக்கினால் அது என்ன நன்மை செய்யும்? எவ்வளவுதான் இயந்திர அமைப்பு முறை சரி என்று நிரூபிக்கப்பட்டாலும் கவலை இல்லை, அது கிரியை செய்வதற்கு இயங்கு சக்தியானது இருந்தே ஆக வேண்டும். அதைத்தான் அவர் நிரூபித்தார். அல்லேலூயா! ஈஸ்டரும் அதைத்தான் நிரூபிக்கிறது. அவர் வெறும் வார்த்தையாய் மட்டும் இருக்கவில்லை, ஆனால் அவர் தாமே தேவனாய் இயங்கு சக்தியாய் வார்த்தையில் இருந்தார். அந்த வல்லமைதான் கல்லறையில் மறித்து குளிர்ந்து போய் வைத்து போன இயேசு கிறிஸ்துவின் சரத்தை அசைத்து சீவரை உண்டாக்கி மீண்டும் உயிரோடு எழுப்பி கல்லை புரட்டி தள்ளிற்று. மறுத்து போன அவர் நான்தான். அவர் மறுத்து விட்டார் என்று சூரியன் கூறுமளவிற்கு, அவர் மறுத்து போய்விட்டார் என்று சந்திரன் கூறுமளவிற்கு, அவர் மறுத்து போய்விட்டார் என்று நட்சத்திரங்கள் கூறுமளவிற்கு, அவர் அவனவாய் மறுத்து போனார். முழு இயற்கையுமே அவர் மறுத்து விட்டார் என்று கூறினார். அவர் மீண்டும் ஜீவிக்கிறார் என்பதை முழு உலகமே இப்பொழுது அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அவர் எந்திர அமைப்பை போன்று தேவனுடைய வார்த்தையாய் மட்டுமல்ல, அந்த வார்த்தையை நிரூபிக்கிற இயங்கு சக்தியாய் இருந்தார். அவர் மனவாளனாய் இருக்கின்ற காரணத்தால் மனவாட்டி தோன்றியே ஆக வேண்டும். ஏனெனில் அவள் அவருடைய பாகமே. மனவாட்டியை குறித்து உரைக்கப்பட்ட எல்லா வெளிப்பாடுகளின் நிறைவேறுதலும் வெளிப்படுவதன் மூலமே மனவாட்டி தோன்ற முடியும். மனவாளனை விட அவள் மாறுபட்டிருந்தால் அவள் மனவாட்டியே அல்ல. ஏனென்றால் அவள் அவருடைய மாம்சத்தின் மாம்சமும் அவருடைய எலும்பின் எலும்பும் அவருடைய ஜீவனின் ஜீவனும் அவருடைய வல்லமையின் வல்லமையும் ஆவாள். அவள் அவருடையவள். ஆணும் பெண்ணும் ஒருவராகவே சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய விழாவில் இருந்து ஸ்திரியானவள் வெளியே எடுக்கப்பட்டது போல மனவாட்டியும் அவருடைய ஆவியினாலே தோன்றியவள். அவரிடமிருந்தே மனவாட்டியின் ஆவி வருகிறது. அவருடைய விழாவில் இருந்து மாம்சமானது அமைப்பும் இயங்கு ஆற்றலும் கொண்ட மனைவியாக உருவாக்கப்பட்டாள். அவருடைய ஆவி அவருடைய மாம்சம் அது ஒன்று சேர்ந்து இயக்கவியலும் விசை இயக்கவியல் சக்தியும் உண்டானது. அதுவரை சபையோ அல்லது ஜனங்களோ இப்பொழுதுள்ள எல்லா விதமான ஈஸ்டர் முயல்களும் ஞாபகத்தை கொண்டாட்டங்களும் பெரிய சபைகள் ஆடை ஆபரண அலங்கார ஆடம்பரங்கள் எல்லாம் தவறி போய் ஒழிந்து போகும். சபையானது இயக்கவியலாயும் விசையக்கவியலாயும் மாறும் பொழுது அவர் செய்த காரியங்களை செய்ய அவரிடம் தேவ ஆவியானவர் அசைவாடுவார். அவர் 16 நீராவி என்ற உள்ளையை வெடிக்கும் சக்தியை பயன்படுத்தி இருப்பாரே, ஆனால் மனவாட்டியும் அவ்வாறே இருப்பாள்.
ஆமேன்.
ஏனென்றால் யோவான் 14 அதிகாரம் 12 வசனத்தில் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். நான் அவருடைய இயக்கவியலில் என்னுடைய விசை இயக்கவியலின் வல்லமையை கொடுப்பேன். உலகமானது அதை எதிர்த்து நிற்க முடியாது. கடைசி நாளில் நான் அவரை உயிரோடு எழுப்புவேன் என்று அவர் கூறினார். அதுவே இயக்கவியலும் விசை இயக்கவியலுமாய் ஒன்று சேர்ந்த ஈஸ்டர் செய்தியாக இருக்கிறது. விசை இயக்கவியல் இல்லாத இயக்கவியலில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே போல் விசை இயக்கவியல் மட்டுமிருந்து இயக்கவியல் இல்லை என்றால் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. நீங்கள் உங்கள் விருப்பம் போல மேலும் கீழுமாக குதித்து பூச்சலிட்டு சத்தமிடலாம், ஆனால் வார்த்தையை நீங்கள் மறுதளித்தால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. காரை இயக்குவதற்கு நீங்களோ எவ்வளவுதான் குழலில் இயங்கும் தண்டை இயக்கி நெருப்பை உண்டாக்கினாலும் எரிபொருள் இல்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவை இரண்டும் ஒன்று சேரும் போது மட்டுமே அது இயங்கும். ஆமேன். ஒருவர் கைவிடப்படுவார், மற்றொருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார். அவ்விதமாகத்தான் சம்பவிக்கும். இரண்டு சபைகளுமே அதே சமயத்தில் ஒன்றை போலவே காட்சியளிக்கும். இரண்டுமே தங்களை சபைகள் என்று உரிமை கொண்டாடி கொள்ளும். இரண்டுமே மனவாட்டி என்று உரிமை கோரும். ஆனால் ஒருவள் மாத்திரமே இயக்கவியலையும் விசை இயக்கவியலையும் உடையவளாய் இருக்கிறாள். அவர் கூறினது சத்தியமாக இருக்கிறது என்பதை அவளை நிறைவேற்றுகிறாள். இயக்கவியல் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் கவலை இல்லை, விசை இயக்கவியல் உண்டாகும் வரைக்கும் அது இயங்காது. விசை இயக்கவியல் உண்டாகும் போதே அந்த நெருப்பானது பெட்ரோலியத்தில் உள்ள எரிபொருளில் தொடர்பு கொள்கிறது. அது வெடிக்கும் போது அதுவே பற்றி எரிய செய்கிறது. அந்த பற்றி எரிதலே இயங்காற்றலை ஏற்படுத்தி ஒவ்வொரு பாகத்தையும் இயங்க செய்கிறது. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அதுதான் உயிர்த்தெழுதலாகும். அதுவே உண்மையான தேவனுடைய வல்லமையாயும் இயக்கவியலோடு கூடிய விசை இயக்கவியலாயும் உள்ளது. கவனியுங்கள், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, அதுவே தீப்பொறியை உண்டாக்குகிறது. எரிபொருள் தானாக எரிவதில்லை, நெருப்புதான் அதை எரிய செய்கிறது. புரிகின்றதா? என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, ஆனால் என்னை கொண்டு உங்களால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அவர் வார்த்தையாய் இருக்கிறபடியால் அது பிதாவானவர் ஜீவிக்கிறதாய் உள்ளது. பிதா என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பிதாவானவர் என்னை அனல் முட்டி நெருப்புண்டாக்கி ஒவ்வொரு காரியத்துக்குள்ளாகவும் என்னை தள்ளி இருக்கிறபடியால் நான் தேவனுக்கு பிரியமானதை மாத்திரமே நான் செய்கிறேன். இப்பொழுது அவர் என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அதே இயக்கவியலோடு அனுப்புகிறேன். அப்பொழுது அதை இயக்க அதே விசை இயக்கவியல் தேவைப்படுகிறதா இருக்கும். இந்த இயக்கவியலை உடையவர்களாக இருப்பதாக உரிமை கோருபவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அப்பொழுது விசை இயக்கவியல் அதை வெளிப்படுத்தும். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வார்த்தையோடு மாத்திரம் அல்ல, எரிபொருளினால் மாத்திரமல்ல, ஆனால் அதை இயக்க தீப்பொறியின் மூலமாகவும் கூட வந்தது என்று பவுல் கூறினார். அங்குதான் காரியம். அது அந்த விதமாகத்தான் நம்மிடம் வந்தது. அவரை மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதும் உண்மையான விசுவாசியை நித்திய ஜீவனுக்கென்று உயிர்ப்பித்ததும் ஒரே ஆவிதான். இப்பொழுது நினைவிருக்கட்டும், மறைமுகமாக, அதாவது இப்பொழுது கவனியுங்கள், நாம் நம்முடைய நேரத்தை கடந்துவிட்டிருக்கிறோம். கவனியுங்கள், அதே ஆவி இப்பொழுது ரோமர் 8:1 இப்பொழுது ரோமர் 8:1 நாம் மீண்டும் வாசிப்போம். அது என்ன கூறுகிறது என்பதை நாம் காண்போம். சரி, இல்லை, நான் கூறுவது ரோமர் 8:11. என்னை மன்னிக்கவும், ரோமர் 8:11. அன்றியும் அங்குதான் பிரச்சனை. அவருடைய பொருள் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவி, பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களில் வாசமாயிருந்தால், இப்பொழுது அங்குதான் காரியம். மணவாளனுடைய ஆவியேதான் மணவாட்டிக்குள்ளும் வாசம் செய்தால், தேவன் அவருடைய முதல் மணவாளனை உண்டாக்கிற பொழுது அவர் முதலில் மணவாளனையே உண்டாக்கினார். ஆவியில் ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்து பூமியின் மண்ணினால் அவருக்கு உருவத்தை கொடுத்தார். மேலும் கவனியுங்கள், அவர் ஆதாமிலிருந்து ஏவாளை உண்டாக்கிய பொழுது பூமியிலிருந்தே வேறு மண்ணை எடுக்காமல் ஆதாமை உண்டாக்கிய அதே மண்ணிலிருந்தே ஏவாளையும் உண்டாக்கினார். அதே வார்த்தை ஆதாம், ஒரு உரைக்கப்பட்ட வார்த்தை. புரிகின்றதா? அவர் அவனிடத்திலிருந்து அவளை எடுத்தார். எனவே அவன் ஆணின் ஆவியையும் பெண்ணின் ஆவியையும் உடையவனாயிருந்தான். அவர் பெண்ணின் ஆவியை ஆதாமிலிருந்து வெளியே எடுத்து ஏவாளுக்குள்ளாக வைத்தார். ஆகையால் இன்று வரை ஏவாள் ஆதாமினுடைய ஒரு பாகமாகவே இருக்கிறாள். அது ஆதாமுடைய சரீரமே. ஆகையால் அது ஆதாமினுடைய ஆவியாய் விசை இயக்கவியலாய் உள்ளது. அது அவனுடைய சரீரத்தின் இயக்கவியலை உயிர்ப்பித்தது. ஆகையால் மணவாட்டியும் அவருடைய மாம்சத்தின் மாம்சமும் அவருடைய எலும்பின் எலும்புமாக இருக்க வேண்டும். சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரம் எப்படி அவருடைய சரீரமாக மாறப்போகிறது? இன்னும் ஒரு நிமிடத்தில் நாம் அதை காண்போம். பாருங்கள், இது எப்படி சாத்தியமாகும், மகத்தான மருவமாகுது என்பது
என்ன?
கவனியுங்கள், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி தேவன் உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுமான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஓ என்ன முன்குறிக்கப்பட்ட ஒன்று! உண்மையாகவே பூமியின் மேல் கிடந்த வித்தை போல முன்குறிக்கப்பட்ட அவர்களுக்குள் சீவனை உடைய ஒருவர் இருந்தார். அநேக வித்துக்கள் மறித்து விட்டன. அவைகள் எல்லாம் வெறும் அழுகிய வித்துக்களே. தண்ணீர் மற்ற காரியங்கள் அவைகளை அழித்து எரித்து விட்டன. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஜீவனுக்கான ஒரு வித்து அங்கே ஆயத்தமாய் கிடந்தது. அது அங்கு கிடந்ததை தேவன் அறிந்திருந்தார். இப்பொழுது முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் தமக்கு சொந்தமானவர்களை சொந்தமாக்கிக் கொள்ள வருகிறார். இப்பொழுது இது மிகவும் ஆழமானது. இந்த நன்மையானதை பற்றிக் கொள்ள கவனமாயிருங்கள். சூரியன் மலைகளுக்கு, அதுவும் பூமியில் உள்ள மண்தான், ஜீவனை கொடுப்பதற்காக பூமியின் மேல் அனுப்பப்படவில்லை. பூமியில் உள்ள எல்லா மண்களுக்கும் ஜீவனை கொடுப்பதற்காக அல்ல, ஆனால் ஜீவனை சுற்றிலும் காணப்படும் மண்ணிற்கே ஜீவனை கொடுக்க அனுப்பப்பட்டது. எல்லா மனிதரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓ இல்லை, பூமியின் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டு ஆனால் தேவனால் ஜீவனுக்கென்று முன்னமைக்கப்பட்டவர்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களை உயிர்ப்பிக்கவே அவர் வருகிறார். அவர்கள் தான் அந்த நபர்கள். பூமியின் மண்ணானது, ஓ இந்த பண்டைய சூரியன் மிகவும் உஷ்ணமாயிருக்கிறது என்று ஒருவேளை சொல்லியிருக்கலாம். மலைகளும் ஒருவேளை இந்த பண்டைய சூரியன் மிகவும் உஷ்ணமாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த சிறிய விதையோ, நான் இதற்காகவே காத்துக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியது. அது விதையிலிருந்து ஜீவன் பிரவாகித்து ஓட துவங்கிறது. அது மண்ணின் ஒரு பாகத்தை உயிர்ப்பித்தது. ஏனென்றால் சூரியன் அந்த விதையின் ஜீவனை உயிர்ப்பிக்க அனுப்பப்பட்டதை அன்றி மலைகளுக்காகவும் பூமியில் உள்ள மண்ணிற்காகவும் அல்ல. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். லட்சகமாகவே அது அனுப்பப்படவில்லை. எல்லா ஜனங்களும் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? அவர் அவர்களுக்காக அனுப்பப்படவில்லை. ஒரு நபர், நான் விசுவாசிப்பதில்லை, நீங்கள் எனக்குள்ளாலும் எனக்கு கவலை இல்லை, உங்களால் மரித்தோட உயிரோடு எழுப்ப முடிந்தால் அல்லது எந்த காரியத்தை செய்ய முடிந்தாலும், வியாதியஸ்தரை சுகமாக்க முடிந்தாலும், அதை நிரூபித்தாலும், எப்படியாயினும் நான் இன்னமும் அதை விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு நான், நிச்சயமாகவே விசுவாசிக்க மாட்டார். நீ ஒரு அவிசுவாசி. அது உனக்கு ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறது இல்லை. அது உனக்காக அனுப்பப்படவே இல்லை. அது விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே அனுப்பப்பட்டது என்று கூறினேன். இச்செய்தி விசுவாசிக்கு மாத்திரமே, கெட்டு போகிறவர்களுக்கோ இது பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவருடைய வித்தின் ஒரு பாகமாக இருப்பவர்களுக்கோ இது ஜீவனாயிருக்கிறது. ஒரு விவசாயி ஒரு கழுகின் முட்டையை எடுத்து ஒரு கோழியிடம் அடைக்காக்க வைத்ததாக நான் சொல்லும் கலைநயமற்ற சிறுகதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? புரிகிறதா? அந்த சிறிய கழுகு குஞ்சி முற்றிலும் ஒரு வினோதமான தோற்றம் கொண்ட சிறிய சிருஷ்டியாக இருந்தது. இந்த விவசாயி இந்த பெட்டைக்கோழியின் கீழ் அடைக்காக்க இந்த கழுகு முட்டையை வைத்திருந்தான். அந்த பெட்டைக்கோழி ஒரு வினோதமான தோற்றம் கொண்ட கோழி குஞ்சை பொறித்தது. அந்த கழுகு குஞ்சோ மிகவும் சிறியதாகவும் வினோதமாகவும் காணப்பட்டது. அது மற்ற கோழி குஞ்சுகளைப் போல இல்லை. அதனுடைய இறக்கைகள் மற்ற கோழி குஞ்சுகளுக்கு இருந்ததை போல இல்லை. அது மற்ற கோழி குஞ்சுகளை விட சற்று வினோதமாக காணப்பட்டது. மற்ற எல்லா கோழி குஞ்சுகளுக்குமே அது ஒரு கோழி குஞ்சு அல்ல என்பது தெரிந்துவிட்டது. தாய்கோழி எல்லா இடங்களுக்கும் சென்று தாய்கோழி போஷித்துக் கொண்டிருந்த ஆகாரம் அந்த கழுகு குஞ்சுக்கு பிடிக்கவே இல்லை. கழுகு குஞ்சு குப்பையை கிளறி தானியங்களை பொறுக்கி தின்பது பிடிக்கவே இல்லை. அது அவைகளோடு எவ்விதமான சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. ஆகையால் தான் ஏன் வினோதமான ஒன்றாக அந்த கோழி குஞ்சுகளோடு இருக்க நேரிட்டது என்பதை குறித்து அந்த கழுகு குஞ்சு ஆச்சரியப்பட்டது. பார்த்தீர்களா? கோழி குஞ்சுகள் தின்ற எதையுமே அதனால் ருசித்து உண்ண முடியவில்லை. தான் உயிர் வாழ்வதற்கு தேவையான கொஞ்ச அளவு தீனியை உட்கொண்டது. ஏனெனில் அதற்கு அந்த தீனியின் ருசி பிடிக்கவில்லை. பாருங்கள், ஏனென்றால் அது துவக்கத்திலேயே ஒரு கோழி குஞ்சாய் இருக்கவில்லை. புரிகிறதா? அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன. அப்படி ஒரு காரியமே கிடையாது. சபையில் வந்து சேர்ந்து விடுங்கள் என்று கோழி கொக்கரிப்பது உங்களுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றுமே அந்த சிறிய கழுகு குஞ்சுக்கு புரியவில்லை. எனவே அது தன் தாய்ப்பறவையை ஒரு நாள் பார்க்கும் வரையிலும் அந்த தாய்க்கோழியே சுற்றிக் கொண்டிருந்தது. வயதான அந்த தாய்க்கழுகு தான் அநேக முட்டையிட்டதையும் அதில் ஒன்று எங்கோ தவறி போய்விட்டதையும் அறிந்து கொண்டது. அதற்கு தன் கழுகு குஞ்சு எங்காவது இருக்கும் என்பது தெரியும். ஆகையால் அது தன் குஞ்சை தேட ஆரம்பித்தது. அது மலையின் உச்சியிலும் பள்ளத்தாக்குகளிலும் மற்ற எல்லா இடங்களிலும் தன்னுடைய குஞ்சு எங்கே இருக்கிறது என்பதை வட்டமடித்து தேடியது. இந்நேரம் முட்டையிலிருந்து குஞ்சு வெளிவரும் நேரம் இதுவே. முட்டை குஞ்சு பொறிப்பதற்குரிய நேரம் இதுவே. ஒரு காகமோ அல்லது ஒரு பருந்தோ என்னுடைய முட்டை எடுத்துக்கொண்டு போயிருக்கும். எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று என்னுடைய முட்டை எடுத்துக்கொண்டு போய்விட்டது. ஆனால் என்னுடைய சிந்தையில் அந்த முட்டை இருந்தது என்பது எனக்கு தெரியும். எங்கோ ஒரு இடத்தில் என்னுடைய குமாரன் இருக்கிறார், நான் அவனை தேட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டது. தேவனும் அப்படியே செய்கிறார். அவரே அந்த மகத்தான கழுகு. அவர் தம்முடைய சிந்தையில் தமக்கு ஒரு சபை உண்டு என்பதை அறிந்திருந்தார். அவர் தமக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் உண்டு என்பதையும் அறிந்திருந்தார். அவர்களை சுற்றி எது இருக்க பற்றியிருந்தாலும், அவர்கள் எந்த ஸ்தாபனத்தின் பிடியில் சிக்கியிருந்தாலும், அதை பற்றி எல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. அவர் தமக்கு சொந்தமானவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கழுகினுடைய கதையானது இப்படியாக போய்கொண்டே இருக்கிறது. கோழியும் அதனுடைய குஞ்சுகளும் இருக்கிற கலஞ்சிய முட்டத்திற்கு ஒரு நாள் அந்த தாய் கழுகு பறந்து சென்றது. அது அங்கே எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து விட்டு தன்னுடைய குஞ்சு அங்கே இருப்பதை பார்த்து விட்டது. கடைசியாக அது ஒரு கழுகு குஞ்சுதான் என்று, உண்மையாகவே ஒரு கோழி குஞ்சு அல்ல என்பதை அடையாளம் கண்டுகொண்டது. ஓஹோ, என்ன ஒரு உயிர்த்தெழுதல்! அது எப்பொழுதுமே குப்பையை கிளறி ஏதாவது ஒரு பூச்சியை தின்ன கீழ்நோக்கி பார்ப்பதற்கு மட்டுமே கற்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுதோ இங்கே மேல் நோக்கி பார் என்று சொல்லிய ஒரு சத்தத்தை கேட்டது. உடனே அது மேல் நோக்கி பார்த்து கோழிகளை விட மிகவும் பலம் பொருந்திய 14 அடி நீளமுள்ள ரெக்கைகளுடைய ஒரு பறவை தன்னை என்னுடைய குமாரனே என்று அழைப்பதை கண்டது. உடனே அதுவோ, அம்மா, நான் உள்ளத்தில் எப்படி வர முடியும் என்று கேட்டது. தாய் கழுகோ, கொஞ்சம் குதி, உன்னுடைய சட்டைகளை விரித்து பர, ஏனென்றால் நீ ஒரு கழுகு என்று கூறினது. பாருங்கள், அந்த தாய் கழுகு தனக்கு ஒரு குமாரன் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறான் என்பதை அறிந்திருந்தது. அவன் எங்கு வளர்க்கப்பட்டிருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அந்த கழுகிற்கு எங்கோ ஒரு இடத்தில் ஒரு குமாரன் இருந்தே ஆக வேண்டும். தேவன் அறிந்திருக்கிறாரே, அல்லேலூயா! அவருக்கு ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு சபை இருந்தே ஆக வேண்டும். அவருக்கு குமாரர்களும் குமாரத்திகளும் உண்டு என்றும் ஒரு மனவாட்டி எங்கோ ஒரு இடத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் அறிந்திருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அதன் மேல் பறக்க துவங்கும் போது அந்த கதிர்கட்டு அசைவாட்டப்படும் பொழுது, ஓஹோ, என்ன அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர். அது வெறும் கட்டுக்கதை அல்ல, ஆனால் அது மெய்யானது. எத்தனை பேர் அவரிடத்தில் என்னதான் சொல்ல முயன்றாலும் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. கழுகு குஞ்சு தான் யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை, ஆயினும் அது ஒரு கழுகுதான். தன்மேல் ஏதோ ஒன்று பிரதிபலிப்பதை அவன் காணும் மட்டும் அவன் தான் ஒரு கழுகு என்பதை உணர்ந்து கொள்ள மாட்டான். நாம் ஒரு ஸ்தாபனத்தை காணும் போது அல்ல, ஒரு PhD பட்டத்தை அல்ல, ஒரு LLD பட்டத்தை அல்ல, நல்ல ஒரு அயலான அல்ல, ஆனால் அவர் நேற்று மின்னுமென்று மாறாதவர் என்கிற இன்றைய நாளில் தேவனுக்கு பதிலளிக்கக்கூடிய தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய விசை இயக்கவியலின் வல்லமையுடைய ஒரு தேவ குமாரனை எந்த ஒரு கோழியும் பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. அவன் தன்னுடைய தாய் கழுகை தேடுகிறான். அவன் துவக்கத்திலேயே கழுகாக இருக்கிறான். அவன் அடையாளம் கண்டுகொள்கிறான். இந்த உண்மையான கழுகு தேவனுடைய வார்த்தையின் அழைப்பை அடையாளம் கண்டுகொள்கிறது. ஏன்? அவன் ஒரு கழுகு. ஒரு கழுகிலிருந்து இன்னொரு கழுகிற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே வார்த்தை, வார்த்தைக்கு வார்த்தை, இந்த மணி வேலைக்கென்று எழுதப்பட்டுள்ள வார்த்தையை முன்குறிக்கப்பட்ட வார்த்தை அடையாளம் கண்டுகொள்கிறது. நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை உணர்ந்து கொள்கிறீர்கள். அவர் அதற்காகவே தேடித் திரிகிறார். ஆகையால் தேவனுடைய ஆவியானவரின் உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் கொண்டு வரப்பட்டு இந்த பூமிக்குரிய சரீரத்தை உயிர்ப்பித்து தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படிய செய்கிறது. உடனடியாக அவன் தன்னுடைய தாய் கழுகிடம் எப்படி பறந்து செல்வது என்று அறிய விரும்பின போது அவன் பறக்க முடியாது என்று கற்பிக்கப்பட்டிருந்தான். நீ உயரமான தூரத்திற்கு பறக்க முடியாது, நீயோ ஒரு கோழி குஞ்சு என்று தாய் கோழி சொல்லிட்டு புரிந்து கொண்டீர்களா? ஆனால் அப்படியல்ல என்று இந்த கழுகு கூறினது. நல்லது, கோழி குஞ்சுகளை பார். கோழி குஞ்சுகள் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, நீயோ ஒரு கழுகு. உன்னுடைய சட்டைகளை விரித்து பறக்க ஆரம்பி. சிறிதளவு முயற்சி செய்து பார், மேலே பறக்க ஆரம்பி. வார்த்தைக்கு வார்த்தை, நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், நான் செய்கிற கிரியைகளை நீயும் செய்வாய். விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். புரிகின்றதா? நான் ஜீவிப்பதால் அவனும் ஜீவிக்கிறான். இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாக இருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். புரிகின்றதா? அது என்ன செய்கிறது? இப்பொழுது கவனியுங்கள். எனவே நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். இதுவரை உள்ள எந்த ஒரு ஈஸ்டரையும் விட இன்றைய ஈஸ்டரானது உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். புரிகின்றதா? நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது அவருக்காக என்ன செய்திருந்தது என்பதை நாம் அறிவோம். ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது உங்களுக்கும் அதே காரியத்தை செய்யும் என்று அல்ல, அது செய்துவிட்டது. புரிகிறதா? அது என்ன செய்கிறது? அது சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. நாம் வாழ்கிற சாவுக்கேதுவான சரீரத்தை அது உயிர்ப்பிக்கிறது. வேறு வார்த்தைகளை கூறினால் அது ஜீவனுக்கு கொண்டு வருகிறது. முன்னே ஒரு காலத்தில் நீங்கள் உங்களுடைய வாயில் சிகரெட்டை புகைத்துக் கொண்டே நடந்தீர்கள் மற்றும் ஒவ்வொன்றையும் செய்தீர்கள், அல்லது ஒரு கட்டு சிகரெட்டை புகைத்தீர்கள். பெண்களாகிய நீங்கள் குட்டையான தலைமுடி உடையவர்களாகவும் குட்டையான பாவாடை அணிந்து கொண்டு முகத்திற்கு சாயம் பூசிக்கொண்டு அதை போன்றவர்களை செய்து வாழ்ந்து வந்தீர்கள். திடீரென்று ஒரு நாள் உங்களிடத்திலே பேசிய ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்டு திரும்பி பார்த்தீர்கள். அது தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. பாருங்கள், அது உங்களை உயிர்ப்பித்து விட்டது. அப்பொழுது நீங்களோ, இனிமேல் எனக்கு குட்டையான பாவாடை வேண்டாம், மது வேண்டாம், நான் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், இது செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன் என்று கூறினீர்கள். புரிகிறதா? இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பிய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரங்களையும் கூட பூமியின் தூசியை கீழ்ப்படிதலுக்குள்ளாக கொண்டு வரும். உங்களுக்கு புரிகிறதா? அது என்ன? எதற்கு கீழ்ப்படிய? கிறிஸ்துவுக்கு. கிறிஸ்தியார் வார்த்தை, வேத சாஸ்திரம் அல்ல, ஆனால் வார்த்தைக்கு. நீங்கள் கூறுகின்றீர்கள் இந்த காரியங்கள் எல்லாம், ஓ, பெண்கள் ஆண்களின் சட்டைகளை அணிந்து கொள்வதெல்லாம் சரிதான் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறீர்கள், ஆனால் வார்த்தையோ கூடாது என்று சொல்கிறது. பாருங்கள், அது உங்களை அதற்கு உயிர்ப்பிக்கிறது. புரிகிறதா? நீங்கள் அதனடக்கு இழுக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்கள், அப்பொழுது அதுவே நீங்களாக இருக்கின்றீர்கள். அது மாறுகிறது. நீங்கள் வார்த்தையின் ஒரு பாகமாகவே மாறிவிடுகின்றீர்கள். அது உங்களுடைய சரத்தை கொண்டு வந்து இல்லை, நீங்களோ நல்லது, இப்படி நான் ஒரு காரியத்தை கூறட்டும், என்னுடைய போதகர் என்று கூறலாம், உங்களுடைய மேய்ப்பன் என்ன கூறினார் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. வார்த்தை என்ன சொல்கிறது என்பதுதான் முக்கியம். நீங்கள் கோடி குஞ்சாகவே இருக்க விரும்பினால் அவரோடு சென்று விடுங்கள். மேய்ப்பனோ இந்த வார்த்தையிலிருந்து வித்தியாசமாக பேசினால் அப்பொழுது அவர் கழுகுகளை போஷிக்கிறவர் அல்ல, அவர் பெட்டை கோழிகளை போஷிக்க ஒருவராக இருக்கிறார். பாருங்கள், கழுகுகளை போஷிக்கிறவர் அல்ல. புரிகின்றதா? கழுகு கழுகினுடைய ஆகாரத்தை தான் புசிக்கிறது. புரிகின்றதா? அது உயிர்ப்பிக்கிறது. அப்படி செய்வதோ தவறு என்று வேதம் கூறியுள்ளது. மனிதர்களாகி நீங்கள் எல்லோருமே செய்வது தவறுதான். அற்புதங்களின் நாட்களோ கடந்துவிட்டனர் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். அவர் நேற்று மின்றும் மாறாதவர் என்று இந்த வேதம் கூறியுள்ளது. ஆனால் அவர்களோ, அது மனோதத்துவம், இந்த இருதயத்தின் ரகசியங்களை பகுத்தறிதல் ஒரு விதமான மனோவசியம், இந்த எல்லா தரிசனங்களும் மற்ற காரியங்களும் அர்த்தமற்றவர்களாக இருக்கின்றன என்று கூறினால் பாருங்கள், அவர்கள் கோடி குஞ்சுகளாக இருக்கிறார்கள். கழுகின் ஆகாரம் என்ன என்பதை அவர்கள் அறியவில்லை. ஆனால் சகோதரனே, உங்களுக்குள்ளாகவே இருந்து கொண்டு சத்தமிடம் ஏதோ ஒன்றை நீங்கள் கேட்கும் போது ஆதியிலிருந்தே நீங்கள் கழுகுதான் என்பது தெரிகிறது. உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறதா? இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினருடைய ஆவி வார்த்தை, வார்த்தையின் விசை இயக்கவியல் உங்களில் வாசமாக இருந்தால் அது உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரத்தையும் கூட உயிர்ப்பிக்கிறது. இப்பொழுது நாம் எப்படி அவருடைய மாம்சத்தின் மாம்சமும் எலும்பின் எலும்புமாக ஆனோம்? ஏனென்றால் சீக்கிரமாக நாம் சாவுக்கேதுவான பாவிகளாக இருக்கையில் சாவுக்கேதுவான மரிப்பதற்கு ஆயத்தமாக உள்ள இந்த சரீரங்கள் அது அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. எது உயிர்ப்பிக்கிறது? சீவருக்கு கொண்டு வருகிறது. ஒரு காலத்தில் குடிக்க, சுற்றித் திரிய, விபச்சாரம் செய்ய, இந்த எல்லாவற்றையும் செய்ய விரும்பின அந்த ஆவியை இது உயிர்ப்பித்து விட்டது. ஏன்? அந்த காரியம் மறித்து விட்டது. நீங்களோ உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். அது உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. ஆகையால் உங்களுடைய சரீரங்கள் விசை இயக்கவியலின் ஆலயமாக இருக்கின்றன. ஏன்? ஏனெனில் ஆதியிலிருந்தே நீங்கள் இயக்கவியலின் ஒரு பாகமாக விளங்குகின்றீர்கள். ஓஹோ, அதுவே உங்களுடைய உயிர்த்தெழுதல். அதுவே அவருடன் உயிர்த்தெழுதலில் உள்ள சபையாக இருக்கிறது. இந்த சாவுக்கேதுவான சரீரங்கள் இப்பொழுதே உயிர்ப்பிக்கப்படுகின்றன. பாருங்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அது ஒரு ஸ்தாபனத்திலிருந்து உங்களை வார்த்தைக்கு மாற்றியது. புரிகின்றதா? விசை இயக்கவியல். அது தண்ணீர் மேலே உண்டானால் அப்பொழுது அது தெரிக்க ஓசையோடு சிதறும். அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன. பாப்பாம் பாப்பாம், ஓ, நான் வேத்து விசுவாசிக்கிறேன், பாப்பாம் பாப்பாம், ஆனால் அங்கே ஒன்றுமில்லை. இல்லை, பாப்பாம் பாப்பாம். புரிகிறதா? ஆனால் அது 1000 சக்தி கொண்ட எரிபொருளோடு மோதினால் உடனடியாக என்று ஓட ஆரம்பித்து விடும். நீங்கள் பாருங்கள் எப்படி என்ன விசை இயக்கவியல் அதை தாக்குகிறது. ஆனால் அதுவோ ஒரு கோழி குஞ்சு தாக்கினால் அதற்கு எந்த நன்மையும் செய்யாது. ஆனால் அது கழுகினை தாக்குமானால் அது செயல்பட துவங்கும். ஆமேன். இயக்கவியல், அதனோடு உள்ள விசை இயக்கவியல் நான் எதை பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? அதாவது இப்பொழுது அவன் ஒரு உண்மையான கழுகாக இருந்தால் அப்பொழுது அவன் புரிந்து கொள்வான். உங்களுக்காக நான் இங்கே ஒரு சிறு வேதவசனத்தை தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது என்று நினைக்கிறேன், ஆனால் நாம் இன்னும் இங்கே இருக்கிறோம். பரிசுத்த யோவான் 5:24 வசனத்தில் இயேசு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றார். இப்பொழுது பாருங்கள், நான் வீதியில் சென்று அதை எந்த விதமான ஆவிக்குரிய புரிந்து கொள்ளலும் இல்லாமல் அது எப்படி உள்ளதோ அதை அப்படியே எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அதாவது அதை வேறு விதமாக கூறாமல் அது எதை கூறுகிறதோ அதை அப்படியே கூறுவதாகும். பாருங்கள், மூல கிரேக்க வார்த்தையில் இவ்விதமாக சரியாக எழுதப்பட்டுள்ளது, என் வசனத்தை புரிந்து கொள்கிறவன் என்று கூறுகின்றது. இப்பொழுது அது சரி என்று நிரூபிக்கிறது. நான் இங்கே செல்லும் போது தெருவில் ஒரு குடிகாரன் வேறொருடைய மனைவியை தன் கைகளில் அணைத்துக் கொண்டு சாபமிட்டுக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை வீணாக உபயோகப்படுத்திக் கொண்டு வேறு அப்படிப்பட்ட எல்லா காரியங்களோடும் வந்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நான் பிரசங்கியார் சொல்லியது நீங்கள் கேட்டீர்களா என்று நான் அவனிடத்தில் கேட்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அவனோ, ஆம், நான் அதை கேட்டேன் என்பான். எனவே அவன் நித்திய ஜீவனை பெற்றுவிட்டான் என்பது அதன் அர்த்தம் அல்ல. புரிகிறதா? பார்த்தீர்களா? என்னுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறவன் அவன் ஒரு கழுகு. இப்பொழுது அதை பற்றி இன்னும் அதிகமான வசனங்கள் எனக்கு தேவை. சகோதரன் பிரணாமே என்கிறீர்களா? சரி, என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவைகள் அந்நியருக்கு பின் செல்வதில்லை. அன்று நான் விவாகமும் விவாகரத்தும் என்ற செய்தியை பிரசங்கிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் சொல்லுகின்றபடியே அவர் என்னிடம் கூறின விதமாகவே நான் அதை கூறினேன். ஒரு பெண் ஊழியக்காரி என்னை மிக கடுமையாக கடிந்து கொண்டு சற்று கத்திவிட்டாள். அவளோ, நீங்கள் தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டீர்கள் என்று நான் அறிவிக்கிறேன் என்று கூறினாள். அதற்கு நானோ, இல்லையம்மா என்றேன். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நீங்கள் அவர்களிடம் சொல்கிறீர்களே என்று அந்த பெண் என்னிடம் சொன்னாள். மேலும் அவள் எங்கே என்று கூறி, நல்லது, தேவன் ஒருவர் மாத்திரமே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் என்றாள். பாருங்கள், மற்றொரு பரிசெய்யும் புரிகிறதா? நான், நீங்கள் பாருங்கள், இயேசு பேதுருவினிடத்திலும் மற்ற அப்போஸ்தலரிடத்திலும் கூறினதை நீங்கள் அறிந்திருக்கலாம். அவர் யாராய் இருந்தார் என்ற வெளிப்பாட்டை பேதுரு பெற்றுக் கொண்ட பிறகே கூறினார் என்றேன். பேதுரு, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவரிடம் கூறினான். அதற்கு அவரோ, யோராவின் குமாரனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நான் உனக்கு திறவுகோல்களை தருகிறேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அதுவே மாம்சமாக்கப்பட்ட வார்த்தையின் தெய்வீக வெளிப்பாடாயிருக்கிறது. மணவாளராகிய குமாரனின் நாளாகி அன்று அது மாம்சமாகி இருந்தால், மணவாட்டியின் நாளாகி இன்றும் அது மாம்சமாகவே இருக்கிறது. புரிகிறதா? எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். கத்தோலிக்க சபை அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு தங்களுடைய பாதிரிமார்களுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டது. ஆனால் அது மாம்ச பிரகாரமானதாக இருக்கிறது. கவனியுங்கள், அது ஆவிக்குரிய பிரகாரமானதாக இருந்தது. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையே அதை செய்தது. அந்த காரணத்தினால் தான் அவர் அவர்களிடத்தில் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கூறினார். அவர் யாராய் இருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததை அவர் அறிந்திருந்தார். அன்று நான் ஒரு சிறிய பிரசங்கியாரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவரோ, சகோதரன் பிரணாமே, நான் முன்பு இருந்து வந்த இந்த சபையிலிருந்து வெளியேறி இப்பொழுது இந்த விதமான ஒரு பெந்தேகோஸ்தே சபையில் சேர்ந்து விட்டேன் என்று என்னிடத்தில் கூறினார். பெந்தேகோஸ்தே சபையாரும் கூட இப்பொழுதெல்லாம் வட்டவடிமான அப்பத்தை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? கோஸ்தர் என்பது சந்திரதேவனை குறிக்கின்றது என்று நான் கூறியதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். பெந்தேகோஸ்தேயினர் எல்லோருமே அதை ஏற்றுக்கொண்டு இப்பொழுதோ அந்த வட்டவடிமான அப்பத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த மனிதன் கூறினார், அவருடைய சபையோர் அவரிடத்தில் சென்றாரலாம். அப்பொழுது அவர், நான் ஆசீர்வதிப்பது எதுவோ அதுவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினாராம். கத்தோலிக்க பாதிரியார் அந்த அப்பத்தை கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றுவதற்கு தனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்வதை போலவே இதுவும் இருக்கிறது, இல்லையா? பாருங்கள், ஆறில் ஒன்று மற்றும் அரை டஜன் போன்ற இன்னும் அநேக சபைகள் அப்படித்தான் இருக்கின்றன. நான் உங்களிடத்தில் ஒன்றை கேட்க விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். அவன் இயேசுவின் நாமத்தில் உள்ள ஞானஸ்தானத்தை குறித்து புரட்டி பேசி தர்க்கிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவன்தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பதை அன்றி கிறிஸ்து என்று கூறினவன். எனவே அவன், ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்று என்னிடத்திலேயே கேட்டான். அதற்கு நானோ, ஆமையா என்று கூறினேன். அதற்கு அவனோ, ஒருவன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்ற பிறகுமா என்று என்னிடத்திலே கேட்டான். அதற்கு நானோ, ஆமையா, அவன் ஞானஸ்தானமே பெற்றுக் கொள்ளவில்லையே. புரிகிறதா? அவன் எந்த ஒரு நாமத்திலும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளவில்லை. அது நாமம் அல்ல, அது ஒரு பட்டப்பெயர் என்று கூறினேன் நான். எனவே அது அங்கீகரிக்கப்படாது என்று கூறினேன். மேலும் நான், ஏன் பேதுரு அவிதம் ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று கேட்டேன். அதற்கு அவன், நான் இப்பொழுது ஒன்றை உங்களிடத்தில் சொல்லட்டும் என்றான். அவனோ, அப்போஸ்தலர் 10:49 வசனத்தில் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று எழுதியிருக்கிறதே என்று என்னிடத்திலே கூறினான். அதற்கு நானோ, ஆனால் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு இவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று பேதுரு அவரிடத்தில் திருப்பி கேட்கவில்லையா என்று நான் அவரிடத்தில் கூறினேன். அவன், நீங்கள் சற்று முன்பு அப்போஸ்தலர் 19 பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தார், அங்கே சில சீஷரை கண்டு என்ற வசனத்தை பிரசங்கித்தீர்கள் என்றான். மேலும் அவன், பவுல் ஏன் அந்த சீஷரிடம் நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொல்லவில்லை என்று என்னிடத்தில் கேட்டான். அதற்கு நானோ, இல்லை, அவர்கள் மறந்திருப்பதற்கேற்ற ஞானஸ்தானத்தை பெற்றிருந்தார்களே ஒழிய பாவம் மன்னிப்புக்கேற்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. மறந்திருப்பதற்கேற்ற, ஏனெனில் இயேசு அப்பொழுது அறியப்படவும் இல்லை, பலியானது கொல்லப்படவும் இல்லை என்று நான் அவனிடத்தில் கூறினேன். அதற்கு அவனோ, அவர்கள் ஏன் மீண்டும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டான். அப்பொழுது நானோ, நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்க கடவுது என்று அந்த திறவுகோள்களை உடைய மனிதன் இதை கூறினாரே என்றேன். ரட்சிப்பு மட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருகிறது. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யுங்கள். வேற எந்த நாமத்தினாலும் அல்ல, எந்த ஒரு சபையினாலும் அல்ல, எந்த ஒரு மத குருவினாலும் அல்ல, எந்த பட்டப்பெயர்களினாலும் அல்ல, வேறு எதுனாலும் அல்ல. அவரே சரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கி லீலி புஷ்பம், விடிவெள்ளி நட்சத்திரம், அல்பா, ஒமேகா, ஆதியும் அந்தவுமானவர், யெகோவா யிரே, ராபா, மனாசே, இந்த எல்லாமாயிருக்கிறார். அவர் இந்த எல்லா காரியங்களுமாய் இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அந்த எந்த பட்டப்பெயர்களிலும் ரட்சிப்பு இல்லை. யெகோவா ரட்சிப்பு இல்லை. சரோனின் ரோஜா, அது அவர்தான் ரட்சிப்பு இல்லை. பிதா குமாரன் பரிசுத்தாவி ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரமே ரட்சிப்பு உண்டு. அன்றையும் மறந்திரும்புதலும் பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று வேதம் கூறியுள்ளது. அவரோ, அது எந்த வித்தியாசத்தையாவது உண்டு பண்ணுகிறது என்று நீர் கருதுகின்றீரா என்று கேட்டான். அதற்கு நான், ஐயா, நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன் என்று அவரிடத்தில் கூறினேன். அவனும் நானும் என்னுடைய மனைவியுமாக அங்கே மேஜையடையில் உட்கார்ந்திருந்தோம். அவனோ நான் கூறப்போவதை உன்னிப்பாக கவனித்தான். நாம் இருவருமே அரிசோனாவை சேர்ந்தவர்கள். நாம் இங்கேதான் வாழ்கிறோம். நம்முடைய நகராட்சி, நம்முடைய கோட்டம், மற்ற எல்லாவற்றை பற்றியும், நம்முடைய மாநகராட்சி தலைவரையும், நம்முடைய ஆளுநரையும் கூட எனக்கும் உங்களுக்கும் நன்றாகவே தெரியும் என்று நான் அவரிடத்தில் கூறினேன். அதற்கு அவனோ ஆம் என்று கூறினான். அப்பொழுதுதான் அரிசோனா மாகாணத்தில் ஆளுநரின் பெயரில் நம்முடைய பகல் விருந்திற்காக இங்கே வந்து கையொப்பமிடுங்கள் சகோதரனை என்று நான் உங்களிடத்தில் கூறினால் நீங்கள் அவ்விதமாக கையொப்பமிடுவீர்களா? அவர்கள் உங்கள் கையொப்பத்தை அங்கீகரிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று அவரிடத்திலே கேட்டேன். அதற்கு அவனோ, ஏன், அதை அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று நான் யூகிக்கிறேன் என்றான். மேலும் அவன் ஏன் ஏசு அவ்விதம் சொன்னார் என்று என்னிடத்தில் கேட்டான். அதற்கு நானோ, அதுதானது, பாருங்கள் என்று கூறினேன். ஏன் அரிசோனா மாகாணத்தின் ஆளுநரின் பெயரால் இந்த விருந்திற்கு நீங்கள் போய் கையொப்பம் இடுங்கள் என்று நான் உங்களிடத்தில் கூறினார். அரிசோனா மாகாணத்தை சேர்ந்தவராகிய நீங்கள் நம்முடைய ஆளுநர் யார் என்பதை தெரிந்தவராக இருப்பதால் ஏன் சாம் கோடாட் என்னும் பெயரில் நீங்கள் கையொப்பமிட அறிந்திருப்பீர்கள், பாருங்கள். மேலும் நான், காரணம் அவர் மாகாணத்தின் ஆளுநராக இருக்கிறார், எனவே நான் உங்களை கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. யார் ஆளுநர் என்பதை நீங்களே அறிவீர்கள் என்றேன். எனவே அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று கூறின போது அவர் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்க போகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் யார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும். புரிகிறதா? புரிந்து கொண்டீர்களா? அப்பொழுது அவனோ, ஓ, எனக்கு புரிகிறது என்றான். ஆனால் இப்பொழுது அடுத்த காரியம், அப்படியானால் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? புரிந்து கொண்டீர்களா? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த புதிய நித்திய ஜீவன் உங்களுக்குள் வாசம் செய்கிற போது அது மறைந்துள்ளதாக இருக்கிறது. அவர்கள் பெந்தேகோஸ்த நாளில் பெற்றுக் கொண்டதைப் போலவே நீங்கள் இந்த பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர்கள் இயக்கவியலாக இருந்தார்கள். இப்பொழுதோ விசை இயக்கவியல் வர வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் விசுவாசித்தனர். நாம் விசுவாசிக்க தொடங்கிய போதே நாம் அதை பெற்றுவிட்டோம் என்று நம்முடைய பாப்டிஸ்ட் சபை சேர்ந்த அருமையான நண்பர்கள் கூறுகிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் அப்பொழுது அவர்கள் பெற்றிருக்கவில்லை. அதே சமயத்தில் அவர்கள் விசுவாசித்திருந்தனர். அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் அவர்கள் விசுவாசித்திருந்தனர். ஆனாலும் அவர்கள் அதை பெற்றிருக்கவில்லை. நீங்கள் விசுவாசிக்கிறார போது பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டீர்களா? புரிகின்றதா? அவர்கள் ஏற்கனவே இயக்கவியலை சரியான விதத்தில் பெற்றிருந்தார்கள். ஏனெனில் அப்போஸ்தலர்கள் இல்லை, நான் குறிப்பிடுவது அப்பல்லோ என்பவன். அவர்களுக்கு இயேசுவே கிறிஸ்து என்று போதித்துக் கொண்டு இயக்கவியலை வேதாமத்தைக் கொண்டு நிரூபித்திருந்தான். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் இன்னும் விசை இயக்கவியலை பெற்றிருக்கவில்லை. புரிகிறதா? அதுதானது. சரி, இயக்கவியல் நீங்கள் மறைவாக உங்களுக்குள்ளாகவே மெய்யுறுதி பாடாய் பெற்றுக் கொண்டு காத்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்களும் விசை இயக்கவியலை பெற்றுக் கொள்ளும் போது உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரம் சாவாமைக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது. அது உங்களுடைய முழு சரீரத்தையும் வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்கிறது. அது நீங்கள் வித்தியாசமாக நடந்து கொள்ளவும், வித்தியாசமாக நோக்கி பார்க்கவும், வித்தியாசமாக ஜீவிக்கும்படியாகவும் செய்துவிடும். அது உங்களை வித்தியாசமாகவே ஆக்கும். இப்பொழுது கவனியுங்கள், உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாவத்திலும் அக்கிரமத்திலும் அந்தகாரத்திலும் முன்பு மரித்திருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். எதனால்? இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலின் காலையில் உயிரோடு எழுப்பி அவருடைய ஆவியினாலே. அது உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரங்களில் வாசமாக இருந்தால் இப்பொழுது கவனியுங்கள், அது உங்களை உயிர்ப்பித்தது, ஜீவனுக்கு கொண்டு வருகிறது, வார்த்தைக்கு கீழ்ப்படி செய்கிறது. இப்பொழுது வார்த்தையை மறுதளித்துக் கொண்டு எப்படி நீங்கள் இந்த ஆவியை பெற்றிருப்பதாக உரிமை கோர முடியும்? நீங்கள் வேறு ஏதோ ஒன்றினால் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் அது உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரங்களை வார்த்தைக்கு மாத்திரமே உயிர்ப்பிக்கும். நிச்சயமாகவே அது செய்யும். தேவனுடைய ஆவியாலே அன்றி நீங்கள் ஜீவிக்க முடியாது. நீங்கள் எல்லாவற்றையும் விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் வெறுமன சத்தமிடுவீர்கள். நீங்களோ கொஞ்சம் எரிபொருளோடு கொஞ்சம் தண்ணீரையும் சேர்த்துக் கொள்வீர்களேயானால் நீங்கள் விரும்புகின்ற எந்த ஒரு இடத்திற்கும் செல்லவே முடியாது. புரிகிறதா? நீங்கள் 100% எரிபொருளை உடையவராக இருக்க வேண்டும். இல்லாவிடில் உங்களிடம் வல்லமையே கிடையாது என்றுதான் அர்த்தமாகிறது. புரிகின்றதா? நான் அதை விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னால் அதை விசுவாசிக்க முடியாது என்கிறீர்களா? உங்களால் எங்குமே போக முடியாது. ஆனாலோ நீங்கள் முழு நிறைவை பெற்றுக் கொள்ளும் போதே அது தானாகவே பற்றி எரியும். ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். பிறகு இப்பொழுது கவனியுங்கள், நாம் செய்தியை முடிக்கப் போகிறோம். எனவே இதை கவனியுங்கள், கவனியுங்கள். அது சிறிய விதையானது பூமிக்குள் புதைந்து கிடப்பதை போலாகும். நீங்களோ மறைமுகமாக உயிர்த்தெழுந்து விட்டீர்கள். பரிசுத்த ஆவியை நீங்கள் உங்களில் பெற்றுக் கொள்ளும் போதே நீங்கள் உயிர்த்தெழுப்பப்பட்டீர்கள். நீங்கள் அப்பொழுதே உயிர்த்தெழுப்பப்பட்டீர்கள். நீங்கள் மறைமுகமாக உயிர்த்தெழுப்பப்பட்டு விட்டீர்கள். ஒரு சிறிய விதையை பாருங்கள், அதை பூமியில் நடுங்கள். அது அவருடைய ஊற்றிலிருந்து ஊற்றுகிற தண்ணீரை அது தன்னுடைய ஊற்றின் வழியாக குடிக்க வேண்டும். அது பருகும் போது பூமிக்குள்ளாக சென்ற விதையைப் போலவே அது அவரை நோக்கி வளர ஆரம்பிக்கிறது. புரிகின்றதா? சபையும் அமிதமாகவே நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆகியவற்றின் மூலம் வளர்ந்து இப்பொழுது கரை கொடுக்கும் பருவத்தை அடைந்து விட்டது. புரிகின்றதா? தேவ ஆவியானவரே அதனூடாக வருகிறார். உலகத்தின் ஆவியும் அந்திகிறிஸ்துவினூடாக அதே விதமாக வளர்ந்து வந்து இப்பொழுது ஓ மகத்தான ஐக்கிய சபைகள் என்ற நிலையினை அடைந்து விட்டது. பாருங்கள், முழு காரியமுமே தனி மனிதனும் அவிதமாகவே வளர்ந்து வருகிறான். ஒவ்வொரு காரியமும் தேவரால் நிர்ணயிக்கப்பட்ட அதே வழியில்தான் கிரியை செய்கிறது. ஏனெனில் அவர் நேற்று என்றும் மாறாதவர். கவனியுங்கள், நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு உயிர்த்தெழுதலின் முழு நிறைவை பெற்றுக் கொள்ள வளர்ந்து வருகின்றீர்கள். பூமியில் உள்ள செடியானது தேவனுடைய ஊற்றிலிருந்து தண்ணீரை பருகி சூரிய வெப்பத்தினால் வளர்வதை போலவே பாருங்கள், அது ஒரு இடத்திலிருந்து மாத்திரமே தண்ணீரை பருகும். நீங்கள் ஒரே ஒரு தடவை எண்ணெயை அந்த சிறிய விதையின் மேல் ஊற்றுவீர்களானால் அது அதை கொன்றுவிடும். அது உண்மை. நீங்கள் தேங்கினதான அசுத்தமானதும் பழகிதமான தண்ணீரை ஊற்றுவீர்களானால் அது அந்த செடியை அசுத்தப்படுத்தி கெடுத்துவிடும். அது அதனுடைய வளர்ச்சி பாதித்துவிடும். அந்த செடியோ கறி கொடுக்காது. சரிதானே? ஆனால் எந்த ஒரு மனிதனுடைய தயாரிப்பான அமிலங்கலந்த தண்ணீரையும் ஊற்றாமல் வானத்திலிருந்து வரும் சுத்தமான மிருதுவான மழை தண்ணீரை ஆவேன் ஊற்ற செய்துவிட்டு அதன் பின்னர் அப்பொழுது அந்த சிறிய செடியை கவனித்து பாருங்கள். அந்த செடியை வளரச் செய்வதற்கு மழை தண்ணீரை விட சிறந்தது வேறொன்றுமே இல்லை. நீங்கள் தண்ணீரில் குளோரின் போன்றவற்றை கலந்து செடிக்கு ஊற்றவில்லையானால் அது செடியை கொன்றுவிடும் என்பதை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு சம்பவிக்கிற காரியமாயிருக்கிறது. அவர்கள் ஸ்தாபனத்தின் ஊற்றிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு கொடுக்க முயற்சிக்கிறார்கள். அது வளர்ச்சியை பாதிக்கிறது. புரிகிறதா? ஆனால் அவன் பெற்றுக் கொண்டதோ இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசிக்கும் இடத்திற்கு வாருங்கள், என்னை சுற்றிலும் இரவும் பகலும் பிரகாசியும் இயேசுவே உலகத்தின் ஒளி. அப்பொழுதே நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள். நாம் ஒளியில் நடப்போம். அதுவே அழகான ஒளி. இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசிக்கும் இடத்திற்கு வாருங்கள், என்னை சுற்றிலும் பிரகாசியும். இந்த மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஊற்றுக்களை எல்லாம் இடத்திலிருந்து விலக்கிவிடுங்கள். இயேசுவின் ரத்தத்தை தவிர வேற எந்த ஊற்றையும் நான் அறியேன். அந்த ஊற்றை மாத்திரமே நான் அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். என்னில் வார்த்தை வாசமாக இருக்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய ஆவியினால் அதற்கு நீர் பாய்ச்சும். கவனியுங்கள், இப்பொழுது இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பிய அதே ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் உங்களுக்குள்ளாகவே மறைமுகமாக ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் வார்த்தையை விசுவாசிக்கும்படி உங்களை அது உயிர்ப்பிக்கும்படி ஆவியானவரால் நடத்தப்படுவீர்கள். அது வளரும் போது அந்த சிறு காரியமே மேலே தொடர்ந்து உந்தி தள்ளுகிறதாயிருக்கிறது. கவனியுங்கள், பெந்தேகோஸ்தே நாளில் அவர்களுடைய சரீரங்கள் ஒரு புதிய ஜீவனுக்கு உயிர்ப்பிக்கப்பட்டன. கோழைகளாகிய அந்த சிறு கூட்டத்தை கவனித்து பாருங்கள். நான் உங்களை இங்கே நீண்ட நேரமாக காக்க வைக்கிறேனா? கவனியுங்கள், நான் அனல் கொண்டுள்ளேன். அதுதான் நான் நன்மையாகவே உணர்கிறேன். ஓஹோ என்னே! கவனியுங்கள், அவர்கள் கோழைகளாக இருந்தனர். கவனியுங்கள், ஆனால் அவர்களோ இயக்கவியலை உடையவர்களாக இருந்தார்கள். புரிகின்றதா? ஆனால் அவர்கள் எல்லோருமாக அங்கே அமர்ந்து கொண்டு ஓ நான் அவர்களை குறித்து பயப்படுகிறேன், ஓ நான் வெளியே போய் உரிமை கோர பயப்படுகிறேன். காரணம், ஓ அவர்கள் எல்லோரும் மிகப்பெரிய பேராயர்கள் மற்றும் வெளியே உள்ள காரியங்கள் அவ்வாறு உள்ளன. ஓ நான் சொல்லவே பயப்படுகிறேன். அந்த ஆசிரியர்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் அதை கூறி உரிமை கோர நான் பயப்படுகிறேன். அவர் பேரில் விசுவாசம் கொண்டுள்ளேன் என்று நான் கூற பயப்படுகிறேன். ஓ என்னால் அதை செய்ய முடியாது, நீங்கள் பாருங்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று விசை இயக்கவியல் உண்டானது. ஆம், அது என்ன செய்தது? அது உட்புறத்தில் அவர்களை ஆவியினால் நிரப்பியதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய இயக்கவியலையும் உயிர்ப்பித்தது. அவர்களுடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டன. அதன் பின்னர் அவர்கள் ஒருபோதும் கோழைகளாக இருக்கவில்லை. அவர்கள் நேரடியாக ஜனங்களிடத்திற்கு போனார்கள். ஆம் ஐயா, யூதர்களே, எருசலேமில் வாசமடைகிற ஜனங்களே, அவர்கள் இசை இயக்கவியல் வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு முன்பு அவர்கள் இயக்கவியலை கொண்ட சாதாரணமானவர்களாக இருந்தார்கள். புரிகின்றதா? எருசலேமில் வாசமடைகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, நானும் அவர்களில் ஒருவனே. இது அதுவே, இது என்னவென்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். இது வேதவாக்கியம். இது அதுவே, இது அதுவல்லவென்றால் அது வரும் வரையில் நான் இதை கை கொள்வேன் என்று நான் எப்பொழுதுமே சொல்லி வந்திருக்கிறேன். இல்லை, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் அது சம்பவிக்கும் என்று தேவன் உரைக்கிறார். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பாருங்கள், விசை இயக்கவியலானது இயக்கவியலுக்குள்ளாக வந்தது. அதன் பிறகு அவர்கள் ஒருபோதும் பயப்படவே இல்லை. நீங்கள் நீளமான தலைமுடியை வைத்திருந்தாலோ முக அலங்கார அணிகலன்களை அணிவதை விட்டுவிட்டாலோ சில பெண்கள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள் என்று உங்களில் சிலர் பயப்படுகிறீர்கள். வேத பிரகாரமான ஞானஸ்தானத்தை உங்களுடைய சபையோருக்கு நீங்கள் ஞானஸ்தானமாக கொடுத்தால் உங்களுடைய ஸ்தாபனம் உங்களை வெளியேற்றிவிடுமோ என்று புருஷர்களில் சிலர் பயப்படுகின்றீர்கள். விசை இயக்கவியல் உண்டாகும் வரையில் நீங்கள் மேலறையில் உங்களை வரத்துக் கொண்டு காத்திருக்க வேண்டியதே உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. சரிதான், அதுவே அவர்களை மாற்றியது, அது அவர்களை உயிர்ப்பித்தது, அது அவர்களை வித்தியாசமாக மாற்றிவிட்டது. அது முதற்கொண்டே அவர்கள் ஒரு மாற்றமடைந்த ஜனங்களாக இருந்தனர். அவர்கள் கோடைகளாக இருந்த அவர்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து யூதா கோத்திரத்து சிங்கத்தை போலாகும்படி அது அவர்களை உயிர்ப்பித்து விட்டது. அவர்கள் முற்றிலுமாக ரத்த சாட்சிகளாக சிலுவைகளில் அறையப்படவும், மரணத்திற்கும், சிலுவைகளே தலைகளாக அடிக்கப்படுவதற்கும், தலைகளாக சிலுவையில் அறையப்படவும், சுட்டரிக்கப்படவும், சிங்ககவியில் தூக்கி எறியப்படுவதையும் சந்தித்தனர். அவர்கள் கோடைகளாகவே இருக்கவில்லை, மரணம் அவர்களை ஒருபோதும் ஜெயிக்கவே இல்லை. இயக்கவியலில் விசை இயக்கவியல் இருந்தது. ஆமையா, அது அவர்களுடைய சாபக்கேதமான சரீரத்தை உயிர்ப்பித்தது. இப்பொழுது கவனியுங்கள், இங்கே இன்னொரு நிரூபணம் உள்ளது. அது நீங்கள் என்னவென்று அறிந்து கொள்ளும் அளவிற்கு அப்பேற்பட்ட ஒரு வழியில் அவர்களை உயிர்ப்பித்து விட்டது. அவர்கள் உன்னதங்களிலே உயர்த்தப்பட்டு அவர்களுடைய பாஷையே மாறும் அளவிற்கு அவர்களுடைய அழிவுக்கு எதுவான சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டன. அது அவர்களுடைய பாஷையை உயிர்ப்பித்தது. அப்படித்தான் வேதம் கூறியுள்ளது. அவர்களுடைய சாபுக்கேதமான சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர்களுடைய பாஷையும் உயிர்ப்பிக்கப்பட்டது. அவர்களுடைய சிந்தனைகளும் உயிர்ப்பிக்கப்பட்டன. அவர்களுடைய ஆவிகளும் உயிர்ப்பிக்கப்பட்டன. அவர்களுடைய ஜீவனும் உயிர்ப்பிக்கப்பட்டன. அவர்கள் எல்லாவற்றிலுமே உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். அவர்கள் மானிட பாஷைகளில் பேச முயன்றும் முடியாமல் போயிற்று. அவர்கள் அந்நிய பாஷையில், ஒரு பரலோக பாஷையில் பேச முடிந்த அளவிற்கு அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே அவ்வளவாய் உயிர்ப்பிக்கப்பட்டனர். என்ன ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமை! இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், ஓ அல்லேலூயா, அது உங்களுடைய சாபக்கேதமான சரீரங்களையும் உயிர்ப்பிக்கும். அது உங்களை நீங்கள் முன்பு செய்திராத கிரியைகளை செய்யும்படிக்கு செய்யும். அப்பொழுது அவர்கள் நிறைவான உயிர்ப்பிக்கும் வல்லமையை பெற்றிருந்தார்கள். புரிகிறதா? உங்களுடைய சரீரம் இனி ஒருபோதும் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்காது. நீங்கள் உங்களுடைய வாஞ்சைகள் வெளியே பாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். உன் வாயை மூடு என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஓ எங்களிடம் பெரிய பெரிய, உன் வாயை மூடு. என்ன, நீ ஒரு கழுகு, ஒரு வயதான கழுகு, எவ்வளவு சுதந்திரமாய் நடந்து கொள்ளும் என்று நீ எப்பொழுதாவது பார்த்ததுண்டா? அது ஒரு வல்லூரை போன்று நடந்து கொள்ளாது. பாருங்கள், பூமியின் மேல் கிடக்கின்ற எல்லா சத்த மாம்சத்தையும் அது புசிக்காது. இல்லை ஐயா, அது பெருமிதமாகவே நடந்து கொள்ளும். உன் வாயை மூடு. ஒரு நல்ல விருந்து உண்டே, அது எனக்காக அல்ல. பாருங்கள், என்னுடைய வாஞ்சைகள் எல்லாம் மாறிவிட்டன. என்னுடைய பசி வித்தியாசமானது. ஏனென்றால் மனிதன் பூமியின் சத்த மாம்சத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு உண்மையான கழுகு அதை கொண்டுதான் ஜீவிக்கும். ஆமேன். ஓஹோ, கிறிஸ்துவை கல்லறையிலிருந்து எழுப்பிய ஆவி உங்களை வாசமாக இருக்கும் போது அது உங்களுடைய சாவுக்கு எதுவான சரீரங்களை அவருடைய பிரசன்னத்தில் உயிர்ப்பிக்கிறது. நீ அதை அடையாளம் கண்டுகொள்கிறாய். நீ ஒருபோதும் ஒரு பூலோக தொட்டி அல்ல, நீ ஒரு கழுகு. நீயோ உலகத்தின் காரியங்களை வாஞ்சிப்பதில்லை. நீ ஒரு தேவனுடைய குமாரனும் குமாரத்தியுமாக இருக்கிறாய். உலகம் அறிந்திராத ஊற்றண்டையிலே நீ புசித்துக் கொண்டிருக்கிறாய். நீ அதையே பருகிக் கொண்டிருக்கிறாய். ஒரு சிலர் மாத்திரமே அதை அறிவர், உலகமோ அதை பற்றி ஒன்றுமே அறியவில்லை. உலகம் ஒருபோதும் அறிந்திராத மறைவான மன்னாவை நீ புசிக்கிறாய். ஏனென்றால் நீ ஒரு கழுகு. உன்னதமான இடத்துக்கு நீ ஏறிப்போகும்படி நீ உயிர்ப்பிக்கப்படுகின்றாய். நீ இனிமேல் கீழோக்கி பறக்க முடியாது, நீ மேல் நோக்கியே பறக்க வேண்டும். நீ மேல் நோக்கி பார்க்கும்படிக்குத்தான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாய். ஆகையால் அது உயிர்ப்பிக்கும். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் மற்றொரு பாஷையில் பேசினார்கள். வேதம் அப்படித்தான் கூறிற்று. வாரத்தின் கீழுள்ள எல்லா பாஷையிலுமே அவர்கள் பேசினார்கள். உங்களால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? நான் இதை விசுவாசிப்பேனோ இல்லையோ எனக்கு தெரியாது என்று அவர்களுடைய பழைய சாபக்கேதமான சரீரங்கள் கூறுகின்றன. திடீரென்று, ஓ, அந்த அசைவாட்டும் கதிர்கட்டாகிய யூதா கோத்திரத்து சிங்கத்தின் தைரியம் அவர்களுக்குள் விட அவர்கள் அவ்வளவாய் உயிர்ப்பிக்கப்பட்டனர். ஓ, அந்த கழுகு தனக்கு சொந்தமானவர்களை அடைக்க வந்திருக்கிறது. அவர்கள் தங்களுடைய ஜீவனை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்க பயப்படவே இல்லை. ஆமீன். இந்த பரிசுத்தாவியின் சுவிசேஷத்திற்காக, அதன் இளஞ்சவப்பு ரத்தத்திற்காகவும் தங்களுடைய ஜீவனின் ரத்தத்தை கொடுப்போர் அதிகமானோராய் இருக்கப் போகிறார்களே. கடைசி நாட்களில் மணவாட்டியில் குமாரன் மீண்டும் வெளிப்பட்டே ஆக வேண்டும். ஒரு உயிர்ப்பிக்கும் அளவை வெளிப்பட்டே ஆக வேண்டும். இது மறித்து போன ஸ்தாபனங்களிலிருந்தும் கோட்பாடுகளிலிருந்தும் அவர்களை உயிர்ப்பித்து ஜீவிக்கிற தேவனுடைய ஜீவ வார்த்தைக்கு உயிர்ப்பிக்க வேண்டும். ஓ இல்லை, அது அவர்களை ஒரு புதிய ஜீவியத்திற்கு உயிர்ப்பித்தது. அது இப்பொழுது நமக்காகவும் அதே காரியத்தை செய்கிறது. கவனியுங்கள், இப்பொழுது அவர்கள் அந்த உயிர்ப்புக்கு மலமையினால் அவ்வளவாய் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தனர். இப்பொழுது நான் இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், நான் உங்களுக்கு அதை காண்பிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். உயிர்ப்பிக்கும் வல்லமையானது அவர்களுடைய ஆத்மாவில் மாத்திரமல்ல, அவர்கள் மேல் முழு சரீரத்திலுமே நிரம்பி வழிந்தது. உயிர்ப்பிக்கும்படியாக விசை இயக்கவியல் உள்ளே வந்தது மட்டுமல்ல, ஆனால் அது இயக்கவியலை உயிர்ப்பித்தது. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அவர்கள் தங்களுடைய நாவுகளினால் மற்றொரு பாஷையை பேசும் அளவிற்கு அவ்வளவாய் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டனர். அவர்கள் தங்களுடைய கரங்களை வியாதியஸ்திரமேல் வைக்கும் அளவிற்கு அவர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்பட்டனர். அவர்கள் உயிர்ப்பிக்கும் அளவையினால் உயிர்ப்பிக்கப்பட்டு வியாதிஸ்தர் மேல் கரங்களை வைக்க அவர்கள் சொஸ்தமடைந்தனர். அது உங்களுடைய சாவுக்கேதுமான சரீரத்தை உயிர்ப்பித்தது. அவர்கள் கரங்களை வியாதிஸ்தர் மேல் வைத்த போது அவர்கள் சொஸ்தமானார்கள். ஆவியானது தேவனோடு ஒன்று சேர்ந்த அவர்களுடைய ஐக்கியத்தை உயிர்ப்பித்திருந்தது. அவர்கள் தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாக அவ்வளவாய் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தனர். அதனால் ஒருவர் மறித்து அவனுடைய ஆத்மா அவரை விட்டு பிரிந்து போன பிறகு கூட அந்த ஆத்மாவை திரும்ப அழைத்து உயிர்ப்பித்தனர். ஆமென். மகிமை. இப்பொழுது நான் பக்தி பரவசம் அடைகிறேன். அது உண்மை. உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். அவருடைய உயிர்த்தெழுதல் அவருக்காக மாத்திரமல்ல, ஆனால் விருப்பமுள்ள யாவருக்குமானதாயும் முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமானதாயும் உள்ளது. உயிர்ப்பிக்கிறது, அதாவது சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கின்றது. அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமானார்கள். அவர்கள் தங்களுடைய ஆவியிலே தரிசனங்களை கண்டார்கள். அவர்கள் ஜெபித்து மரித்தோரை உயிருடன் எழுப்பினார்கள். அது உண்மை. அவர்களுடைய சாவுக்கேதுமான சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டன. அது உங்களுக்குள் வருமானால் இப்பொழுது அது அவனமாகவே உள்ளது என்று உங்களால் கூற முடியும். ஆனால் அது அவ்வாறு இருந்தால் அப்பொழுது இந்த அடையாளங்கள் பின்தொடர்வதை நீங்கள் காணலாம். அது உங்களுடைய சாவுக்கேதுமான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது. அது உங்களை உயிர்ப்பிக்கும். இப்பொழுது கவனியுங்கள். தேவனுடைய பிரசனத்திலே உயிர்ப்பித்தல், ஏன் அது இயேசுவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பிய அதே தேவனுடைய ஆவிதான். தேவனுடைய அதே ஆவிதான் நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், ஜோயி என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. நீங்கள் அதை காண்பீர்களே, ஆனால் அது உங்கள் மூலம் கிரியை செய்து அவர்களையும் அவர்களுடைய மனதையும் கூட உயிர்ப்பிக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், அந்த ஆவி உங்களுக்குள் வாசமாயிருக்கிறது என்று எப்படி உங்களால் கூற முடியும்? நீங்கள் நினைத்தது சரியானது என்று ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்திருந்தாலும் நீங்கள் அதை பெற்றுள்ளீர்களா அல்லது இல்லையா என்பதற்கு அத்தாட்சி இங்கே உள்ளது. கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் அது உங்களை வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கும். ஏனெனில் அவரே வார்த்தை. நீங்கள் வார்த்தைக்கு விரோதமாகவும் வார்த்தைக்கு அப்பாலும் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தால் அப்பொழுது அது கிறிஸ்துவின் ஆவியே இல்லை. அது உங்களை வார்த்தைக்கு கொண்டு செல்லும் வரை நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவைகள் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கும். ஒவ்வொரு வார்த்தையினாலும் அந்த நாள் அதன் பேரில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். என்னுடைய சொந்த தாயார் இப்பொழுது அவள் மறித்து போய்விட்டாள். அவள் மிக விரோதமான ஒரு பெண்மணியாயிருந்தாள். அவள் கிட்டத்தட்ட பாதி இந்தியராயிருந்தாள் என்பதை நீங்களே அறிவீர்கள். அவள் வினோதமானவளாயிருந்தாள். ஆனால் அவள் சொப்பனமே கண்டிராத ஒரு நபராயிருந்து வந்தாள். ஆனாலும் அவள் 4 அல்லது 5 சொப்பனங்களையே தன்னுடைய வாழ்நாளில் கண்டிருந்தாள். ஆனால் அவள் ஒவ்வொரு முறையும் கண்ட ஒவ்வொரு சொப்பனமும் உண்மையானதாயிருந்தது. அவள் ஒரு சொப்பனம் கண்டாள், அது உண்மையானது. நான் அநேக வருடங்களுக்கு முன்பு முதன் முதலில் பிரசங்க ஆரம்பித்த பொழுது ஒரு சமயம் எனக்கு நினைவிருக்கிறது. நாங்கள் இங்கே மேலே புறத்தில் உள்ள சாலையிலே இங்கே மேலே வசித்துக் கொண்டிருந்தோம். நான் இங்கே இதே சமயத்தில் தான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் நானோ இங்கு 3 படிக்கட்டுகளுக்கு அருகாமையில் நின்று கொண்டிருந்ததாக தாயார் ஒரு சொப்பனம் கண்டார்கள். எல்லோரும் பெரிய சாலையை அடைவதற்கு முன்னால் இந்த 3 படிக்கட்டுகளின் வழியாக நடந்து செல்ல வேண்டும் என்று நான் நின்று கொண்டே ஒவ்வொருவருக்கும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேனாம். அந்த பெரிய சாலையிலிருந்து முத்தை போன்ற வெண்மையான கோடு ஒன்று பரலோகத்தின் வாசல் வரை, முத்து பதிந்த வாசல் வரை காணப்பட்டதாம். இந்த மேலிருந்த படிக்கட்டுகளின் மேல் முத்துக்கள் பதிக்கப்பட்டிருந்ததாம். இன்றைக்கு அதுவே சரியாக என்னுடைய செய்தியாக இருக்கிறது அல்லவா? நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஒருவன் அந்த பெரிய சாலையில் நடந்து போவதற்கு இந்த 3 படிக்கட்டுகளின் வழியாக வந்தே ஆக வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேனாம். அப்பொழுதோ ஒரு ஸ்திரீ அந்த படிக்கட்டுகளின் அருகில் வந்தாளாம். 35 வருடங்களுக்கு முன்னால் ஜனங்கள் எப்படிப்பட்ட செருப்புகளை உபயோகப்படுத்துவார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். அல்லது இன்று பெண்கள் அணிந்து கொண்டிருக்கிற உயரமான செருப்புகளைப் போல ஒரு ஜோடி செருப்பை அணிந்து கொண்டு ஒரு பெண்மணி இந்த படிக்கட்டுகளுக்கு அருகில் வந்தாளாம். அப்பொழுது, ஒரு நிமிடம் பொறுங்கள் சகோதரியே, இந்த உயரமான செருப்புகளோடு நீங்கள் அந்த பெரிய சாலையில் நடக்க முடியாது என்று நான் கூறினேனாம். நீ உன்னால் அந்த பெரிய ரஸ்தாவில் நடக்க முடியாது என்று நான் கூறினேனாம். அவள் தன்னை சுற்றிலும் இருந்த பெண்களை பார்த்து, அவரை விசுவாசிக்காதீர்கள், அவர் ஒரு பைத்தியக்கார மனிதர் என்று கூறினாளாம். புரிந்து கொண்டீர்களா? அவரை விசுவாசிக்காதீர்கள். நான் நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அந்த சாலையில் நடக்க முடியும் என்று நான் உங்களுக்கு காண்பிப்பேன் என்றும் அவள் கூறினாளாம். நானும் அவளை போகவிட்டேனாம். அதற்கு மேல் அதை பற்றி ஒன்றுமே செய்ய முடியாது, அவளை தடுக்க முடியாது. அவளோ அந்த பெரிய சாலையில் தாவி குதித்தாளாம். பின்னர் திரும்பி பார்த்து, நான் உங்களிடத்தில் சொன்னேனே பாருங்கள் என்று மற்ற சகோதரியிடம் கூறினாளாம். அவள் ஓட ஆரம்பித்தாளாம். மேலும் அவள், உங்களுக்கு தெரியுமா, அவர்களுக்கு நெரித்த கழுத்துக்கள் இருக்கும் என்று வேதத்தில் ஏசாயா 5 அதிகாரம் கூறியுள்ளது. அவர்களோ ஒய்யாரமாய் ஆடிக்கொண்டு நடப்பார்கள். கடைசி நாட்களில் சியோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க தெரிகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அவள் அந்த பெரிய சாலையில் அவளால் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடினாளாம். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அந்த சாலையோ மிகவும் குறுகலாக சென்றதாம். அவள் தடுமாறி நடந்து கொண்டே ஒய்யாரமாக நடந்து கொண்டு மறைந்து விட்டாளாம். அந்த ஸ்திரீயோ ஓடி இந்த விதமாக கீழே புகைந்து எரிந்து கொண்டிருந்த மிக பெரிய நெருப்பில் விழுந்து விட்டாளாம். அவள் அந்த நெருப்பில் விழும்போது அலறிய அந்த பயங்கரமான சத்தத்தைப் போல என்னுடைய வாழ்நாளில் நான் ஒருபோதும் கேட்டதே இல்லை என்று என் தாயார் கூறினார்கள். அப்பொழுது நானோ திரும்பி பார்த்து, கவனித்தீர்களா என்று கேட்டேனாம். அவள் ஒரு வார்த்தையை தவிர மற்ற எல்லாவற்றுக்குமே கீழ்ப்படிந்தாள். புரிகிறதா? ஒரு வார்த்தையை தவிர மற்ற எல்லாவற்றுக்குமே. ரட்சகமாகவே பெந்தேகோஸ்தே சபையை சேர்ந்த ஸ்திரீகள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படலாம். ஆனாலும் அவர்கள் தவறிவிடுவார்கள் முற்றிலுமாக. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். புரிகிறதா? புரிந்து கொண்டீர்களா? அவளோ செவிசாய்க்க தவறிவிட்டாள். நான் சொல்லியது போன்றே, புரிந்து கொண்டீர்களா? அவள் எல்லா காரியங்களிலேயும் சரியாக இருந்தாள். ஆனால் புரிந்து கொண்டீர்களா? அவள் செவி கொடுக்கவோ மறுத்துவிட்டாள். முன்னால் இருந்து அவளிடமே கூறினேன். அவர் சீஷர்கள் அப்போஸ்தலர் மூலம் சுவிசேஷத்தை எழுதினார். அவர்களோ அப்போஸ்தல உபதேசம், தீர்க்கதரிசிகள் போன்றவற்றுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். இப்பொழுதோ இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை என்கிற கிரேக்க வார்த்தையாகிய ஜோகி என்பதன் அர்த்தம் கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை உங்களில் இருக்கிறது என்பதே ஆகும். நீங்கள் உயிரோடு எழும்பியதை நான் உங்களுக்கு காண்பிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பிய போது அவர் உங்களையும் கூட உயிரோடு எழுப்பிவிட்டார். அவரோடு ஜீவிக்கும்படி உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். நீங்களோ இப்பொழுது ஜீவனுக்கு உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். நீங்கள் அவருடைய சிந்தையில் ஒரு தன்மையாக மாத்திரமே இருந்த போதிலும் தேவன் அவருக்குள் எல்லாவற்றையும் கண்டிருந்தார். பாருங்கள், கெத்செமன தோட்டத்தில் அவருக்குள் இருந்த ஆவி சென்று விட்டது. அவர் ஒரு மனிதனாக மறிக்க வேண்டியதாயிற்று. நண்பர்களே, அவர் அப்படி செய்ய தேவையில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் தேவன். தேவன் அந்த சரீரத்தை மாம்ச சரீரமாய் இருந்ததை அபிஷேகித்திருந்தார். ஆனால் அதுவோ அவருக்கு அவசியமில்லை. அவர் அங்கே தேவனாக சென்றிருந்தால் அப்பொழுது அந்த வகையான மரணத்தை ஒருபோதும் எய்திருக்க முடியாது, தேவனை கொல்ல முடியாது. ஆனால் அவர் அவ்விதம் அதை செய்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் அவர் உங்களை அவருக்குள் கொண்டவராய் அங்கே சென்றார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பாருங்கள், அதே சமயத்தில் தேவன் மணவாட்டியை ஒருபோதும் மணவாளனிடத்திலிருந்து பிரிக்கவே இல்லை. ஆகையால் தேவன் கிறிஸ்துவின் சரீரத்தை நோக்கி பார்த்தபொழுது அவரை ஆணும் பெண்ணுமாகவே கண்டார். அந்த ஒரே சரீரத்தில் யாவும் மீட்கப்பட்டிருந்தது. புரிகிறதா? அவர்கள் ஒரே சரீரமாய் ஒரே வார்த்தையாயிருக்கிறார்கள். மணவாளனை குறித்து பேசின அதே வார்த்தை மணவாட்டியை குறித்து பேசுகிறது. நல்லது, அவரை குறித்து வாக்குறைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்தி காட்ட மணவாட்டியால் எப்படி தவற முடியும்? மணவாளன் மணவாட்டியின் மூலம் எவ்விதம் வெளிப்படாமல் இருக்க முடியும்? ஆனால் அவர் மறித்த பிறகு தன்னை உயிரோடு எழுப்பி அவரை பற்றி எல்லா வாக்கு திட்டங்களையும் நிரூபித்தது போல மணவாட்டியும் இந்த கடைசி நாட்களில் அவர் செய்த அதே கிரியைகளை செய்ய வேண்டாமா? வார்த்தை அவளை பற்றி கூறியுள்ள வாக்கு திட்டங்களை அவள் நிறைவேற்ற வேண்டாமா? அவள் மல்கியா 4 அதிகாரத்தின் வழியாக திரும்பி வர வேண்டாமா? சோதோமி நாட்கள் நடந்தது போல அவள் தன்னை வெளிப்படுத்தி காட்ட வேண்டாமா? உலகமும் மற்றெல்லாமும் அமிதமாகவே இருக்க வேண்டாமா? இவை யாவும் தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்பட்டது என்பதின் பரிபூர்ண அடையாளம் அல்லவா? நல்லது நண்பர்களே, நான் உங்களை அதிக நேரமாக காக்க வைத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். விருந்திற்கு இன்னும் 15 நிமிடங்களே இருக்கிறது. ஆனால் நான் அதற்குள்ளாக முடித்து விடுவேன் என்று நினைக்கிறேன். ஆனால் கவனியுங்கள், இங்கே பாருங்கள், இது என்ன ஒரு பரிபூர்ணமான காரியம்! மீண்டும் உங்களை நான் எப்போது சந்திப்பேன் என்பது எனக்கே தெரியாது. புரிகின்றதா? பாருங்கள், இதை கவனியுங்கள். ஆனால் தேவன் மணவாட்டி மணவாளனுக்குள்ளேயே இருப்பதை முன்னமே அறிந்திருந்தார். அல்லேலூயா! பாருங்கள், தன்னுடைய மனைவியை ரட்சிப்பதற்கு ஆதாமை போல அவர் அவளோடு செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆதாம் தான் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்திருந்தான். ஏவாளோ தான் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்திருக்கவில்லை. ஆனால் ஆதாம் தன் மனைவியுடனே வெளியேறினான். புரிகின்றதா? இயேசு தன்னுடைய மனைவியின் ஸ்தானத்தை தானே எடுத்துக்கொண்டு அவளுக்காக அவர் பாவமானார். நீ அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்வதற்காக அவர் உன்னுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார். அவர் உன்னை போலானார் என்பதை நினைத்துப்பார். நீ அவருடைய ஸ்தானத்தில் இருக்கும்படியாக அவர் உன்னுடைய ஸ்தானத்தில் நின்றார். என்னே ஒரு அன்பு, என்னே ஒரு ஐக்கியம்! நாம் அதை எப்படி மறுதளிக்க முடியும்? அவரை நாம் நேசிப்பதை தவிர வேறு ஏதாவது நம்மால் எப்படி செய்ய முடியும்? நண்பனே, இதன் பேரிலோ என்னால் மணிக்கணக்கில் தரித்திருக்க முடியும். ஆனால் நாம் இன்னும் சற்று நேரம் தொடர்ந்து பேசுவோம். பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவத்தைப் போல் இன்றைய கடைசி நாளில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உரிமை பத்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். புரிகின்றதா? இப்பொழுது நீங்களோ ஒரு உரிமையை பெற்றுக் கொள்ளக்கூடும். நிச்சயமாக. புரிகின்றதா? ஒரு இடத்தில் உரிமையை நீங்கள் விலக்கி வாங்கக்கூடும். ஆனாலும் இன்று வரை அது உங்களுடையது அல்ல என்று அது சொல்லுகிறது. இல்லையா? யாராவது ஒருவர் வந்து அதன் பேரில் உரிமை கொண்டாடி கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் ஒரு அச்சாரத்தை பெற்றுக் கொள்ளும் போது அதற்கு எதிரான எதிர்ப்புகள் துவக்கத்திலேயே அழிக்கப்படுகிறது, பலம் இழந்து விடுகின்றது. அது சரியல்லவா? ஒருவன் வார்த்தையை விசுவாசிப்பதாக சொல்லிக் கொள்ளும் போது அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினால் அதுவே அவனுடைய உரிமைக்கு அச்சாரமாயிருக்கிறது. அந்த அச்சாரத்தை நீ பெற்றுக் கொள்ளும் போது மாத்திரமே அது உனக்கு எல்லாவற்றின் மேலும் அனுமதி அளித்து ஒவ்வொரு சிறுபாகத்தையும் உனக்கு சொந்தமாக்குகிறது. ஆமென். உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் முன்னறிந்து ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்ட ஒரு ஆணுக்கும் ஒரு ஸ்திரீக்கும் பாவத்திலே பிறந்து பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கும் உரிமை பத்திரத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அது அச்சாரத்தை பெற்றுக் கொள்கிறது. ஆனால் நான் விசுவாசிக்கும் போதே பத்திரத்தை பெற்றுக் கொண்டேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்னுடைய தகப்பனும் தாயும் பாட்டியும் செய்துமான எனக்கு விரோதமான பாவ காரியங்கள் எல்லாமே ஒழிந்து போய் எனக்கோ அச்சாரம் கிடைத்து விடுகிறது. முன்பு நான் கூறினது போன்று சில நிமிடங்களுக்கு முன்பு நான் வலிப்பு நோயுள்ள குழந்தைக்காக ஜெபித்தேன். அந்த குழந்தைக்கு அதனுடைய மூதாதையர்கள் மூலமாக அந்த வலிப்பு நோய் வந்திருந்தது. அந்த வலிப்பு நோய் அந்த குழந்தைக்கு உண்டானதை பற்றி நான் கூறினேன். ஆனால் அச்சாரமானது வந்தபோது அது எல்லாவற்றையும் எடுத்துவிட்டது, கிழித்து விட்டது. நான் அதிலிருந்து அச்சாரத்தை பெற்றுக் கொண்டவராகி விடுகிறேன். ஆமேன். தேவனுடைய ஆவி கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பியது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக நான் அவருடைய சரீரத்தின் ஒரு பகுதி என்ற உரிமை பத்திரத்தின் அச்சாரத்தை பெற்றுக் கொண்டேன். அன்று அவருடைய வார்த்தையின் சரீரம் பரிசுத்த ஆவியின் அச்சாரத்தினால் ஜீவித்தது போல இந்த கடைசி நாளுக்கென்று அவர் வாக்குரைத்த வாக்குறுதியின்படியே இன்றும் அந்த சரீரம் ஜீவிக்கிறது. அச்சாரம் என்னுடைய பாவங்கள் அனைத்துமே ஒழிந்து போயிற்று. உங்களுடைய எல்லா பாவங்களுமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய முன்னறிவினாலே கிருபையினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமை பத்திரத்தின் அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். ஓ என்ன, எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள்? பயப்படாதிருங்கள். மறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கு பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் என்று அவர் கூறினதில் வியப்பொன்றுமில்லையே. ஒன்றை பற்றியும் கவலைப்படாதீர்கள், மரணமும் கூட உங்களை சேதப்படுத்தப் போவதில்லை. கவனியுங்கள், இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. நாம் இப்பொழுது சீக்கிரமாக முடித்து விடுவோம். உரிமை பத்திரத்தின் அச்சாரம் கடன் தீர்த்து வைக்கப்பட்டு விட்டது. இதற்கு விரோதமான எல்லாமே ஒடிந்து போயிற்று. மகிமை, நான் முட்டாள்தனமாக நடந்து கொள்ளலாம், ஆனால் நான் நலமாகவே உணர்கிறேன். கவனியுங்கள், புரிகிறதா? ஓ, உரிமை பத்திரத்தின் அச்சாரம், அதன் அர்த்தம் என்னவென்று நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? சகோதரனே, அதன் அர்த்தம் என்னவென்று புரிந்து கொண்டீர்களா? அதிலிருந்து ஒன்றுமே உங்களை வேறு பிரிக்க முடியாது. ஆமேன். நான் உரிமை பத்திரத்தை பெற்றுக் கொண்டேன். ஆமேன். என்ன ஒரு உரிமை பத்திரம்! அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றினால் நான் என்னுடைய உரிமையை இப்பொழுது அடைந்து விட்டேன். நான் அவராக மாறுவதற்கு அவர் என்னை போலானார். நான் உரிமை பத்திரமுடைய குமாரனாகத்தக்கதாக அவர் பாவமுள்ளவராக மாறினார். ஆமேன். ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். பாருங்கள், உரிமை பத்திரத்தின் அச்சாரம். சீக்கிரமாக, நமக்கு இன்னும் ஒரு 10 நிமிடம் தான் உள்ளது. நாம் இப்பொழுது துரிதமாக உயிர்ப்பிக்கும் ஆவியை கவனிப்போம். நீங்கள் புரிந்து கொள்ளும்படியான சில அடையாளங்களை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். கவனியுங்கள், இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை என்ன என்பதை கவனியுங்கள். அதுவே என்னுடைய பாடப்பொருளாயிருந்தது. குமாரன் உயிரோடு எழுந்த பின்னால் பெந்தேகோஸ்தே நாளில் அவர்களுக்கு எவ்விதம் அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை கிரியை செய்தது, அவர்களுக்கு அது என்ன செய்தது என்பதை கவனித்து பாருங்கள். அது அவர்களை உயிர்ப்பித்தது. ஸ்தேவானுக்கு அது என்ன செய்தது என்பதை நாம் கவனிப்போம். ஸ்தேவான் முற்றிலுமாக தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தான். சரிதானே? பாருங்கள், அவர் உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் நிரம்பி இருந்தான். அது அவனை பயப்பட செய்யவில்லை. அவன் பணங்கா கடத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்தம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்த தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் கலறியாமல் இருந்தார்கள் என்று கூறினான். ஓ என்ன, அவருக்கு ஏதோ சம்பவித்து விட்டது. நிச்சயமாகவே அவர் முழுவதுமாக உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் நிறைந்திருந்தான். ஆகவே அவர்களோ அந்த நபரை நாம் விரட்டி அடிப்போம் என்று கூறினார்கள். அவன் மரிக்கும் பொழுது அவர்கள் அவனை கல்லறிந்தார்கள். அவனுடைய பரிதாபமான சிறிய தலையில் இந்த விதமாக கற்களை இருந்த அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து, வானங்கள் திறந்திருக்கிறது நான் காண்கிறேன் என்று கூறினான். உயிர்ப்பிக்கும் வல்லமை கிரியை செய்து கொண்டிருந்தது. வானங்கள் திறந்திருக்கிறதையும் இயேசுமானவர் தேவனுடைய வலதுபாரத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அதைத்தான் உயிர்ப்பிக்கும் வல்லமையானது ஸ்தேவானுக்கு செய்தது. கவனியுங்கள், மற்றொரு நபரும் இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையை பெற்றிருந்தான். அவன் பெயர் பிலிப்பு. அவன் உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் நிறைந்திருந்தான். அவன் சமாரியாவிலே ஒரு மகத்தான கூட்டத்தை நடத்திக் கொண்டிருந்தான். பிசாசுகள் துரத்தப்பட்டன. ஜனங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அரசாணம் பண்ணப்பட்டன. அது அவர்களுக்கு உண்மையான ஒரு கூட்டமாக இருந்து கொண்டிருந்தது. ஆவியானவரோ அவரிடத்தில் பேசுகிறார். ஓ, விசை இயக்கவியல் வந்தபோது அது இந்த எழுப்புதலை விட்டு போ என்றது. ஆனால் ஊழியக்காரர்கள் என்ன சொல்லுவார்கள்? அவர்கள் சொல்வது எந்த வித்தியாசத்தையும் உருவாக்குவதில்லை. புரிகின்றதா? அவன் உயிர்ப்பிக்கும் வல்லமையால் நிறைந்திருந்தான். அவன் எரிபொருளை உடையவனாக இருந்த போது விசை இயக்கவியலானது அவன் மேல் விழுந்து செயல்பட செய்து கொண்டிருந்தது. அது வனாந்திரத்திற்கு போ என்று கூறிற்று. அவன் அங்கே ஒரு மந்திரியை கண்டான். அவனுக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான். அந்த ஒரே மனிதன் எத்தியோப்பியா முழுவதற்கும் செய்தியை கொண்டு சென்றான். சரிதானே? அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். நீங்கள் இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளாவிடில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது உயிர்ப்பிக்கும் வல்லமை உங்களையும் நிரப்பி என்ன செய்கிறது என்று பாருங்கள். புரிகின்றதா? ஸ்தேவான் இந்த மகத்தான காரியத்தை செய்யும் பொழுது, ஸ்தேவான் அல்ல பிலிப்பு, அந்த மகத்தான எழுப்புதல் கூட்டத்தை விட்டு விலகி தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து அந்த மந்திரிக்கு அரசாணை கொடுத்தார். அப்பொழுது பிலிப்பு முற்றிலுமாய் உயிர்ப்புக்கு வல்லமையால் நிரப்பப்பட்டிருந்தான். அது அவனை தூக்கி தூர கொண்டு சென்று விட்டது. இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினருடைய ஆவி உங்களை வாசமாக இருந்தால் அது உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிக்கும். அது பிலிப்புவை உயிர்ப்பித்து அவன் 150 மைல் தூரத்திற்கு காணப்படாதபடிக்கு மற்றொரு தேசத்திற்கு தூக்கி சென்று விட்டது. அது அவனுடைய சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பித்தது. அவர் அதை எப்படி செய்தார்? அவர் உண்மையாய் உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் நிறைந்திருந்தான். ஓ ஜீவனுள்ள தேவனுடைய சபையே, நான் இன்று ருசித்துக் கொண்டிருக்கிற சிறிய சக்கரை துண்டை சுற்றிலும் மாத்திரம் தின்று கொண்டிருக்க முடியாது. உயிர்ப்பிக்கும் வல்லமையினால், பரிசுத்த ஆவியின் உயிர்ப்பிக்கும் வல்லமையால் நிரப்பப்படும் வரையிலும் நாம் முற்றிலுமாக ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். நாம் என்றாவது ஒரு நாள் ரகசிய வருகையில் அப்பாலுள்ள ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆம் ஐயா, ஆமேன். ஓ என்னே, நான் அப்படி கூறியதை பொறுத்துக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகளுக்கு உபயோகமாகும் காலுறைகளை செய்கிற ஒரு தாயை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். வயதான தாய்மார்களாகிய உங்களில் சிலருக்கு அது நினைவிருக்கும். பணி அதிகமாக இருக்கும் பொழுது நீங்களோ உங்களுடைய சிறு பிள்ளைக்கு காலில் காலுறையை அணிவித்து காப்பியில் சர்க்கரையை போட்டு குடிக்க கொடுப்பீர்கள். அப்பொழுது குழந்தைக்கு சூடு உண்டாயிருக்கும். அதனை சாந்தப்படுத்த அதை செய்வீர்கள். ஆனால் அதில் குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான சத்து இல்லை. அது அக்குழந்தையை கொன்றுவிடும். புரிகின்றதா? காப்பியில் சர்க்கரை போட்டு அக்குழந்தைக்கு குடிக்க கொடுக்கும் போது காபீன் என்கிற விஷம் அக்குழந்தைக்குள்ளாக செல்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தை தான் நாம் செய்து வருகிறோம். திரும்பி பாருங்கள், நீங்கள் கழுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள். கொடுமையான பதார்த்தங்களை புசியுங்கள். உங்களுடைய உணர்வுகளை எதுவுமே புண்படுத்த முடியாது. ஆகையால் மனிதனுடைய எல்லா அவமானங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு விட்டீர்கள். உங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் அது அதிக அன்பையே கொண்டு வரும். ஆமென். உயிர்ப்பிக்கும் அல்லவை கோழி குஞ்சுகளுக்கு மேலாக கடுகு வானங்களில் பறந்து வெகு தூரத்தில் உள்ள கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உன்னதங்களிலே வீற்றிருக்கிறது. ஓ, அந்த வல்லமை பிலிப்பின் மேல் தங்கியிருந்தது. அது அவனை உயிர்ப்பித்தது, அவனை மேலே தூக்கி சென்றது. நாம் மற்றொரு மனிதனை பார்ப்போம். ஏனோக்கு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஏறக்குறைய 500 வருடங்களாக தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையின்படியும் நடந்து வந்தான். அவன் ஒரு தடவை கூட தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்ற தவறியதில்லை என்னும் சாட்சியை பெற்றிருந்தான். அவன் கொண்டிருந்த இயங்குவேலின் மேல் விசையக்க ஆற்றல் உண்டான போது அவன் உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் நிறைந்து அவன் மறிக்க வேண்டியவனாகிராமல் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் பரலோகத்திற்கு நடந்து செல்ல துவங்கினான். அவன் பிலிப்புவை போலவே அவ்வளவு முழுமையாக உயிர்ப்பிக்கும் வல்லமையை பெற்றிருந்தான். பிலிப்பு காசாவிற்கு போவதற்கு பதிலாக மற்றொரு இடத்திற்கு சென்றதையும் அவர்கள் அவனை அங்கே மேடான தேசங்கள் வழியிலே கண்டனர். அந்த விதமாக இல்லாமல் இவனோ ஏனோக்கு, ஓ நான் ஒரு வயதான கிழவன், எப்படியாயினும் உயிர்ப்பிக்கும் வல்லமை நிறைந்தவராக நான் இருக்கிறேன், நான் பூமியிலிருந்து மேலே நடந்து சென்று விடுவேன் என்று கூறினான். அதே உயிர்ப்பிக்கும் வல்லமைத்தான் நாம் இப்பொழுது பெற்றிருக்கிறோம். பாருங்கள், அது உங்களுடைய சாவுக்கேதுவான சரங்களை உயிர்ப்பிக்கும். சரிதானா? அதுவே உயிர்ப்பிக்கும் வல்லமைகள். ஏனோக்கு, தேவன் என்னை செய்யும்படி கூறின எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டேன். அவர் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லிய போது நான் கண்ட எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று பரிபூர்ண சாட்சியை உடையவனாயிருந்தான். உயிர்ப்பிக்கும் வல்லமை விசையக்க ஆற்றல் அவனை வந்தடையும் வரை அவன் முழு இயங்குவேலையும் உடையவனாயிருந்தான். உயிர்ப்பிக்கும் வல்லமையானது அவனிடம் வந்தபோதோ அவன் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் பூமியிலிருந்து நேரே பரலோகத்திற்கு நடந்து சென்று விட்டான். இப்பொழுது கவனியுங்கள், எலியா, மகத்தான தீர்க்கதரிசியாக எலியாவை நோக்கி பாருங்கள். அவன் தன்னுடைய நாளில், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சகோதரனே சகோதரியே, அந்த நாளில் பெண்கள் முகத்தில் சாயம் பூசிக்கொண்டு வாழ்ந்ததையும் யெசபேல்களையும் ஆகாவுகளையும் அவன் எதிர்த்து நின்றான். அவனை போன்று ஒருவரும் எதிர்க்கவே இல்லை. அவனை ஆதரிப்பதற்கோ ஒருவருமே இல்லை. அவன் அவர்களை எதிர்த்து நின்று அவர்களை கடிந்து கொண்டான், பட்சித்தான். தேவன் அவனை குறித்து கவனமாயிருந்து ஒவ்வொரு இடத்திலும் அவனுக்கு உதவி செய்தார். ஒரு நாள் அந்த வயோதிக கிழவன் களைப்புற்றான் என்பது உங்களுக்கு தெரியும். எனக்கோ மிகவும் வயதாகிவிட்டது, ஆகையால் இனிமேல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அவன் கூறினான். அவர்கள் அவனுக்கோ 90 வயதாகிவிட்டது, அவனுடைய வாழ்நாட்கள் முடிவடைகின்றன என்று கூறினார்கள். மிகவும் வயதானவனாக அவன் அங்கே சுற்றித் திரிந்து உயிர்ப்பிக்கும் வல்லமையால் நிறைந்திருந்தான். அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவன் யோர்தானின் மறுகரையை நோக்கி பார்த்தான். ஓ தேவனே, என்னால் ஏறக்குறைய மறுகரையை நோக்கி பார்க்க முடிகிறது, உங்களால் காண முடியவில்லையா? அக்கினிமயமான ரதம் ஒன்று அக்கினிமயமான குதிரைகளால் பூட்டப்பட்டு ஒரு மரத்திலே அந்த ரதம் கட்டப்பட்டிருப்பதை அவன் கண்களால் காணத்தக்கதான உயிர்ப்பிக்கும் வல்லமையால் நிறைந்திருந்தான். அவன் ஆற்றின் குறுக்கே நடந்து மறிக்காமல் பரலோக வீட்டுக்கு சென்றான். உயிர்ப்பிக்கும் வல்லமையோ பரலோகத்தில் இருந்து ஒரு ரதத்தை கீழே இறக்கி அவனை மேலே எடுத்துக் கொண்டது. அவன் தன் மேலங்கியை கூட கழற்றி அதை எலிசாவிற்காக கீழே எறிந்து விட்டான். அது உண்மை. அப்பொழுது எலிசா அந்த மேலங்கி எடுத்துக் கொண்டான். அது சபைக்கு மீண்டும் ஒரு மாதிரியா இருக்கிறது. பாருங்கள், அந்த மேலங்கி எடுத்துக் கொண்டான். இப்பொழுது அவன் இரட்டிப்பான அற்புதங்களை செய்தான். அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒரு மாதிரியாக உள்ளது. புரிகின்றதா? பாருங்கள், எலியா 4 அற்புதங்களை செய்தான், எலிசா 8 அற்புதங்களை செய்தான். இப்பொழுது அவன் இரட்டிப்பான வல்லமையை பெற்றிருந்தான். ஏனெனில் அவன் அதற்காக விண்ணப்பம் செய்தான். நான் செய்கிற கிரியைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள். புரிகின்றதா? எலிசா செய்த ஒவ்வொரு காரியமும் எலியா செய்ததை காட்டிலும் இரட்டிப்பான வல்லமை உடையதாக இருக்கும் அளவிற்கு அவன் முழு உயிர்ப்பிக்கும் வல்லமையால்
நிறைந்திருந்தான்.
அவன் 80 அல்லது 90 வருடங்கள் உயிர் வாழ்ந்து வயோதிகராய் மரித்தான். அவன் மரித்த பின்பு அவனை எடுத்து அவர்கள் அடக்கம் செய்தார்கள். அவனை விட்டு அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை விலகவே இல்லை என்பது உங்களுக்கே தெரியும். அதன் பிறகு அநேக அநேக ஆண்டுகளாகி அவருடைய சரீரம் மக்கி போய் கல்லறையினுள் அவருடைய எலும்புகள் மாத்திரமே இருந்தன. ஒரு நாள் அவர்கள் ஒரு மரித்த மனிதனை தூக்கி கொண்டு வந்தார்கள். அங்கே அவர்கள் எதிராளியை கண்டு எலிசாவின் எலும்புகளின் மேல் தூக்கி எறிந்தார்கள். அந்த எலும்புகளில் உள்ள அதிகமான உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் மரித்தவன் உயிரோடு குதித்து
எழுந்தான்.
அது உங்களுடைய சாபுக்கேதுமான சரீரங்களை உயிர்ப்பிக்கும். உங்கள் சரீரம் மரித்து கலரையிலேயே அழுகி போனாலும் அந்த மணிலேயே உயிர்ப்பிக்கும் வல்லமை தங்கியிருக்கிறது. அல்லேலூயா! கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர் உங்களுடைய சாபுக்கேதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். மீண்டும் அங்கே எலியா எலியாவும் எலிசாவும் நினைவில் கொள்ளுங்கள். மரித்து போன எலிசா தீர்க்கதரிசி கலரையிலேயே அழுகி போன நிலைமையில் கிடந்தார். அவன் அங்கே முற்றிலும் உயிர்ப்பிக்கும் வல்லமை உடையவராகவே இருந்தார் என்பதை நினைத்து பாருங்கள். எனவேதான் அவன் மீது மரித்து போன ஒரு மனிதனை தூக்கி எறிந்த உடனேயே மரித்தவன் பிழைத்துக் கொண்டான். அவன் வியாதியஸ்தரின் மேல் இப்பொழுது கைகளை வைக்க முடியும். அவனால் வைக்க முடியாதா? ஆமென். அங்குதான் காரியம். நாம் அவருடைய மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து, நாம் அவருடைய மாம்சத்தின் மாம்சமாகவும் எலும்பின் எலும்பாகவும் இருக்கிறோம். ஓ, அது தவிர வேறு விதமாகவும் இருக்க முடியாது. நாம் உயிரோடு எழுப்ப போகிறோம், அவ்வளவுதான். நீங்கள் உயிரோடு எழுப்ப போகின்றீர்கள், அவ்வளவுதான். ஈஸ்டர் என்பது பாரம்பரியத்தை விட மேலானது. இப்பொழுது நம்முடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு பரலோகத்தின் உன்னத ஸ்தானங்களிலே நாம் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். இந்த சரீரம் கடலில் அழுகி போகலாம், இது பூமியின் மண்ணுக்குள் அழுகி போகலாம், ஒரு கரண்டி அளவு சாமல் கூட இல்லாமல் போகலாம். ஆனால் அது வெளியே வரும். ஏனென்றால் என்னுடைய கர்த்தரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினருடைய ஆவி இந்த சரீரத்தையும் உயிர்ப்பித்து விட்டது. அது உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பித்துள்ளது. நாம் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாகவும் நான் இதுவரை விளக்கமாய் பேசி அவருடைய நித்திய ஜீவனின் உரிமைதாரர்களாகவும் ஆகிறோம் என்பது உங்களுக்கே தெரியும். பயப்படாதிருங்கள் என்று அவர் கூறினதில் வியப்பொன்றுமில்லையே. அவர் அதை அறிந்திருந்தார். ஏனென்றால் அரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, நான் உயிர்ப்பிக்கும் வல்லமையில் முழு நிறைவை பெற்றிருக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயம் கொடுக்கிற தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று பவுல் கூறினது போன்றே. ஆமையா, உயிர்ப்பிக்கும் வல்லமை. ஓ என்ன, அவர் நேற்று என்றும் மாறாதவராய் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். எபிரேயர் 13:8. கவனியுங்கள், மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர், அதே போல அவருடைய மனவாட்டியும் குட்டி மேசியாக்களே, புரிந்து கொண்டீரா? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர். கவனியுங்கள், மரணம் தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையை தடுக்கிறதில்லை. மரணத்தால் அதை நிறுத்த முடியாது. நீங்கள் அதை பெற்றிருக்கும் போது அது நித்தியமானதாக இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கோ ஒன்றுமே கிடையாது. நீங்களோ அதற்கு சனம் போட முடியாது. உங்களால் அதற்கு எதிராக ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் மறித்து போனாலும் அது அதனை அப்பொழுதும் தடுத்து நிறுத்துகிறதில்லை. அது இருந்த விதமாகவே அப்பொழுதும் நன்றாக இருக்கும். கவனியுங்கள், மோசே அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் நிரம்பியிருந்தான். அவன் நிரம்பியிருந்தானா? வார்த்தை அவனிடத்தில் வந்த ஒரு தீர்க்கதரிசியாய் அவன் இருந்தான். அவன் வார்த்தையின் ஒரு பாகமாக இருந்தான். அவன் தான் அந்த நாளுக்குரிய வார்த்தையாக இருந்தான். அது
சரிதானே?
அவன் மறித்து 800 வருடங்களுக்கு பின்னும் மறுரூப மலையின் மேல் எலியாவுடன் வந்து நின்றான். அது சரிதானே? உயிர்ப்பிக்கும் வல்லமையை மரணமானது ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. இல்லை இல்லை, நான் அவனை மீண்டும் உயிரோடு எழுப்புவேன். தேவ தூதர்கள் வந்து அவனை எடுத்து ஒரு பள்ளத்தாக்கிலே அடக்கமணினார்கள். அவனுடைய சரீரம் அழுகி மக்கி போய்விட்டது. அவனுடைய எலும்புகள் எல்லாம் மற்றெல்லாம் அழிந்து போயிற்று. ஆனால் உயிர்ப்பிக்கும் வல்லமை அப்படியே அங்கே இருந்தது. அது அவனை உயிர்ப்பித்து அவனை மேலே கொண்டு வந்தது. அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான். கவனியுங்கள், சரிதானா சகோதரன் அவர்களே? 800 வருடங்களுக்கு பிறகுமா என்று நீங்கள் கேட்கலாம். ஓ என்ன, நீங்கள் மத்தேயு 27:51 வாசிப்பீர்களேயானால் நான் இங்கே ஒரு வசனத்தை குறித்து வைத்திருக்கிறேன். நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் வருவார் என்று விசுவாசித்து அங்கே அவர்கள் எல்லோரும் காத்திருக்கையில் இங்கே வேதம் சொல்லுகிறது, பூமியின் மண்ணில் நித்திரையடைந்தவர்களின் மேல் உயிர்ப்பிக்கும் வல்லமை தங்கியிருந்தது. அவர்கள் அவரின் ஒரு பாகமே. அவர்கள் பரிசுத்தவான்கள். அவர்கள் அவரின் ஒரு பாகமாக இருந்தனர். ஏனெனில் அவர் மேல் அவர்கள் விசுவாசம் வைத்திருந்தார்கள். மறைமுகமாக அவர்கள் ஒரு பலியாட்டின் மூலமாக ஜீவனை பெற்றிருந்தார்கள். பாவ நிவாரணம், அது ஆட்டின் ஆவியை மீண்டும் மனிதன் மீது ஒருபோதும் கொண்டு வர முடியாது. அப்படியானால் மனிதனுடைய ஆவியை குறித்து என்ன? தேவன் தாமே உங்களுக்குள் வாசம் செய்து பாருங்கள், எவ்வளவு அதிகமான உயிர்ப்பிக்கும் வல்லமையை நாம் பெற்றுள்ளோம். ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டியின் மூலம் வெறும் சாயலாகவே பாவ நிவாரணம் செலுத்தப்பட்டது. இப்பொழுது நம் இடத்தில் உள்ளது மாதிரி அல்ல, அது உண்மை பொருள். அதை பற்றி நாம் இதற்கு பயப்படுகிறோம். அவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை மாத்திரமே சுட்டிக்காட்டும் மாதிரியை உடையவளாக இருந்து மரித்து கலரையில் அடக்கப்படப்பட்டார்கள். அங்கே யோபு தன்னுடைய பெரிதான சகிப்பு தன்மையுடன் இருந்த காரணத்தால் என்ன, அவரிடத்திலிருந்து எல்லா காயங்களும் எடுக்கப்பட்டிருந்தன. அவனை என் கையிலே ஒப்புக்கொடும், அப்பொழுது நான் உம்முடைய முகத்துக்கு முன்பாக அவனை உம்மை சபிக்க செய்வேன் என்று சாத்தான் கூறினான். அதன் பின்னர் அவன் செயலில் இறங்கினான். அவனுடைய ஜீவனை மட்டும் எடுக்காது என்றார். எனவே அவனுடைய ஜீவனை மட்டும் எடுக்காமல் மற்ற எல்லாவற்றையும் அவன் செய்தான். அவனுடைய மனைவி கூட அவனுக்கு விரோதமாக திரும்பினார். அவனுடைய சுவாசம் அவருக்கு வேறுபட்டிருந்தது. வேறு விதமாக கூறினால், அவளால் அவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அதன் பிறகு அவள் அவனை நேசிக்காதது போலவே தென்பட்டது. அவனை வெளியே தள்ளிவிட்டாள். யோபுவே, நீர் பரிதவிக்கப்படத்தக்கவர், நீர் ஏன் தேவனை தூஷித்து உடைய ஜீவனை விடக்கூடாது என்று கூறினாள். அதற்கு அவனோ, நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய் என்று கூறினான். ஓஹோ, என்னே பாருங்கள், அவன் பெற்றிருந்ததை அவன் சரியாக பற்றிக் கொண்டிருந்தான். இப்பொழுது அவன் ஒரு
தீர்க்கதரிசியாயிருந்தான்.
எனவே அவன், நான் ஒரு பாவி அல்ல, நான் நிபந்தனைக்குட்பட்டு செலுத்த வேண்டிய பலியை செலுத்தி விட்டேன் என்று கூறினான். ஆமென். அவன் நின்று கொண்டிருந்த தன்னுடைய ஸ்தானத்தை அறிந்திருந்தான். அவன் வார்த்தையில் இருந்தான். மற்றவர்கள் சொல்லியதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படாமல் அவன் வார்த்தையிலே உத்தமமாக இருந்தான். அந்த மிகப்பெரிய பேரச்சம் தருகின்ற வேளையிலும் கூட அவன், நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய் என்று கூறினான். அவனோ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். நான் ஒன்றுமே இல்லாமல் இவ்வுலகத்துக்கு வந்தேன், நான் இங்கே நிர்வாணியாய் பிறந்தேன், அதே விதமாகவே நான் வரிப்பேன், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். கொடிய பற்களால் பாதிக்கப்பட்டு அங்கே அமர்ந்திருக்க அவனுடைய பிள்ளைகளோ மறித்து போயினர். ஏழ்மையோ அவனை வாட்டியது. அவனுடைய நண்பர்கள் எல்லோருமே அவனுக்கு விரோதமாக திரும்பினார்கள். அவனுடைய சபையகத்தினர்கள் மற்றெல்லோரும் அவனுக்கு விரோதமாக எழும்ப அவனோ தன்னை ஒரு ஓட்டினால் சொரிந்து கொண்டிருந்தான். என்னே ஒரு பரிதவிக்கப்பக்க இழிஞன், நீங்கள் எவருமே இதுவரை அப்படிப்பட்ட காரியத்தினூடாக இருந்து வந்ததில்லை. அப்படி இருந்தும் அவன் வார்த்தையை பற்றிக் கொண்டிருந்தான். அவன் ஒரு கழுகாயிருந்தான். ஓ, என்னை உங்களால் எல்லா நேரத்திலுமே அவனுடைய கண்களுக்கு தலையிட்டு வைத்திருக்க முடியாது, முடியாது, முடியாது. அவன் வார்த்தையின் மேல் உறுதியாய் நிற்கையில் திடீரென்று என்ன சம்பவித்தது? வாரங்கள் விலையோடியது, இடி முழக்கங்கள் துவங்கின, மின்னல் மின்ன துவங்கியது. யோபுவோ மேல் நோக்கி பார்க்கையில் ஒரு தரிசனத்தை கண்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு எலும்புகளும் மற்ற எல்லாம் கூட அழுகின பின்பும் அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை அங்கே இருக்கும். நான் என் வம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். சரிதானே? இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போனாலும், இந்த என் தோல் முதலானவை அழுகி போனாலும், நான் என் வம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் என்று கூறினான். தோல் புழுக்கள் உங்களிடம் வருகிறதில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த புழுக்கள் ஏற்கனவே உங்களுக்குள்ளாக இருக்கிற உங்களுடைய சொந்த மாம்ச தோல் புழுக்களாக இருக்கின்றன. நீங்கள் அதை எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா? உங்களை ஒரு சவப்பட்டியினுள் வைத்து காற்று புகாதவாறு அந்த சவப்பட்டியை அடைத்து விட்டால் பூச்சிக்கள் உங்களை திருவிடும். ஏனெனில் அந்த பூச்சிகள் உங்களுக்குள்ளாக இருக்கின்றன. நீங்களோ உட்புறத்தில் ஒரு கூட்ட புழுக்களை கொண்டே உருவாகின்றீர்கள். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அந்த உயிர்த்தெழுதலின் காலையில் மகிமை, அல்லேலூயா! அவர் உயிர்த்தெழுந்த பின் நித்திரை அடைந்திருந்த அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தன. இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று இந்த மகத்தான எழுத்தாளனாகிய மத்தேயு தன்னுடைய புஸ்தகத்தில் 27 அதிகாரத்தில் உள்ள 51 வசனத்தில் குறிப்பிட்டுள்ளான். எலியாவின் எலும்புகள் எல்லாம் இல்லாதிருந்தது. யோபுவின் சரீரமோ ஒரு கரண்டி அளவு சாம்பல் கூட இல்லாமல் இருந்தது. ஆனால் உயிர்ப்பிக்கும் வல்லமையோ அங்கே அப்படியே இருந்தது. இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பிய இந்த ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் அவர் உங்களுடைய சாவுக்கேதுமான சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். இப்பொழுது துரிதமாக முடிப்போம். நான் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் கூறுகின்றீர்களா? நீங்கள் அதைவிட ஒரு மேலான நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் எல்லோருமே நீங்கள் சில வேத வசனங்களை குறித்துக் கொள்வதை நான் பார்க்கிறேன். சரி, முதலில் 1 தெசலோனிக்கேயர் 4:16 வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். கவனியுங்கள், எவ்வளவு அழகு! பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் நித்திரடைந்தவர்களை தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். பாருங்கள், கல்லறையில் உள்ள பரிசுத்தவான்களை இளைப்பார்பவர்களையே, எலியா இருந்தது போல சிலர் எலிசா இருந்ததைப் போல பாருங்கள், அவர்களில் சிலர் உயிர்ப்பிக்கப்படுவர், சிலர் எடுத்துக் கொள்ளப்படுவர், சிலர் கல்லறையில் இருப்பர், அவர்கள் அவரோடு செல்வர். தேவ எக்காலம் துரிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். உயிரோடே இருப்பவர்கள் மேலும் உயிர்ப்பிக்கும் வல்லமை, நித்திரையடைந்தவர்கள் மேலும் உயிர்ப்பிக்கும் வல்லமை. புரிகின்றதா? அதே தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமைதான் இந்த 2 தீர்க்கதரிசிகளிலும் அளிக்கப்பட்டு தங்கியிருந்தது. அவர்கள் இருவருடைய பெயருமே ஏறக்குறைய ஒன்றாக இருப்பதை கவனியுங்கள். எலிசா, எலியா, மணவாட்டியையும் மணவாளனையும் கவனித்தீர்களா? அவர்களில் ஒருவர் திருவாளர் இயேசு, மற்றொருவர் திருமதி இயேசு. ஏறக்குறைய ஒரே மாதிரியான பெயர். அவருக்கும் அவளுக்கும் இடையே இருப்பதை நீங்கள் பாருங்கள். புரிகிறதா? எலியா அதே காரியம் இங்கே எப்படி சுட்டிக்காட்டப்படுகிறது என்பதை பாருங்கள். இப்பொழுது எலியா பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், அவன் சபைக்கு அடையாளம். சரிதான், எலியா எலிசா உயிர்த்தெழுதல் வரை காத்திருந்தார். புரிகின்றதா? இது ஒரு பறவை சீரான சமநிலையில் பறப்பதற்கு இரண்டு ரெக்கைகள் தேவைப்படுவது போலாகும். புரிகின்றதா? சபையானது அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளிலுமே அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ஏனென்றால் தேவைய காலம் துணிக்கும் போது உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருடைய வருகையில் நித்திரடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அப்பொழுது இரண்டு ரெக்கைகளுமே ஒன்றாக சேர்ந்து நாம் பறந்து போய்விடுவோம். அல்லேலூயா, நாம் பறந்து செல்வோம். எந்த காரணத்தினால் உயிரோடு இருக்கிறவர்களோ அல்லது மறித்தவர்களோ யாராயிருந்தாலும் அவர்களிடத்தில் அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை அப்படியே ஜீவிக்கிறது. கவனியுங்கள், நினைவிருக்கட்டும், இப்பொழுது நினைவிருக்கட்டும், இந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்காகவே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நாளுக்குரிய உயிர்ப்பிக்கும் வல்லமை கவனியுங்கள், நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நினைவிருக்கட்டும். அண்மையில் பிதாவானவரை காண்பித்த யாவையும் மறைக்காமல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் கூறினார் என்று நான் நினைக்கிறேன். பவுலும் அபிதமாகவே கூறினான், இந்த கடைசி நாட்களில் நம்மேல் இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை தங்குவதை காணும்பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமாவதை காண்பதற்கு உயிர்ப்பிக்கும் வல்லமையை நமக்கு தருகிறார். ஆரம்ப நாட்களில் அவர்கள் மேல் உயிர்ப்பிக்கும் வல்லமை மத்தியிலும் கிரியை செய்து தரிசனங்களை திரும்ப கொண்டு வருவதையும் மரித்தோரை உயிரோடு எழுப்புவதையும் நாம் காண்கிறோம். புரிகின்றதா? வியாதியஸ்தர்களையும் அது சுகமாக்குகிறது. அன்று நாள் நான் யாரோ ஒரு இடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன், அது இங்குள்ள டோரவான் வீட்ஸ். நீங்கள் யாவருமே அவரை அறிந்துள்ளீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். நான் அவனோடு வேட்டைக்கு சென்றிருந்தேன். ஏழ்மையான சிறுநபர், அவன் ஒரு அருமையான சிறுநபர். அவன் இங்கே சபைக்கு வருகிறான். அவன் என்னுடைய மிக நல்ல நண்பன். அவன் உங்களை நான் தொல்லைப்படுத்த விரும்பவில்லை என்று என்னிடத்தில் கூறினான். நான் அவனுடைய காதை தொட்டு அதன் உள்ளேயும் வெளியேயும் நன்றாக நோக்கி பார்த்தேன். நான், டோரவான் நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டேன். நான் இந்த விதமாக என் கையின் மூலம் அவனை பிடித்து பார்த்தபோது அவருக்கு புற்றுநோய் இருந்தது. அப்பொழுது உன்னுடைய காதில் என்ன டோரவான் என்று நான் அவனிடத்தில் கேட்டேன். அதற்கு அவனோ, எனக்கு தெரியவில்லை சகோதரனே, ஆறு ஏழு மாதங்களாகவே அது வளர்ந்து கொண்டு வருகிறது என்று கூறினான். அப்பொழுது நான், நீ ஏன் அதை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை என்று நான் அவனிடத்தில் கேட்டேன். அதற்கு அவனோ, சகோதரனே, அவர்களே, உங்களை தொல்லைப்படுத்த நான் விரும்பவில்லை என்று கூறினான். அப்பொழுது நான், அது என்னவென்று உனக்கு தெரியுமா என்றேன். அதற்கு அவனோ, ஓரளவிற்கு தெரியும் என்றான். நான் அவன் மேல் என்னுடைய கரத்தை வைத்தேன், ஆனால் நான் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இரண்டு நாட்களுக்கு பிறகு அவனுடைய காதில் வடுகூட இல்லை. அது என்ன? அது உயிர்ப்பிக்கும் அல்லவை. பாருங்கள், அது உங்களுடைய சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கும். அவனுடைய காதையோ புற்றுநோய் அரித்துவிட்டது. அந்த அரிப்பு அவனுடைய மூளை வரை பாதித்திருக்கும். பாருங்கள், அவன் மறித்து போயிருப்பான், ஆனால் உயிர்ப்பிக்கும் அல்லவை. புரிந்து கொண்டிருந்தா? ஒரு நாள் நான் களைப்புற்றிருந்த போது என்னை குறித்து நானே இவ்வாறு கூறிக்கொண்டேன். அதாவது, பையனே, உனக்கு 50 வயதாகிவிட்டது. நீ முன்னேறி செல்வது நல்லது. நீ கத்திற்காக ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதை தாமதிக்காமல் இப்பொழுதே செய்து முடி. ஏனெனில் உனக்கோ வயதாகிவிட்டது என்று கூறிக்கொண்டேன். புரிகின்றதா? உயிர்ப்பிக்கும் வல்லமையானது அன்று காலையில் உண்டாகி அவர் என்னை காலத்தின் திரைக்கப்பால் உள்ளதை காணும்படி செய்தார். நான் உங்கள் எல்லோரையுமே அங்கு கண்டேன். பார்த்தீர்களா? அவரோ, நீ நேசித்த யாவரும், உன்னை நேசித்த யாவரும் உனக்கு அளிக்கப்பட்டார்கள் என்று கூறினார். புரிகின்றதா? அவர்கள் எல்லோரையுமே அங்கே அவிதமாகவே நான் கண்டேன். அது என்ன? உயிர்ப்பிக்கும் வல்லமை. வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய யோவான் முற்றிலும் உயிர்ப்பிக்கும் வல்லமையால் நிரப்பப்பட்டு அங்கே நின்று கொண்டு துவக்கத்திலிருந்து முடிவு வரை கண்டான். ஏசாயா முற்றிலும் உயிர்ப்பிக்கும் வல்லமையால் நிறைந்து அங்கே நின்று கொண்டு ஆயிரம் வருட அரசாட்சியையும் மற்ற எல்லாவற்றையும் கண்டான். உயிர்ப்பிக்கும் வல்லமை. கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து உயிரோடு எடுப்பினருடைய ஆவி உங்களை வாசமாக இருந்தால் அது உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிக்கும். சாவுக்கேதுவான சரீரம், நினைத்து பாருங்கள். உயிர்ப்பிக்கும் வல்லமை. இந்த நாளில் நாம் எதை பார்த்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். ஏழு முத்திரைகளை திறக்கத்தக்கதாக உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்மிடத்தில் வந்துள்ளது. அது என்ன? அது ஒரு மனிதனுடைய ஞானமா? இல்லை, தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை. பாருங்கள், இது சம்பவிக்கும் என்று தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை முன்னறிவித்தது. பாருங்கள், தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை அதை குறித்து உலகமும் சாட்சி கொடுக்கும்படி செய்தது. அது சத்தியமாயிருக்கிறது. கர்த்தருடைய தூதரானவர் ஒரு அக்னி ஸ்தம்பத்தில் சூழ்ந்திருந்தார் என்று நான் உங்களிடத்தில் கூறினேன். உலகமானது அது உண்மையான அதை குறித்து சாட்சி கூற செய்தது உயிர்ப்பிக்கும் வல்லமையே. ஆகவே அது என்னவாக இருந்தது என்று அவர்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரிந்திருக்கிறது. இந்த பக்கமாக திருப்பி பாருங்கள். அங்கே மேலே இருந்தது நம்முடைய கர்த்தர் தாமே. நீங்கள் பாருங்கள், அந்த முத்திரைகளை திறந்தவர் அவரே. அவரே அந்த முத்திரைகள். ஏனெனில் தேவனுடைய முழு வார்த்தையும் கிறிஸ்துவே. கிறிஸ்துவே திறக்கப்பட்ட முத்திரைகள். அப்படியானால் முத்திரைகள் திறக்கப்படுவது என்பது என்ன? கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதே ஆகும். ஏழு சபைக்காலங்கள் யாவும் முடிவுற்றதை சுட்டிக்காட்டின ஏழு தூதர்களை நம்மால் அதை பார்க்க கூட முடியவில்லை. அவர்கள் அந்த புகைப்படத்தை எடுத்தனர், நாம் அல்ல. அங்கே அவர் பிரதம நீதிபதியாக நின்று கொண்டு அவர்தான் அல்பாவும் ஒமேகாவும் என்றும் ஆதியும் அந்தமானவர் என்றும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். என்ன ஒரு அடையாளம்! உயிர்ப்பிக்கும் வல்லமைதான் அதை நமக்கு செய்தது. உயிர்ப்பிக்கும் வல்லமையே அவருடைய வருகையை காணும்படி நம்மை அனுமதிக்கிறது. உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்மை மரணத்திலிருந்து சீவனுக்கு பறித்தெடுத்தது. உயிர்ப்பிக்கும் வல்லமையே பகுத்தறிதலை தந்து உங்களோடு ஒரு தவறு என்ன என்றும், என்ன செய்ய வேண்டும் என்றும், நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் என்ன செய்திருக்க கூடாது என்றும், நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றும், நீங்கள் என்னவா இருப்பீர்கள் என்றும் அறிந்து கொள்ள செய்கிறது. உயிர்ப்பிக்கும் வல்லமை இந்த எல்லா காரியங்களுமே நம்முடைய கர்த்தராக இயேசு உயிர்ப்பிக்கும் வல்லமையால் முழுவதும் நிறைந்திருந்தார். அவர் அவை யாவற்றையும் ஒருங்கே கொண்டவராக இருந்தார். அவர் அவ்வளவாய் உயிர்ப்பிக்கப்பட்டு வல்லமையால் நிறைந்திருந்தார். எனவே அவர் இந்த சரீரத்தை அழைத்து போடுங்கள், மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று கூறினார். உயிர்ப்பிக்கும் வல்லமையில் உள்ள நம்பிக்கையை பற்றி பேசுங்கள். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன். ஏன் அவர் ஏன் இதை சொன்னார்? அவரை பற்றி அபிதமாக எழுதியுள்ளதை அவர் அறிந்திருந்தார். பாருங்கள், ஒருபோதும் ஒடிந்து போகாத தேவனுடைய வார்த்தையில் அவரை குறித்து அபிதம் எழுதப்பட்டிருந்தது. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடு, உம்முடைய பரிசுத்தவானை அடிமை காண விட்டீர் என்று வார்த்தை கூறியுள்ளது. உயிர்ப்பிக்கும் வல்லமையானது அவரை உயிரோடு எழுப்பும். அவருடைய சரீரத்தின் ஒரு உயிரினம் கூட அழிவை காணாது என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று அவர் கூறினார். ஏன்? அது தீர்க்க தரிசனமாகிய தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. தீர்க்க தரிசனம் தேவனுடைய உண்மையான வார்த்தையாக இருந்தால் அது ஒழிந்து போக முடியாது. தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லுகிற தேவனுடைய தீர்க்க தரிசனமும் வார்த்தையும் நாமும் அவரோடு ஏற்கனவே உயிர்த்தெழுந்து விட்டோம் என்று சொல்லுகிறது. பயப்படாதிருங்கள் என்று அவர் கூறினதில் வியப்பொன்றும் இல்லையே. அவருக்குள் இருந்த ஆவி, அந்த ஆவி இப்பொழுது இங்கு உள்ளது, இப்பொழுது நமக்குள்ளே உள்ளது என்றும், அது சரீரங்களையும் கூட உயிர்ப்பிக்கிறது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. பயப்படாதிருங்கள் நண்பரே, குமாரன் எழும்பிவிட்டார், குமாரன் எழும்பிவிட்டார். இப்பொழுது மறுமாவதலை கவனியுங்கள். நாம் ஒவ்வொருவரும் அங்கே சுட்டுக்காட்டப்பட்டோம். வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும் உயிருள்ள பரிசுத்தவான்களுக்கு சாயலாக எலியா அங்கே நின்றான். மறித்த பரிசுத்தவான்களுக்கு சாயலாக மோசே அங்கே நின்றார். அவர்கள் இருவரும் உயிர்ப்பிக்கும் வல்லமையை பெற்றிருந்தார்கள். ஒருவர் மறித்திருந்தாலும் மற்றொருவர் மறிக்காமல் இருந்தாலும் அவர்கள் அங்கே நின்றார்கள். கவனியுங்கள். ஓ, நாம் இப்பொழுது இந்த கடைசி நாட்களில் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கவனித்து பாருங்கள். யோவான் 14:12 அவர் வாக்களித்த அதே காரியம். இப்பொழுது கவனியுங்கள், நிச்சயமாக உங்களிடத்தில் வல்லமை இருப்பதாக சொல்லிக் கொள்கின்றீர்களா என்று ஜனங்கள் கூறுகிறார்கள். இல்லை இல்லை இல்லை, நாம் மறுரூப மலையில் நின்றவர்களை போலத்தான் இருக்கிறோம். பாருங்கள், நிச்சயமாகவே நாம் வல்லமை இருப்பதாக உரிமை கோருவதில்லை, ஆனால் நாம் மறுரூப மலையின் மேல் நின்று கொண்டிருந்தவர்களை போலத்தான் இருக்கிறோம். என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று மோசே கேட்கவில்லை, என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று சீஷர்கள் யாருமே கேட்கவில்லை. சம்பவித்தது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? கவனியுங்கள், அவர்கள் இயேசு மகிமையடைந்ததை பார்த்தார்கள். இயேசு மகிமையடைந்து சுட்டிக்காட்டினதை பார்ப்பதற்கு மாத்திரமே அவர்கள் விரும்பினர். இன்றைக்கு அது அவனமாகவே உள்ளது. நாம் ஏதோ ஒரு பெரிய மனிதர்களாக்கிக் கொள்ள முயற்சிக்கவில்லை. நம்மை பற்றி ஜனங்கள் என்ன கூறுகிறார்கள் என்று நாம் கவலை கொள்வதில்லை. நம்முடைய நாமமோ ஒன்றுமில்லை, அது அவருடைய நாமமாக இருக்கிறது. நம்முடைய ஜீவன் அது ஒன்றுமே இல்லை, அது அவருடைய ஜீவனே. அது நம்முடைய வல்லமை அல்ல, அது அவருடைய வல்லமை. அவர் மகிமை அடைவதை காண்பதே நாம் காண விரும்புகிற ஒரே காரியமாய் உள்ளது. அது எப்படி முடியும்? நமக்குள் இருக்கிற அவருடைய உயிர்த்தெழுதலினால் நமக்குள் அவர் மகிமை அடையும் போது மாத்திரமே ஆகும். அவர் அங்கிருந்ததைப் போலவே மீண்டும் என்று சுட்டிக்காட்டப்படுவதை நாம் காண்கிறோம். நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? பாருங்கள், நாம் மகிமை அடைவது நம்முடைய வாஞ்சை அல்ல. நமக்கு பெரிய பெயர் உண்டாக வேண்டும் என்பது நம்முடைய வாஞ்சை அல்ல. ஊக்கமாய் பெரிய சபையை எழுப்பி அல்லது அநேகரை ஞாயிறு பள்ளியில் சேர்த்து அல்லது அநேகரை உள்ளே கொண்டு வர முயற்சித்து பன்றியை போல கட்டி உள்ளே தள்ளி ஒரு வரபோஜன விருந்தினை அளிப்பது அல்லது அநேக திரைப்பட நட்சத்திரங்களை உள்ளே கொண்டு வருதல், பொத்தான்களை அமைத்தல் அல்லது இன்னும் இது போன்ற அநேக வேறு காரியங்களை செய்வதெல்லாம் நம்முடைய வாஞ்சை இல்லை. அது நம்முடைய வாஞ்சையே அல்ல. அவர் மகிமையடைவதை பார்ப்பதுதான் நம்முடைய வாஞ்சை. எதில் மகிமையடைந்தார்? சுய பெருமையினால் அல்ல, நம்மிலும் நம்முடைய ஜீவியத்திலும் அவர் ஜீவிக்கிறார் என்றும் நமக்குள்ளாக ஜீவிக்கிறார் என்பதை நிரூபிப்பதில் தான். என்னை நானே வழியிலிருந்து அகற்றிக் கொண்டு வில்லியம் பிரணாமன் நினைத்து பார்க்க கூடாத அளவிற்கு செய்து, உங்களை பற்றியும் நினைத்து பார்க்க கூடாத அளவிற்கு செய்து, நம் மத்தியிலே இயேசு மகிமையடைவதை காண்பதே நம்முடைய வாஞ்சையாகும். அவரை பார்ப்பதே, அதுவே நம்முடைய வாஞ்சை. அதுவே நமக்கு உயிர்ப்பிக்கும் வல்லமையை கொடுக்கிறது. நாம் அவரோடு இருக்கிறோம் என்றும், அவருடைய மாம்சத்தின் மாம்சமும் எலும்பின் எலும்பாக இருக்கிறோம் என்றும், நாம் அவருடைய மனவாட்டி என்றும் அறிந்து கொள்ளும்படியான சந்தோஷத்தையே அது நமக்கு தருகிறது. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து இப்பொழுது நமக்குள் இருக்கிறார் என்றும், அது அதே விதமான முறைகளில் ரூபகாரப்படுத்தப்படுவதையும் காண்கிறோம். புரிகிறதா? பயப்படாதிருங்கள் என்று அவர் கூறினதில் வியப்பொன்றும் இல்லையே. இப்பொழுது கவனியுங்கள், நாம் அவரால் மீட்கப்பட்டு அவருடன் இப்பொழுது உயிரோடு எழுந்து விட்டோம். அதைத்தான் ஈஸ்டர் ஜனங்களுக்கு பொருட்படுத்தி கூறுகிறது, அவருடன் உயிரோடு எழுந்து விட்டோம். கவனியுங்கள், இப்பொழுது நாம் நமக்குள் அவருடைய ஆவியை பெற்றுக் கொண்டோம். உரிமை பத்திரத்தின் கிரயம் முழுவதுமாக செலுத்தப்பட்டு விட்டது. நல்லது, நான் அதை பெற்றுக் கொள்வேன் என்று நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். வேண்டாம், நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக் கொண்டீர்கள். நான் அதை பெற்றுக் கொள்வேன் என்பதல்ல, நான் ஏற்கனவே அதை பெற்றுவிட்டேன். நான் அதை ஒருபோதும் சம்பாதிக்கவில்லை, அவர் எனக்காக அதை சம்பாதித்து விட்டார். புரிகின்றதா? நான் அல்ல, அவரே. நல்லது. சகோதரன் பிரணாமே, அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, அவர் எனக்காக அதை சம்பாதித்து விட்டார், எனக்கு தேவை அவ்வளவுதான், நான் அதை குறித்து அக்கறை கொண்டிருக்கிறேன், அவர் வெளிப்படுத்தப்படுவதை காணவே நான் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் அதை எப்படி பார்க்க முடியும்? அவரை கீழே கூப்பிட்டா? இல்லை, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். பாருங்கள், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நல்லது. கர்த்தாவே, என்னுடைய வழியிலிருந்து நான் அகன்று போனால் நீர் என்னில் வெளிப்பட முடியும். அதை எப்படி நீங்கள் செய்ய முடியும்? நீங்கள் அதற்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். கவனியுங்கள், மகிமை, இன்று காலையில் இப்பொழுது நம்மிடத்தில் சேகரிக்கப்பட்ட எல்லா சாட்சியங்களோடு ஓ அந்த பாடலை குறித்து நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த உயிர்த்தெழுதலின் காலையில் மரண கட்டுகள் அறுபடும் போது நாம் உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா, நாம் உயிர்த்தெழுவோம். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நாம் உயிர்த்தெழுவோம். அவருக்குள் நாம் அவருடைய பாகமாகவே மாறுகிறோம். மரணத்துக்கு பின்னால் தேவன் உயிரோடு எழுந்தார் என்ற ரகசியம் வெளிப்பட்டதுதான் ஈஸ்டர். முன்பு பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்திருந்த நாம் இப்பொழுது ஜீவிக்கிறோம். என்னை சுற்றியிருந்த மரணத்தை உண்மையான ஈஸ்டர் முத்திரை உடைத்தெறிந்து விட்டது. நான் ஜீவிக்கிறேன். ஆதியிலே ஈஸ்டர் முத்திரையானது, அவரை முத்திரையிட்டிருந்த அந்த ரோம முத்திரையின் முத்திரையை ஈஸ்டர் முத்திரையானது தகர்த்தெறிந்து விட்டது. மனுஷர்கள் அவர்கள் மறித்து போனார்கள், ஆனால் அவர் தாமே முத்திரையை உடைத்து அதன் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இப்பொழுது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய ஜீவியங்களை சுற்றிலும் இருந்த முத்திரையை உடைத்தார். கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிறபடியால் அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் இப்பொழுது நாம் அவரோடு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஓ, பக்கத்திற்கு பக்கம் நாம் உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா, நாம் உயிர்த்தெழுவோம். ஆமென். அந்த உயிர்த்தெழுந்த காலையில் மரண கட்டுகள் அறுபடும் போது நாம் உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா, நாம் உயிர்த்தெழுவோம். ஓ, நீங்கள் சந்தோஷப்படவில்லையா? நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன். ஒரு நாள் காலையில் அங்கே தொலைவில் உள்ள அந்த நிலக்கரி வைக்கும் சிறிய அறையில் முத்திரைகள் உடைக்கப்பட்டன. நான் அவருடன் உயிரோடு எழுந்து ஒரு புது சிருஷ்டியானேன். அவருடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை. குமாரன் எழும்பிவிட்டார். அண்மையில் ஒரு மீனவனை பற்றிய ஒரு சிறு கதை எனக்கு கூறப்பட்டது. ஒரு நபர் மேற்கு கடற்கரையில் மீன்பிடிக்க தன்னை அழைத்துச் செல்ல ஒரு வயோதிக மீனவரை கூலிக்கு அமர்த்திக் கொண்டான். அன்று காலையில் அவர்கள் மீன் பிடிக்க போனார்கள். உங்களில் எவரேனும் அங்கே வஞ்சர மீன் பிடித்திருந்தால் ஏன் என்ன சம்பவிக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கே அளவுக்கு அதிகமாக இருளார்ந்த மூடுபணி இருக்கும். என்னுடைய வாலிப சகோதரன் எடிபிஸ்கில் அங்கே உட்கார்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன். அவர் இந்தியர்களுக்கு சுவிசேஷ ஊழியம் செய்கிறார். நாங்கள் அந்த கடற்கரைகளில் எங்களுக்கு மீன் பிடித்தோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த மீனவனோ மீன் பிடிக்க செல்லும் அனுபவம் இல்லாதவனாயிருந்தான். அவர்கள் மீன் பிடிக்க சென்ற போது அவர்கள் படகில் மிதந்து சென்றனர். உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் அதன் பின்னர் பகல் வெளிச்சம் வருவதற்காக காத்திருந்தார்கள். அவர்களால் மூன்று மணி காலத்தில் கப்பல்களை எச்சரிக்க பயன்படும் ஊதுகொம்பின் சத்தத்தையோ கேட்க முடியவில்லை. இந்த மீனவனோ அதிகமாய் உணர்ச்சி வசப்பட்டு நாம் கடலில் மேய்ந்து கொண்டிருக்கிறோமே ஹே என்றான். முற்றிலும் உணர்ச்சி வசப்பட்டிருந்தான். அப்பொழுது அந்த வயோதிக மீனவரோ, இங்கே உட்கார்ந்து கொள் மகனே, இங்கே உட்கார்ந்து கொள் என்று கூறினார். மேலும் அந்த வயோதிக மீனவர் அமைதியாயிருந்தார். உங்களுக்கு தெரியுமா, அவர் எதை குறித்து கூறிக்கொண்டிருந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். சூரியன் உதயமாகும் வரை சற்று காத்திருப்போம், அதன் பிறகு நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்று கூறினார். நீங்களோ, நான் மெத்தோடிஸ்டா இருக்க வேண்டுமா, பேப்டிஸ்டா இருக்க வேண்டுமா, பெந்தேகோஸ்தவா இருக்க வேண்டுமா என்கிறீர்கள். சற்று பொறுங்கள், குமாரன் வருகிறார். அப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் காண்போம். அவர் வார்த்தையாயிருக்கிறார். நீங்கள் வார்த்தை வெளிப்படுவதை, வித்தினூடாக பிரகாசிப்பதை, அந்த அசைவாட்டும் கதிர்கட்டை காணும் வரை காத்திருங்கள். அப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் காண்போம். நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா? நான் உங்களை நீண்ட நேரம் காக்க வைத்ததற்காக வருத்தப்படுகிறேன். உங்களில் எத்தனை பேர் இன்றிரவு இங்கே தங்கப் போகிறீர்கள்? ஓ, இன்று மாலை நான் மீண்டும் திரும்பி வருவேன். பாருங்கள், ஏறக்குறைய 7 மணிக்கா? வேறு யாராவது பேச வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்களா? நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையை இங்குள்ளவர்களில் எவரேனும் அல்லது உங்களில் எத்தனை பேர் உங்களுக்குள்ளாக பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? குமாரன் பிரகாசித்திருக்கிறார். நீங்களோ இந்த குடாரத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒளிநடாக்களை கேட்டிருக்கிறீர்கள். அதே சமயத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற முடியாதபடியால் ஆவியானவர் உங்களை ஒருபோதும் உயிர்ப்பிக்கவே இல்லை. அதாவது, அவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஸ்திரீகளாகிறீர்கள் புருஷர்களாகிறீர்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஓ, அது பயங்கரமான காரியம். உங்களுக்குள்ளாக ஜீவன் இல்லாமல் நீங்கள் ஒரு மரித்த வித்தாக இருந்தால் அதனால் என்ன பிரயோஜனம்? ஆனால் உங்களுக்குள்ளாக இருக்கிற ஏதோ ஒன்று உங்களிடத்தில், நான் இக்காலையில் உயிரோடு எழுந்திருக்க விரும்புகிறேன், நான் இந்த இருக்கும் நிலைமையிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க விரும்புகிறேன், நான் ஒரு மரித்து போல வித்தாக நீரில் அடித்துக் கொண்டு வரப்பட்ட மரக்கட்டை போல விடப்பட்டதாக இருந்துவிட விரும்பவில்லை, நான் உயிரோடு எழுந்திருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறது. உங்கள் கரங்களை உயர்த்தி எனக்காக ஜெபியுங்கள் சகோதரனே என்று நீங்கள் கூறுவீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னே, அந்த கரங்களை பாருங்கள். பீட அழைப்பிற்கான வழியே கிடையாது. நாம் எதை ஒரு பீட அழைப்பு என்று நினைக்கிறோம்? ஜனங்கள் பீடத்தை சுற்றி வருகிறார்கள். எப்படி ஆயிரும்? நான் அதன் பேரில் அதிகமாய் சார்ந்திருக்கவில்லை. மெத்தோடிஸ்ட் எழுப்புதல் நாட்களில் அது சபையில் சேர்க்கப்பட்டது. புரிகிறதா? விசுவாசித்தவர்கள் யாவரும் பாருங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. தங்களுக்கு தங்களே மறிக்க ஆயத்தமாயுள்ள எந்த நபருக்காகவும் இங்கே தண்ணீர் நிறைந்துள்ள ஒரு தொட்டி ஆயத்தமாயிருக்கிறது. அநேக முறை நீங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அடக்கம் பண்ணப்படலாம், ஆனால் வித்திலோ ஜீவன் இல்லாவிடில் பாருங்கள் அது உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது. இல்லை இல்லை இல்லை, தண்ணீர் ஞானஸ்தானமானது வானத்திலிருந்து விழும் படித்துளியை போன்றது. அது வித்தின் மேல் விழக்கூடும், ஆனால் வித்திலே ஜீவன் இல்லாவிடில் அது உயிர் வாழ முடியாது. ஆனால் உண்மையான தண்ணீர் ஞானஸ்தானமானது உங்களுக்கோ ஒரு மரணமாக இருக்கிறது. நீங்கள் வார்த்தைக்கு முன்னாக ஸ்தாபனங்களினாலும் கோட்பாடுகளினாலும் நீங்கள் கற்றுக்கொண்ட எல்லா காரியத்திற்கும் மறிப்பதற்கு ஆயத்தமாகின்றீர்கள். நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாகவோ அல்லது ஒரு குமார்த்தியாகவோ நடக்க ஆரம்பித்து இன்று காலையில் தண்ணீர் ஞானஸ்தானமானது உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை கவனி என்று உங்கள் இதயத்தில் நீங்கள் அதை பொருட்படுத்திக் கூறுகிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் மனந்திரும்பி பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுடைய தவறுகளில் இருந்து விடுபடவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் அசைவாட்டுதலின் காணிக்கையாகிய கதிர்கட்டை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் விசையக்க வேலை பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். ஏனெனில் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் எல்லா சந்ததியினருக்கும் உடையது. அது அவ்வாறு இருக்கும். பிதாவாகிய தேவனே, நான் ஜனங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டு நீண்ட நேரமாக பேசிவிட்டேன். அதற்கு நிறுத்தமே இல்லை. அது இடத்தை விட்டு போய் நீர் சற்று நேரம் அமைதியாக ஓய்வெடுத்துக் கொண்டு திரும்பி வருவதை போல் தென்படுகிறது. ஜீவனுள்ள ஒரு செய்தியுடன், உயிர்த்தெழுதலின் ஒரு சாட்சியுடன் மரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களின் மத்தியிலே நாங்கள் ஒரு மரித்துக் கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள தேவரே, ஒரு தடவை மாத்திரமே நாங்கள் சாவுக்கு எதுவாக இருக்க போகிறோம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நடுவுவிட்டால் எங்களுக்கு அதனால் என்ன பிரயோஜனம்? இங்கே வந்திருக்கிறவர்களாகிய எங்களுடைய இதயங்கள் பொழுந்து விட்டு எறிகிறது. எங்களுடைய ஆத்துமாக்களோ நடுங்குகிறது. இன்று காலையில் இங்கே அநேகர் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், 200 அல்லது 300 பேர் தங்களுடைய கரங்களை உயர்த்திருக்கிறார்கள். அவர்கள் உண்மை விசுவாசிக்க விரும்புகிறார்கள். கர்த்தாவே, ஓ நிச்சயமாகவே அந்த வித்தானது மரித்து போகவில்லை. ஆண்டவரே, அவர்களால் எப்படி தங்களுடைய கரங்களை உயர்த்த முடிந்தது? அது ஏதோ ஒன்றாயிருக்கிறது. ஓ தேவரே, யோபின் மனைவி அங்கே நின்று கொண்டு ஓ என்று சொல்லுகிறாள். ஆனால் கர்த்தாவே, அந்த யோபு, அந்த விசுவாசி இந்த காலை உள்ளே நடந்து வந்து முற்றிலுமாக மறித்து இந்த தண்ணீர் ஞானஸ்தானத்தில் இங்கே அடக்கம் பண்ணப்படட்டும். பரலோகத்திலிருந்து இறங்குகிற பனித்துளிகள் அது ஒவ்வொரு பாவத்தையும் கழுவி அதை மன்னிக்கும் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறீர்கள். எதற்காக? உங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. பிதாவே, இங்கே வியாதியஸ்தர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் சுகமடைந்து வெளியே செல்வார்களாக. அவர்கள் முடமானவர்களாயிருந்தால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எழுந்து அவர்கள் நடந்து வெளியே செல்வார்களாக. அவர்கள் பாவிகளாயிருந்தால் அவர்களுடைய பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நடந்து வெளியே செல்வார்களாக. இயக்கவியல் போகிற வாக்கில் விசை இயக்கவியல் பரத்திலிருந்து வர கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பற்றி பிடித்துக் கொள்வாராக. சாவுக்கேதுவான அவர்களுடைய சரீரங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது நாங்கள் உண்மையான அந்நிய பாஷைகளை கேட்போம். தேவனுடைய வல்லமையையும் சொல்லப்படாத அன்பையும் மறிக்கும் கிருபையையும் ஜீவனுள்ள கிருபையையும் கேட்போம். ஒரு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவையும் ஒரு சரீரத்தையும் பூமியில் அவரை சுட்டி காட்டுகிற ஒவ்வொரு மனவாட்டியையும் காண்போம். பிதாவே, அவர்கள் உம்முடையவர்கள். அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தினார்கள். நான் வார்த்தையை பிரசங்கித்துள்ளேன். பிதாவே, இப்பொழுது நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அதை வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அவர் அற்புதமானவர் அல்லவா? அந்த உயிர்த்தெழுதலின் ஈஸ்டரில் நீங்கள் ஒரு பாகம் என்றும் நீங்கள் அவரோடு உயிர்த்தெழுந்து விட்டீர்கள் என்பதிலும் நீங்கள் திருப்தி அடைகின்றீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். என் சிறு பிள்ளைகளே, நான் உங்களை நேசிக்கிறேன் என்று பவுல் கூறியதை போன்றே. அவரை போல பாவனை செய்வதற்காக அல்ல, ஆனால் அன்பு. நான் உங்களை நேசிக்கிறேன். நான் இங்கு வந்து உங்களோடு பேசுவதற்கு சாலைகளில் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். இங்கே வருவதற்கோ வனாந்திரத்தை கடந்தும் பனி பிரதேசங்கள் வழியாக பிரயாணம் செய்து வருகிறேன். நாம் விமானங்களில் பறந்து வருகிறோம். நாம் இங்கே ஒன்று கூட, நீங்களோ காரோட்டி தேசத்தை கடந்து வருகின்றீர்கள். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம். நாம் ஒருவர் மற்றொருவரின் பாகமாக இருக்கிறோம். சாத்தான் வேற எந்த காரியத்தையும் உங்களிடம் சொல்ல ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். நாம் ஒருவருக்கு ஒருவர் பாகமாக இருக்கிறபடியால் நாம் அவரின் ஒரு பாகமாக இருக்கிறோம். நாம் ராஜ்யத்தின் உடன் பிரஜைகளாயிருந்து ஒன்று சேர்ந்து உயிர்த்தெழுதலின் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது நீங்கள் ஏற்கனவே உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் அவரை உயிரோடு எழுப்பிய போது அவர் உங்களையும் உயிரோடு எழுப்பிவிட்டார். குமாரன் இப்பொழுது உங்கள் மேல் இருக்கிறார். நீங்கள் கடைசி நாளில் முற்றிலுமாக உயிர்ப்பிக்கப்படுவதற்காக இப்பொழுது அவரை போலவே ஜீவனுடையவர்களாக வளர்ந்து வருகின்றீர்கள். உங்களுடைய செயல்படக்கூடிய மறையாற்றலை இப்பொழுதே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஏனென்று உங்களுக்கு தெரியுமா, உங்கள் ஆத்மாவானது மாறிவிட்டது. அது மாறவில்லையா? உங்களுடைய சரீரமானது அதற்கு கீழ்ப்படுகிறது இல்லையா? எதற்கு கீழ்ப்படுகிறது? ஒரு சபைக்கா? வார்த்தைக்கு. அது ஜீவனாயிருக்கிறது. ஆகையால் நீங்கள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவோடு எனக்கு இதுவே ஈஸ்டர். உங்களோடு இயேசுவுக்கும் இதுவே ஈஸ்டர். உங்களோடு எனக்கும் இயேசுவுக்கும் இதுவே ஈஸ்டர். நாம் எல்லோரும் இல்லை, இயேசு, நீங்களும் நானும், நாம் எல்லோரும் ஒன்றாக உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆவிகள் நம்முடைய சரீரங்களை விட்டு பிரிந்து போனாலும், சரீரங்கள் மங்கி போனாலும் கூட, அவைகள் தூசியாய் போனாலும், அவைகள் சுட்டரிக்கப்பட்டாலும், அவைகள் சமுத்திரத்தின் அடியில் இருந்தாலும், நாம் கடைசி நாளில் எழும்புவோம். ஒரு தூதன் தன்னுடைய கரசத்தில் உள்ளதை சமுத்திரத்தில் ஊற்றினான். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது என்று வேதம் கூறியுள்ளது. தேவனிடத்திலிருந்து நம்மை மறைக்கவோ அல்லது பிரிக்கவோ யாதொன்றாலும் முடியாது. ஏனென்றால் நம்மை உயிரோடு எழுப்பியவரை நாம் அதிகமாக நேசிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை அதிக நேரம் கக்க வைத்து விட்டேன். தொலைபேசியில் இணைக்கப்பட்டிருக்கும் ஜனங்களோ தொடர்ந்து செய்தியை கேட்டுக்கொண்டே இருப்பார்களே. ஆனால் ஒரு நிமிடத்திற்கு 50 சென்டுகள் வீதம் அவர்கள் இன்று காலையில் நிறைய செலவு செய்திருப்பார்கள். ஆனால் என்னால் இந்த செய்தியை குறிப்பிட்ட மணி நேரத்தில் நிறுத்த முடியவில்லை. நான் அதை திட்டவட்டமாக பிரசங்கிக்க வேண்டியதாயிற்று. கர்த்தருக்கு சித்தமானால் நான் உங்களோடு மீண்டும் பேசுவதற்காக இன்றிரவு திரும்பி வருவேன். என்னால் வர முடியவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் யாவரும் அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது தொலைபேசி இணைப்பு இருக்காது என்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும். நான் எங்கே போய்கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள் அல்லவா? ஆப்பிரிக்காவில் நீண்ட நாட்களாகவே அவர்கள் என்னை அழைத்து வருகிறார்கள். அநேக வருடங்களாகவே நான் அங்கே போவதற்கு முயற்சித்து வருகிறேன். இப்பொழுது ஒரு தரிசனத்தின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் வழியை ஆயத்தம் செய்திருக்கிறார். கடந்த முறை நான் அங்கு போகவில்லை என்பதை கேள்விப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏழ்மையான சுதேசிகள் இரவும் பகலும் தரையிலே விழுந்து, கர்த்தாவே, நாங்கள் என்ன செய்தோம் என்று சொல்லிக்கொண்டே புலம்பி கதறி அழுதார்கள் என்று நான் அங்கிருந்த போது அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள். அந்த ஜனங்களோ தங்களுக்கு ஒரு ஆத்மா உண்டு என்பதை கூட விசுவாசிக்காதவர்கள். புரிகிறதா? அவர்கள் கதறி அழுதனர், அவர்கள் முனகி புலம்பினர், அவர்கள் அழுதனர். நீங்கள் முன்கூட்டியே எந்த ஒரு வார்த்தையும் கூறிவிடாதீர்கள். தயவு செய்து கூற வேண்டாம். பாருங்கள், அந்தையனுடைய வெளிதேச பிரயாண அனுமதி சீட்டு அந்த ஊழியர்கள் கையில் கிடைக்க நேரிட்டால் அவர்கள் என்னை அங்கே போக விடாமல் தடுத்து விடுவார்கள். நான் ஒரு வேட்டைக்காரனாகத்தான் அங்கு போக வேண்டும். 17 ரயில் பெட்டிகள் நிறைய சரக்குகளோடு கூட்டத்திற்கு வந்த அந்த மகாராணியை நான் சந்திக்கப் போகிறேன். அவளுடைய தேசத்தில் நான் வேட்டையாடப் போகிறேன். நான் அங்கே போவதற்கு என்னுடைய அனுமதி சீட்டிலும் மற்றெல்லாவற்றிலும் வேட்டைக்காக நான் அங்கே போவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மதப்பணிக்காக அல்ல. அங்கே ஒரு சகோதரன் என்னை சந்தித்து, நீங்கள் ஏன் எங்களுக்கு ஒரு சிறு கூட்டத்தை நடத்தக்கூடாது என்று என்னிடத்தில் கேட்கப் போகிறார். கூட்டம் நடத்துவதற்கோ மைதானங்கள் எல்லாம் ஏற்கனவே வாடகைக்கு அமர்த்தப்பட்டாயிற்று. அது கூட அவர்களுக்கு தெரியாது. பாத்தீர்களா? ஓ மகிமை! தேவனுடைய சித்தம் தடுக்கப்படாதபடிக்கு ஜெபம் செய்யுங்கள். அதாவது நான் அங்கிருந்து வந்தது முதற் கொண்டு என் ஆத்மா ஆப்பிரிக்காவிற்காக கதறியது. எனவே நான் மீண்டும் திரும்பிச் சென்று ஒரு பெரிய கூட்டத்தின் செய்தியை உங்களுக்கு கொண்டு வருவேன். அநேகமாக நான் மீண்டும் திரும்பி வருகின்ற வரையிலும் நான் உங்களை பார்க்க முடியாமல் போகலாம். நாங்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் மே 10 போகிறோம். எனக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களா? நினைவிருக்கட்டும், பிசாசுகளின் மத்தியிலும் மந்திரவாதிகளின் மத்தியிலும் நீங்கள் இருக்க நேரிடும் போது என்ன விதமான தொல்லைகள் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். புரிகின்றதா? அவர்களுக்கு முன்னால் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பேசுகின்றீர்கள் என்பதை குறித்து நிதானமாக இருப்பது நல்லது. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். இப்பொழுதோ அங்கே சில உருமாள்கள் வைக்கப்பட்டுள்ளன. அன்புள்ள தேவனே, விசுவாசிக்கிற குழந்தையிடம் உயிர்ப்பிக்கும் வல்லமை இருக்கிறது என்று நான் இன்று காலையில் இங்கே நின்று கொண்டு உயிர்த்தெழுதலின் செய்தியை பிரசங்கித்து அதை வார்த்தையின் மூலமாக நிரூபித்தேன். ஆகையால் நம்பிக்கை, விசுவாசம் ஆகியவற்றின் மூலம் உயிர்ப்பிக்கும் வல்லமையானது என்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. இந்த ஜனங்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். கர்த்தாவே, அது அவர்களுடைய ஜீவியங்களையும் மாற்றிவிட்டது. நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறோம். நான் இந்த கைக்குட்டைகளின் மேல் என்னுடைய கரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறேன். தேவனே, இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்து மரித்தோரிலிருந்து அவரை உயிரோடு எழுப்பிய அந்த ஆவி எங்களுடைய சரீரங்களில் வாசமாயிருப்பதாக. எலிசா மரித்த பின் எலும்புகளை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்த போதும் அவருடைய சரீரத்தின் மேல் அந்த ஆவி இருந்தது. அது அதில் உயிர்ப்பிக்கும் வல்லமையை கொண்டதாக இருந்தது. அப்போஸ்தலர்களோ அவருடைய கரங்களில் உயிர்ப்பிக்கும் வல்லமையை பெற்றிருந்தார்கள். அப்போஸ்தலர்களுடைய சிந்தைகளும் அப்போஸ்தலர்களின் பார்வையும் விசுவாசிகளின் நாவுகளும் முழுமையான உயிர்ப்பிக்கும் வல்லமையை பெற்றிருந்தன. நான் இந்த வார்த்தையை அவர்கள் மேல் வைக்கையில் அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை, கிருபையினால் அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையை பெற்றுக்கொண்ட என்னுடைய கைகளை இந்த கைக்குட்டைகளின் மேல் நான் வைக்கும் போது இந்த ஒவ்வொரு வியாதியஸ்தருடைய சரீரங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் முற்றிலும் சுகமடைவார்களாக. இது இந்த கைக்குட்டிகளுக்காக மாத்திரமல்லாமல் இந்த கூட்டத்தாருக்கு வெளியேற்று கொண்டிருக்க ஜனங்கள் அவதியுறுகிற ஒவ்வொருவருக்காகவும் இருப்பதாக. அந்த சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், அவர்கள் யாராயிருந்தாலும் அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை அவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிப்பதாக. ஆமேன். இப்பொழுது உங்கள் எத்தனை பேர் உயிர்ப்பிக்கும் வல்லமையை பெற்றுக் கொண்டீர்கள்? இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கரங்களை ஒருவர் மற்றொரு மேல் வையுங்கள். இப்பொழுது அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது உங்களுக்குள்ளே இருந்தால் இப்பொழுது அதை தடை செய்கிற தடுக்கிறதற்கு ஒரு காரியம் மாத்திரமே உண்டு. அது உங்களுடைய அவிசுவாசமாக இருக்கிறது. ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுஸ்தமடைந்தார். ஒரு ரோம போர் சேவகன் அவருடைய முகத்தில் துப்பி நரகத்திற்கு போனார். புரிகிறதா? அதுவோ நீங்கள் என்ன நிலையில் இருக்கின்றீர்கள் என்பதை பொறுத்ததாய் உள்ளது. நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? இப்பொழுது நீங்கள் உங்களுடைய தலையை வணங்கி ஒருவர் மற்றொருவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது ஜெபியுங்கள். கர்த்தாவே இந்த நபர் என்று கூறுங்கள். பாருங்கள், ஒருவர் மற்றொருவருக்காக ஜெபியுங்கள்.
We do this in the name of Jesus.
அன்புள்ள தேவனே, மனிதர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படவும் சுகமடையவும் அருளப்பட்ட ஒரே நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இதை செய்கிறோம். ராஜ்யத்தின் பிரஜைகளாயும் உயிர்ப்பிக்கும் வல்லமையை சுதந்திரத்துக் கொள்ளுள்ளமாக இருக்கிற ஜனங்களை கர்த்தாவே அது இப்பொழுதே உயிர்ப்பிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணம் ஒவ்வொரு சரீரங்களிலும் வெளிப்படுத்தப்படும் வரையில் ஆவியானவர் ஒரு கழியிலிருந்து மற்றொரு கழியிற்கும், ஒரு வார்த்தையிலிருந்து மற்றொரு வார்த்தைக்கும் செல்வாராக. நாங்கள் எங்களுடைய கரங்களை ஒருவர் மற்றொரு மேல் வைக்கும் போது அவர்களுக்கு சரீர பிரகாரமான ஆவிக்குரிய தேவைகள் எதுவாகினும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை அருளி செய்யும்.